காலை வணக்கம். இந்த காலையில் இங்கிருப்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பழைய விசுவாச கீதங்களின் மூலம் நாம் அனுபவித்து மகிழும் இந்த மகத்தான ஐக்கியத்திற்காக நாம் சந்தோஷம் அடைகிறோம். நாம் அதை விரும்புகிறோம். நீங்கள் அதை விரும்பவில்லையா? அந்த ஆமேன் என்ற பல்லவி, அந்த விதமாகத்தான் அவர் ஆமேன் என்பவராக இருக்கிறார். பாருங்கள், அவரே கடைசி வார்த்தையை கூற வேண்டியவராயிருக்கிறார். இந்த பாடல்கள் பாடப்பட்டுக் கொண்டிருந்த போது நான் என்னுடைய பழைய நண்பர் சகோதரன் பிரவுன் அவர்களுடன் அங்கே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். அவர், சகோதரன் பிரணாம், நீ எதை குறித்து பேசிக் கொண்டு வருகிறீர் என்பதை நான் நேற்று வரையில் புரிந்து கொள்ளவே இல்லை என்றார். மேலும் அவர், நீர் பேசிக் கொண்டிருக்கிறது குறித்த காரியத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள முடிந்தால் அப்பொழுது வழியில் உள்ள ஒவ்வொரு தடையும் அகன்றுவிடும் என்று கூறினார். அது முற்றிலும் சரியே. அது உண்மை. அது முற்றிலும் உண்மை. உங்களால் அதை புரிந்து கொள்ள கூடுமானால் நலமாயிருக்கும். புரிகின்றதா? என்னுடைய அருமையான நண்பர் ஏனி ஃபேண்ட்லர் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். தொலைபேசி மூலம் இணைக்கப்பட்டுள்ள உங்களில் சிலர் ஏனியையும் அவர் எவ்வாறு மனமாற்றம் அடைந்தார் என்பதையும் அவர் எப்படி கத்தரண்டை வழிநடத்தப்பட்டார் என்பதையும் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். அவருக்கு நல்ல முறையில் சரியாக ஆங்கிலம் பேச வராது. இல்லையென்றால் நான் அவரை அழைத்து ஒரு வார்த்தை கூற வைக்கும்படி கே விரும்புகிறேன். அவர் பேசுகிற பொழுது தன்னுடைய பேச்சில் வார்த்தைகளையும் எழுத்துக்களையும் கலந்து விடுகின்றார். அவர் வசிக்கிற ஷானோ என்ற இடத்தில் அந்த நேரத்தில் நடந்தது எனக்கு நினைவிருக்கிறதா என்று அவர் என்னை கேட்டுக் கொண்டிருந்தார். அங்கே லூத்தரன் சபையை சேர்ந்த ஒரு மனிதர் கூட்டத்தில் தன்னுடைய இருக்கையிலிருந்தே சாய்ந்து மரித்தே போய்விட்டார். அப்பொழுது நாங்கள் எல்லோரையும் அமைதியாக இருக்க செய்தோம். அதன் பின்னர் கர்த்தருடைய வார்த்தை அவர் மீது உரைக்கப்பட்ட போது அவர் மீண்டும் உயிர் பெற்றார். அவர் அந்த மற்றொரு வழியில் வந்தார். எனவே அவர்கள் அந்த கூட்டத்திற்கு ஒருபோதும் ஒரு முடிவு உண்டாக்க முடியாமல் நாங்கள் மீண்டும் அங்கே வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த காலையில் 2000 மேற்பட்ட பிரெஞ்சுக்காரர்கள் நாங்கள் பிரான்ஸ் தேசத்திற்கு செய்தியை கொண்டு செல்லவும் அவர்கள் அதை பிரெஞ்சு மொழியில் பெற்றுக் கொள்ளவும் அநேக நாட்களாக பிரான்சில் உபவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். முழு புராட்டஸ்டன்ட் தேசமும், பிரான்ஸ் தேசத்தின் ஒரு பகுதி புராட்டஸ்டன்ட்கள் அனைவருமே, இப்பொழுது அது சற்று மலர துவங்கியுள்ளது. இப்பொழுது கோதுமை மணியானது அங்கே தரித்திருக்கும்படியாக பதறானது அகன்று செல்ல தொடங்கியுள்ளது. பார்த்தீர்களா? ஆகையால் தொடர்ந்து அப்படியே பயபக்தியா இருந்து தொடர்ந்து ஜெபியுங்கள். புரிகின்றதா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் நன்கு வயோதிகம் அடைந்து கொண்டே போகிறேன். எனவே நான் மற்றொரு எழுப்புதல் உண்டாகுமா என்றும் நான் மற்றொரு காலத்தை காண்பேனா என்றும் எண்ணி பார்த்தேன். ஆனால் ஒரு வெள்ளை குதிரையின் மீது சவாரி செய்பவர் ஒருவர் மேற்கிலிருந்து வருவார். நாம் இந்த பாதையில் மீண்டும் சவாரி செய்வோம். அது உண்மை. நாம் ஏறக்குறைய ஆயத்தமாகவே இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், அது ஒரு வாக்குத்தத்தமாயிருக்கிறது. இப்பொழுது நான் சகோதரன் லியோவுக்கு கூற விரும்புவது என்னவெனில், நான் கடந்த இரவு சகோதரன் ஊண்டு அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். அவருடைய சகோதரனும் இங்கிருந்தார். சகோதரன் லியோ அவர்களே, நீங்களும் உங்களை சேர்ந்த சிறு கூட்டத்தினரும் இந்த காலையில் தொலைபேசி மூலம் இணைக்கப்பட்டிருந்தார். சகோதரி மெர்சியர் உங்களுடைய தகப்பனார் இங்கே இருக்கிறார். நான் அவரை கடந்த இரவு பார்த்தேன். அவர் இந்த கட்டிடத்தில் இங்கு எங்கோதான் இருக்கிறார். அவர் காண்பதற்கு நன்றாகவும் நேர்த்தியாகவும் காணப்படுகிறார். கூடாரத்தில் அவர் சுகமாக்கப்பட்ட அந்த காலையில் அங்கே புற்றுநோயினால் அதிகமாக பாதிக்கப்பட்டு உண்மையிலேயே மரித்துக் கொண்டிருந்த 2 நபர்களும் சுகமாக்கப்பட்டனர். மாரடைப்பினால் அவதியுற்ற வயோதிப மனிதனாகிய அவர்களுடைய தகப்பனார் தேவனுடைய மகிமைக்கென்று விடுவிக்கப்பட்டார். அவர் இங்கு எங்கோ கூட்டத்தில் இருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவரை கூட்டத்தினருக்கு மத்தியில் காண முடியவில்லை. ஆனால் கடந்த இரவு அவர் இங்கே இருந்தார். தேசத்தினூடாக உள்ள உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இங்கே இந்த அற்புதமான ஸ்தலத்தில், இங்கே சீவர் போட்டியுள்ள ஜீவ கூடாரத்தில், ஒரு ஓய்வு நாள் பாடசாலையில் அதிக நெருக்கடியில் உள்ள கூட்டத்தினராகிய உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். உங்களுக்கு தெரியுமா, நான் சீவர் போட்டியில் வசித்திருந்தால் நான் இதை எவருக்கும் எதிராக கூறவில்லை. ஆனால் நான் சபைக்கு வருவது இந்த இடமாகவே, இங்கேயுள்ள இந்த ஜீவ கூடாரமாகவே இருக்கும். இது ஒரு ஸ்தாபனம் அல்ல. இன்றைக்கு இந்த ஜீவ கூடாரமானது ஸ்தாபன பாகுபாடற்ற ஒரு கூடாரமாயிருக்கிறது. அவர்கள் ஸ்தாபனத்திலிருந்து வெளியே வந்துவிட்டனர். ஏனென்றால் அவர்கள் என்னையும் நான் பிரசங்கிக்கிற இந்த செய்தியையும் ஏற்றுக்கொண்டனர். என்னுடைய சகோதரனும் நண்பனுமாகிய சகோதரன் ஜாக்மூர் என்னோடு ஐக்கியப்பட்டிருந்த காரணத்தால் அவர் ஸ்தாபனத்திலிருந்து பிரிக்கப்பட்டார். ஆகையால் அவர் பாராட்டுதலுக்கு தகுதியுடையவர் என்றே நான் கருதுகிறேன். அது உண்மை. தேவன் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஜபத்தில் அவருடைய கரங்களை பற்றி பிடித்து அவரோடு விசுவாசியுங்கள். இப்பொழுது சகோதரி மூர் அவர்களை, நான் அவர்களை எங்குமே காணவில்லையே. ஆம், அவள் இங்கே பின்னால் இருக்கிறாளா? அவள் ஒரு ஈஸ்டருடைய போன்று சற்று காணப்படுகின்ற இந்த புதிய ஆடையை அணிந்து கொண்டு இந்த காலையில் அங்கே ஒரு சிறு பெண் அமர்ந்து கொண்டிருப்பதை போன்றே காணப்படுகிறாள். சகோதரன் ஜாக்கம் கூட அவளை அறிந்து கொள்ளாதது போன்றது காணப்பட்டது. இப்பொழுது சகோதரி மூர், நாம் அனஜீன் மற்றும் டான் அவர்கள் எல்லோருமே காண முடியாமல் வருந்துகிறோம். சகோதரன் நோலன் அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் இங்கு எங்களோடு சம்பந்தப்பட்டவர்களில் ஒருவராயிருந்தார். சகோதரன் ஏனியை நான் நேற்றைய தினம் அவரிடத்தில் ஆமேன் என்ற பாடலை அவர் பாடுவாரா என்று கேட்டேன். நான் அதை ஒரு இசைத்தட்டில் வைத்திருக்கிறேன். நான் அந்த ஆமேன் என்ற பாடலை திரும்ப திரும்ப கேட்டு அதை தேய்த்தே விட்டேன். அதற்கான ஒரு குரலை அவர் பெற்றிருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். அவர்கள் எல்லோரையுமே மிஞ்சி விடுகிறார். நான் சிறிய ஜூடியை, அவளை கவனித்தேன். அவர்கள் இருவருமே சகோதர சகோதரியை போல காணப்படுகின்றனர். அவர்கள் அவ்வாறு காணப்படவில்லையா? ஆனால் அவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி பாருங்கள். ஏன் அவர்கள் அவ்வாறு காணப்படுகின்றனர் என்பதை பார்த்தீர்களா? அவர்கள் உண்மையிலேயே ஒரு அழகிய இளஞ்சோடிகள். அதாவது உங்களுக்கு தெரியும், இவர்கள் சற்று முன்னர் தங்கத்தினால் ஆன படிகளில் ஏறி சென்று விட்ட சகோதரன் பாமர் அவருடைய மகளும் மருமகனுமே. அவள் நிச்சயமாகவே அவருடைய நல்ல குழந்தை வளர்ப்பு முறைக்கு ஒரு நன்றுடையா இருக்கிறாள். மற்றவர்களும் கூட அவ்வாறே உள்ளனர். அவர்களும் கூட ஊழியக்காரர்களை மனம் புரிந்துள்ளனர். அவர்கள் தங்களுடைய ஊழிய களத்திலே சுவிசேஷிகர்களாக இருக்கின்றனர். ஆகையால் இது ஒரு மகத்தானதாகும். நான் சகோதரி பாமர் அவர்களை பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே நான் அவர்களை காண்பேனேயானால் அவர்களை அறிந்து கொள்வேனா அல்லது இல்லையா என்பதை நான் அறிவேன். அவள் ஒருவேளை உண்மையாகவே எங்கோ கூட்டத்தில் இருக்கிறாள், பின்னாக அங்கே கடைசியில் இருக்கிறார்கள். சகோதரி பாமர் அவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு முறையும் நான் அதை குறித்து நினைக்கும் போது என்னுடைய இருதயம் நடுங்குகிறது. சகோதரன் பாமர் அந்த படிகளில் ஏறிய ஒரு சில நிமிடங்களில் அவர் மறித்து போய்விட்டார் என்ற செய்தியை நான் கேள்விப்பட்ட போது என்னால் அதை நம்பவே முடியவில்லை. பில்லி என்னை அழைத்து யாரோ அதை அறிவித்தனர் என்றும் அவர்கள் அதை அறிந்திருந்தனர் என்றும் கூறினார். நாங்கள் அவ்வளவு அருமையான நண்பர்களாயிருந்தோம். அவர் மறித்து போய்விட்டார் என்பதை அறியும் போது அது உண்மையாகவே நடுங்க செய்தது. ஆனால் நாம் யாவருமே போக வேண்டியவர்களாயிருக்கிறோம். நாம் யாராயிருந்தாலும் ஒவ்வொருவராக போகத்தான் வேண்டும். ஆனால் ஒரு காரியம் மட்டும் உண்டு. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள் எல்லா மனுஷர் மேலும் எழுந்த கடமை. இதுவே பிரசங்கி 12 அதிகாரம். இப்போது இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்திற்கு எனக்கு அதிக நேரம் கிடையாது. ஏனெனில் என்னுடைய தொண்டை கரகரப்பாய் உள்ளது. சகோதரன் பேரி ஒரு பெருந்தன்மையான காரியத்தை செய்திருக்கிறார். நேற்றிரவு நான் என்னுடைய போலி தலைமுடி தொகையை விட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்று கூறினதை அவர் கேட்டுவிட்டார். எனவே அவர் அங்கே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு யாராவது அதை எனக்கு இங்கே விமானத்தில் கொண்டு வரும்படி முயற்சித்தார். அப்பொழுது நான், நீர் அவ்வாறு முயற்சிக்க மிகவும் காலதாமதமாகிவிட்டீர், எனக்கு ஏற்கனவே தொண்டை கரகரப்பாகிவிட்டது என்றேன். நான் அநேக வருடங்களாகவே அதை தடுப்பதற்கு ஏதாயிலும் செய்து கொள்ள வேண்டும் என்று முயற்சித்தேன். ஆனால் நான் அதை அணிந்திருக்கும் போது அது தொண்டை கரகரப்பை தடுத்து விடுகிறது. ஆனால் இந்த முறையோ நான் அதை மறந்து வைத்து விட்டேன். எனவே எனக்கு கொஞ்சம் தொண்டை கரகரப்பாய் உள்ளது. ஆகையால் நான் உரையாற்றுகையில் நீங்கள் என்னோடு சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஓய்வு நாள் வேதபாட சிறுவர் பள்ளியை எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஓ என்ன, சரிதான். உங்களுடைய பிள்ளைகளை அதற்கு அனுப்புவது ஒரு நல்ல காரியமாகும். இல்லை, நான் அதை திருத்தட்டும். உங்களுடைய பிள்ளைகளை ஓய்வு நாள் சிறுவர் பள்ளிக்கு கொண்டு வருவது நல்ல காரியமாகும். அது உண்மை. உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாருங்கள். நீங்களும் கூட வாருங்கள். நம்முடைய ஓய்வு நாள் வேதப்பாட சிறுவர் பள்ளியானது முதலில் எவ்வாறு உண்டாக்கப்பட்டது என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? அது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? இங்கிலாந்து தேசத்திலே. அது முதலில் என்னவென்று அழைக்கப்பட்டது? கந்தை அணிந்த பள்ளி. அது உண்மை. அது கந்தை அணிந்த பள்ளி என்றே அழைக்கப்பட்டது. அதை நிறுவின அந்த மனிதனுடைய பெயரை இப்பொழுது நான் மறந்துவிட்டேன். அவருடைய பெயர் என்ன? ராபர்ட் ரைக்ஸ். சரி, முற்றிலும் சரியே. அவர்தான் வீதியில் இருந்த சிறு பிள்ளைகளை அழைத்து வந்து தந்தையான துணியை உடுத்திக்கொண்டு தங்குவதற்கு எங்குமே இடமில்லாமல் மிகவும் மோசமாக இருந்த அந்த பிள்ளைகளை அவர் அழைத்து வந்து வேதாகம பாடங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அதன் பின்னர் இப்பொழுதோ அது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஓய்வு நாள் வேத பாட சிறுவர் பள்ளியானது சபையின் மகத்தான ஒழுங்குகளில் ஒன்றாக வளர்ந்துள்ளது. அது செல்வதற்கு நல்லதே. வருவதற்கு நிச்சயம் உள்ளவர்களாக இருந்து உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வாருங்கள். இங்கே கூடாரத்தில் போதகர்கள், ஆயத்தம் செய்யப்பட்ட அறைகள் மற்றும் வயது வரம்பிற்கேற்ற வகுப்புகளும் உண்டு என்று நான் நினைக்கிறேன். புதிதாக மனமாற்றமடைந்து கிறிஸ்துவண்டை வந்து கொண்டிருக்கும் நீங்கள் தொடர்ந்து செய்தியை பின்பற்றுங்கள். இங்கே ஜீவ கூடாரத்துக்கு வாருங்கள். அவர்கள் உங்களுக்கு நன்மை செய்வார்கள். இப்பொழுது இன்றிரவு நாம் பண்டைய மாதிரியான ஜப வரிசையை ஏற்பாடு செய்யப் போகிறோம். சகோதரன் ஜாக் மற்றும் சகோதரன் பிரவுன் அவர்களே, நாம் வழக்கமாக வியாதியஸ்தருக்காக ஜபிப்பது போலவே நாம் ஜபிக்கப் போகிறோம். சகோதரன் பிரவுன் அவர்கள் அந்த ஜப அட்டைகளை கொடுக்க முயற்சித்ததை நான் கண்டதை நினைவு கூறுகிறேன். அவர்தாமே ஒரு ஊழியக்காரராக இருந்து வருகிறார். அந்நாட்களில் ஒரு ஸ்தாபன சபையில் அவர்கள் அவரை வற்புறுத்தி, நான் உங்களுடைய சகோதரன், எனவே நீர் எனக்கு ஜப அட்டையை கொடுத்தே தீர வேண்டும் என்று கூறினதை நீங்கள் அறிவீர்களா? ஓ, அது அவருக்கு நிச்சயமாகவே ஒரு கடினமான நேரமாயிருந்தது. ஆனால் முடிந்த அளவு அவர் அப்படியே உண்மையாய் தரித்திருந்தார். சகோதரன் பிரவுன் ஒரு அருமையான மனிதன். ஆகையால் நாங்கள் அவரை நேசிக்கிறோம். நாம் யாவரும், நாங்கள் மூவரும் வயோதிபத்தை நோக்கி முடிவுக்கு ஊர்ந்து சென்று கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். நாங்கள் சத்தியம் என்று அறிந்துள்ளதை எங்களுக்குள் நாங்கள் வைத்திராதிருந்தால் அப்பொழுது அது மிகவும் துக்ககரமான ஒரு காரியமாயிருக்கும். இந்நாட்கள் ஒன்றில் நாம் திரும்பவும் வாலிபத்தை பெற்றுக் கொள்ள ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் நிலைத்திருக்கத்தக்கதாக நம்முடைய சரீரங்கள் மறுரூபமாகும். ஏனென்றால் இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் அங்கே ஒரு வீடு ஏற்கனவே காத்துக் கொண்டிருக்கிறது. அருமையான நண்பனே, அந்த பாகத்திற்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய கர்த்தராகிய இயேசு, நான் உங்களுக்கு சத்தியத்தை கூறுகிறேன் என்று விசுவாசிக்கிறவர்களே, அன்பான கர்த்தராகிய இயேசு ஒரு நாள் காலை சுமார் 8 மணி அளவில் என்னை அந்த தேசத்தை காணும்படி அனுமதித்தார். இப்பொழுது அது ஒரு தரிசனமாய் இருக்கவில்லை. ஆனால் நான் அதை கூற விரும்பவில்லை. அது என்னவா இருந்தாலும் நான் இங்கே உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல அது அவ்வளவு உண்மையாயிருந்தது. இப்பொழுது நான் அந்த ஜனங்களுடைய முகங்களை கண்டேன். ஆனால் என்னால் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்கள் மீண்டும் வாலிப பருவம் அடைந்திருந்தனர். அவர்கள் அவ்வளவு நிஜஸ்தராயிருந்தார்கள். நான் அவர்களுடைய கரங்களை பற்றி பிடித்தேன். உண்மையாகவே அது எனக்கு உதவியாயிருந்தது. ஏனென்றால் எனக்கு முன்பு ஒரு அபிப்பிராயம் இருந்து வந்தது. அதாவது ஒரு நபர் மரிக்கும் போது அவர்களுடைய ஆத்மா போய்விடுகிறது என்று எண்ணி வந்தேன். ஆனால் அதன் பின்னர் அவர் எனக்கு இந்த பூமிக்குரிய குடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனால் நாம் இன்னொன்றை ஏற்கனவே பெற்றிருக்கிறோம் என்பதை மேற்கோள் காட்டினார். பார்த்தீர்களா, நாம் ஒரு பரிபூர்ணம் அடையும்படி ஒவ்வொரு காரியத்தையும் மூன்று நிலைகளில் பெற்றுக் கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். புரிகின்றதா? இங்கே ஒரு சரீரம் உள்ளது. அதன் பின்னர் அங்கே உள்ள அந்த சரீரம் வானத்துக்குரிய சரீரமாகும். அதன் பின்னர் உயிர்த்தெழுதலில் பெறுவது மகிமையின் சரீரமாகும். பாருங்கள், அது இதனை பூரணமடைய செய்கிறது. புரிகின்றதா? ஆகையால் இது ஒரு புராண கதை அல்ல. இது ஒரு எண்ணமும் அல்ல. இது ஒரு ஆவியும் அல்ல. அது அப்படியே முற்றிலும் உங்களைப் போல ஒரு மனிதனாகவும் ஸ்திரீயாகவும் இருக்கிறது. மேலும் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இழக்கப்பட்டவர்களின் பிரதேசங்களை கண்டேன். நான் அங்கே இருந்தேன். நான் வயோதிப மனிதனாக இருக்கின்றபடியால் நண்பனே, நான் இதை உங்களை நம்ப செய்யும்படி கூறுகிறேன். இக்காலையில் தேசம் முழுவதும் உள்ளவர்களே அந்த இடத்தை காண ஒருபோதும் விரும்பாதீர்கள். அதை நான் விவரிக்கக்கூடிய வழியே கிடையாது. நான் ஒரு ஓவியனாக இருந்தாலும் என்னால் ஒரு தூரிகையை கொண்டு படம் வரைய இயலாது. ஒரு ஊழியக்காரனாகவும் என்னால் அதை உங்களுக்கு விவரித்து கூற முடியாதே. நரகம் ஒரு எரிகின்ற ஸ்தலமாக இருக்கிறது என்பதை குறித்து பேசுகிறோம். ஆனால் இதுவோ இதனோடு உள்ள பயங்கரங்கள் நரகத்தை காட்டிலும் லட்சக்கணக்கான மடங்கள் மோசமானதாய் உள்ளன. பரலோகம் அல்லது இந்த ஸ்தலம், அது எங்கே இருந்தாலும் அதனை என்னவென்று அழைப்பதென்று நான் அறியேன். அவர் அதை அங்கே பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்கள் என்றே குறிப்பிட்டார். ஆனால் அதனை நான் ஒருபோதும் அது எவ்வளவு மகத்தானதாக இருக்கிறது என்று விவரித்து கூற வழியே கிடையாது. இப்பொழுது நீங்கள் அப்படியே என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் வெறுமன ஒரு மனிதன். புரிகின்றதா? ஆனால் நான் உங்களுக்கு கூறியிருக்கிறபடியே இந்த தரிசனங்கள் எப்பொழுதும் நிறைவேறி வந்திருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் உண்மையாய் இருந்து வந்திருக்கின்றன என்றும் அது உண்மையாயும் கூட இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் எதை செய்தாலும், நீங்கள் எந்த காரியத்தை தவறவிட்டாலும், சுகாதாரம், பலம், உங்களுடைய பார்வை மற்றும் அது எதுவாய் இருந்தாலும் அதை தவறவிடாதீர்கள். அதனோடு எந்த காரியத்தையுமே ஒப்பிட இயலாது. ஆங்கில மொழியில் அதை விவரித்து கூறக்கூடிய வார்த்தையே கிடையாது என்பதை நான் அறிவேன். நீங்கள் பரிபூர்ணம் என்று கூறினால் அது அதற்கும் அப்பாற்பட்டது. மிக மிக மேம்பட்ட முதன்மை ஸ்தானம் என்றாலும் அது அதற்கும் அப்பாற்பட்டது. வியப்பார்வத்துக்குரியது என்றாலும் அதுவும் இல்லை. அதை விவரித்து கூறக்கூடிய வார்த்தைகளே இல்லை என்பதை நான் அறிவேன். என்றாலும் அது அவ்வண்ணமாயிருந்தது. ஆகையால் அதே சமயத்தில் அதுவே அதனுடைய முடிவு அல்ல என்று எண்ணி பார்க்கும் போது இதனண்டை வர எனக்கு பயம் இருக்குமா என்று எண்ணினேன். நான், நீங்கள் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்களோ, இங்கே புசிப்பதில்லை, நாங்கள் இங்கே புசிப்பதில்லை, ஆனால் நாங்கள் திரும்பவும் பூமிக்கு செல்லும் போது நாங்கள் புசிக்கும்படியான ஒரு சரீரத்தை பெற்றுக் கொள்வோம் என்றனர். நல்லது, என்னால் அவர்களை தொட்டு உணர முடிந்தது. அவர்கள் அந்த விதமாகவே இருந்தனர். புரிகின்றதா? ஓ ஆம், அவர்கள் ஒரு சரீரத்தை பெற்றிருக்கிறார்கள். வெறுமன ஒரு கட்டுக்கதை அல்ல, அது ஒரு சரீரமாயிருக்கிறது. நாம் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறோம். அவர்கள் யாவரும் என்னை அறிந்திருந்தனர். அவர்களில் லட்சக்கணக்கானவர்கள் என்னை கட்டி தழுவிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது நான், என்னை இங்கு கொண்டு வந்தவரை நான் காண விரும்புகிறேன் என்றேன். அதற்கோ, இப்பொழுது நீ அவரை காண முடியாது, நீ காத்திருக்க வேண்டும் என்றே கூறப்பட்டது. நான், நீங்கள் ஏன் என்னை இங்கு மேலே வைத்தீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அவர்கள், நீர் ஜீவிய காலத்தில் ஒரு தலைவனாக இருந்தீர் என்றனர். அப்பொழுது நான், நீங்கள் எல்லோரும் பிரண்ணாம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறுகிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர், இல்லை, அவர்கள் உன்மூலம் மனமாற்றமடைந்து கிறிஸ்துவினண்டை வந்தவர்கள் என்றார். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். நான் அவர்களுடைய முகங்களை காண முடிந்த போது கடினமான எல்லா இரவுகளும் சோதனைகளும் அகன்று போயின. ஒரு வாலிப ஸ்திரீ அங்கு மேலே வந்தாள். அவள் மிகவும் அழகுள்ள ஸ்திரீகளில் ஒருவளாயிருந்தாள். அவள் தன்னுடைய கரங்களை என் மீது போட்டு, விலையேறப்பட்ட சகோதரனே என்று கூறினாள். அவள் கடந்து சென்ற போது இப்பொழுது அவள் ஒரு ஸ்திரீயாயிருந்தாள். ஆனால் அங்கு ஒருபோதும் பாவமே இராது. பாருங்கள், நம்முடைய பாலின சுரப்பிகள் மாற்றப்படுகின்றன. அவர்கள் அங்கே பிள்ளைகளை பெற்று வளர்க்க மாட்டார்கள். புரிகின்றதா? பாருங்கள், எல்லோரும் ஒரே மாதிரியாகவே இருக்கிறார்கள். வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது எது? உணர்ச்சியே. அந்த காரணத்தினால் தான் நான் தரையிலே நடனமாடுவதை நம்புகிறதில்லை. நான் தேவனுக்கு முன்பாகவும் என்னுடைய வேதாகமத்திற்கு முன்பாகவும் கூறுகிறேன். அதாவது, நான் சுத்தமாக ஜீவித்திருக்கிறேன். நான் ஒரு சிறு பையனாக இருந்த போதும் என்னுடைய வாலிப பருவத்தினூடாகவும் என் ஜீவியம் முழுவதிலும் அந்த விதமாகவே சுத்தமாக ஜீவித்திருக்கிறேன். நான் வெளியே சென்ற எந்த பெண்ணுடனும் நான் அவளோடு நேராக நியாய தீர்ப்புக்கு நடந்து செல்ல முடியும். புரிகின்றதா? ஆனால் எந்த மனிதனுமே நீங்கள் யாராயிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு ஸ்திரீ ஸ்திரீயின் பருவத்தில் உள்ள போது தன்னை நெருக்கமாக கட்டித்தழுவ அனுமதிக்கும் போது நீங்கள் எவ்வளவுதான் ஒரு உண்மையிலேயே ஆரோக்கியமுள்ள மனிதனாக இருந்தாலும் அங்கே உணர்ச்சி வசப்படுதல் இருக்கும். ஆனால் அங்கே அது அவ்வாறு இல்லை. அங்கே பாலின சுரப்பிகளே கிடையாது. அவர்கள் எல்லோருமே ஒரு விதமான சுரப்பிகளையே உடையவர்களாக இருக்கின்றனர். புரிகின்றதா? அப்படியே தூய்மையான கலப்படமற்ற சகோதர சகோதரிகளின் அன்பானது நீங்கள் உங்களுடைய சிறு பெண் பிள்ளையை கட்டி அணைப்பதை காட்டிலும் அது மேலான அன்பாயிருக்கும். புரிகின்றதா? உங்களுடைய சொந்த மகளை அதே சமயத்தில் அவள் ஒரு பெண்ணாயிருக்கிறாள், நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிறீர்கள். பாருங்கள், அது ஏதோ ஒரு காரியத்தை உண்டு பண்ணக்கூடும். ஆனால் அங்கோ அது முடியாது. பாவம் ஒழிந்துவிட்டு எல்லாமே முற்று பெற்றிருக்கும். புரிகின்றதா? உண்மையாகவே அது பரிசுத்தமான அன்பு. நான் அந்த ஸ்திரியை நோக்கி பார்த்தேன். அங்கே அவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இருப்பது போன்று காணப்பட்டது. அவர்கள் யாவரும் நீண்ட கூந்தலும் வெண்வஸ்திரமும் தரித்திருந்தனர். அப்பொழுது என்னுடனே பேசிக் கொண்டிருந்த ஒருவர், நீ அவளை அடையாளம் கண்டுகொண்டாயா என்று கேட்டார். அப்பொழுது நானோ இல்லை என்றேன். அதற்கு அவர், நீ அவளை கிறிஸ்துவினண்டை வழிநடத்தின போது அவள் தன்னுடைய 90 இருந்தாள் என்றார். வியக்கத்தக்க கிருபை எவ்வளவு இனிமையாக துணிக்கிறது. புரிகின்றதா? அது என்னவா இருக்கிறது என்று எப்போதும் விளக்கிக் கூட வழியே கிடையாது. நீங்கள் என்னை விசுவாசிப்பீர்களேயானால் என்னுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். உலகத்தோடு உங்களுக்கு உள்ள ஒவ்வொரு தொடர்பையும் உங்களுக்கு பின்னே சுட்டரித்து போட நிச்சயமுடையவர்களாயிருங்கள். சபையானது செய்தியை கேட்க துவங்கி இருக்கிறது என்றும் அதனை புரிந்து கொள்ள துவங்கி இருக்கிறது என்றும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நண்பனே கவனி, நாம் குமாரனின் பிரசன்னத்தில் கடத்தப்பட வேண்டும். நாம் முதிர்ச்சி அடையப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசமோ முதிர்ச்சி அடையப்படவில்லை. தேவன் நமக்கு அளித்திருக்கிற செய்தியை நாம் அறிவுபூர்வமாக கேட்டுக்கொண்டும் அவர் நமக்கு காண்பித்த அடையாளங்களை அறிவுபூர்வமாக பார்த்துக் கொண்டும் அதனை வேதாகமத்தின் மூலம் அது அங்கே இருக்கிறது என்று அறிவுபூர்வமாகத்தான் நிரூபிக்கிறோம். ஆனால் ஓ சபையானது மென்மையடையும் வரையில் அது மூழ்கி திளைத்து ஆவியில் இனிமையடையும் வரையில் அது அவருடைய பிரசன்னத்தில் எப்படியாய் கிடத்தப்பட வேண்டியதாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சில நேரத்தில் செய்தியை பேசும் பொழுது நீங்கள் வெறுப்படைகின்றீர்கள். ஏனென்றால் அதனை அந்த விதமாக இடித்துரைத்து வெளிப்படுத்த வேண்டியதாய் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அதை பற்றி பிடிக்கும்படிக்கு ஒரு ஆணியை அடிக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆனால் சபையானது அதை ஒருமுறை பெற்றுக் கொள்ளும் போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெளியே அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு அதன் பின்னர் தேவனுடைய பிரசன்னத்தில் வைக்கப்படுகிறார்கள். எடுத்துக் கொள்ளப்படுதல் சம்பவிக்கிற பொழுது அங்கிருந்த அந்த ஜனங்களை போன்ற ஏதோ ஒரு காரியமாய் அது இருக்கும் என்பதை நான் அறிவேன். நான் இந்த காலையில் எடுத்துக் கொள்ளப்படுதல் என்பதன் பேரில் பேசப்போவதாக இருந்தேன். ஆனால் அதை பேச எனக்கு போதிய குரல் வளம் இல்லை. எனவே நீங்கள் என்னோடு சற்று நேரம் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் தேவனால் அருளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தானம் என்ற பொருளை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இப்பொழுது இது ஒரு மகத்தான பெரிய பாடப்பொருளாகும். ஆகையால் இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். இந்த காலையில் தேசங்களினூடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய தலைகளை ஒரு சில வினாடிகள் அப்படியே தாழ்த்துங்கள். ஆனால் இப்பொழுது உண்மையாகவே உத்தமமாயிருங்கள். நாம் எழுத்து வடிவில் தேவனாயிருக்கிற தேவனுடைய வார்த்தையை அணுகிக் கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகத்தின் மகத்தான ஆக்கியோனே, இது ஒரு விதை என்றும் ஒரு விதை விதைக்கிறவன் அதை விதைத்தான் என்றும் நாங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக்கியோனும் அவனமே கூறினார். இப்பொழுதும் ஒரு வித்து சரியான நிலத்தில் இருக்குமானால் அது வளரும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆகையால் பிதாவே, இந்த காலையில் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு எங்களுடைய இருதயத்திலிருந்து எல்லா காட்டுச் செடிகளையும் நெருஞ்சில் முட்களையும் அவிசுவாசத்தையும் சந்தேக எண்ணங்களையும் நீர் எடுத்து போட்டு தேவனுடைய வார்த்தையானது தடையின்றி சுதந்திரமாய் வளரும்படி எங்கள் இருதயங்களில் ஆவியினால் தண்ணீர் பாய்ச்சுவீராக. இதை அருளும் பிதாவே. அது எங்களுடைய இருதயத்தின் விருப்பமாயிருக்கிறது. இதை அடையாளம் கண்டுகொண்டவர்களுக்கு மாத்திரமல்லாமல் தேசத்தினூடாக உள்ள மற்றவர்களுக்கும் இதை அருள் புரியும். ஒவ்வொரு இருதயமும் அன்பினாலும் மென்மையான தன்மையினால் எரிந்து இழந்து போன சகோதரனையும் இழந்து போன சகோதரியையும் ஆதாயப்படுத்தும்படி முயற்சிக்க செல்வார்களாக. தேவனே, இன்றைக்கே இதை அருளும். நாங்கள் முழுமையாக உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நீரே எங்களுடைய வழிகாட்டியாயும் எங்களுடைய ஆண்டவருமாய் இருக்கிறீர். ஆகையால் நீர் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையில் எங்களை வழிநடத்தி உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். நாங்கள் இதை உம்முடைய கிருபையினூடாக உம்முடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இப்பொழுது நாம் நம்முடைய பாடப்பொருளாக எடுத்துக்கொள்வது என்னவெனில், நான் ஒரு வேதவாக்கிய பின்னணிக்காக பழைய ஏற்பாட்டில் உள்ள உபாகம புத்தகத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். நான் சகோதரன் வெயில் அவர்களோடு காலை சிற்றுண்டி அறிந்துவிட்டு திரும்பி வந்த பிறகு நான் துரிதமாக எழுதின ஒரு சில குறிப்புகளை நான் வைத்திருக்கிறேன். நான் அன்றிரவு அந்த உணவு விடுதியில் எங்களுடைய இரவு ஆகாரத்திற்காக பணம் செலுத்தின அந்த மனிதனை அந்த உணவகத்தில் சந்தித்து ஒருபோதும் நன்றி கூறவே இல்லை. மனைவியும் நானும் என்னுடைய சிறு பெண்ணும் அங்கிருந்தோம். அப்பொழுது நான் என்னுடைய உணவிற்காக ரசீதிற்கு பணம் கட்ட சென்றபோது யாரோ ஒருவர் அதற்கு பணம் செலுத்திவிட்டிருந்தார். அது யாராயிருந்தாலும் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அதுவோ அந்த நீள நாற்காலி வடிவமான விசைப்பலகையின் கடைசியில் அமர்ந்திருக்கும் நபர் என்று கூறினார்கள். உண்மையிலேயே அங்கிருந்த அந்த முழு கூட்டத்தையுமே நாங்கள் அறிவோம். இப்பொழுது நான் கிக்கப்பூ என்று வேறு மொழியில் எழுதியிருக்கும் ஒரு விதமான அதை போன்றே இங்கே இந்த இடத்தில் உள்ள உணவு விடுதியில் நாங்கள் இருந்தோம். எனவே அதை செய்தது யாராயிருந்தாலும் உங்களுக்கு நன்றி. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது உபாகமம் 16 அதிகாரத்தில் அது பஸ்கா அனுசரிப்பாகும். ஆகையால் நாம் கிட்டத்தட்ட முதல் 5 வசனங்களை, முதல் 4 அல்லது 5, இங்கே 6 வசனங்களை வாசிக்க விரும்புகிறோம். ஆபிப் மாதத்தை கவனித்திருந்து அது ஏப்ரல் மாதம் என்பதை குறிக்கிறது. அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபிப் மாதத்திலே ராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும். ஏழு நாள் அளவும் உன் எல்லைகளில் எங்கும் புளிப்புள்ள அப்பம் உள்ளத்தில் காணப்படலாகாது. நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தில் ஏதாகிலும் ராமுழுதும் விடியற் காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம். உன் தேவராகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடித்து, இப்பொழுது கர்த்தர் அவருடைய வார்த்தையின் வாசிப்பிற்கு தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. இப்பொழுது இந்த ஒலிபெருக்கியில் ஏதாவது கோளாறு உள்ளதா? கடந்த இரவு நான் அவ்வாறு இருந்ததை கேட்டேன். உங்களால் சரியாக எல்லாவிடத்திலும் கேட்க முடிகிறதா? உங்களால் கேட்க முடியவில்லை. இப்பொழுது நன்றாக கேட்கிறதா? இப்பொழுது மின்சார ஒலிபெருக்கியை இந்த விதமாக கீழே தாழ்த்திவிட்டு பேசினால் நன்றாக கேட்கிறதா? எனக்கு தொண்டை சற்று கரகரப்பாக உள்ளது. ஆகையால் அந்த காரணத்தினால் இந்த காலையில் நான் சற்று நெருக்கமாக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். சகோதரன் தேரி, அவர்களால் அங்கே இதை கேட்க முடிகிறது என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது உங்களால் இதை சரியாக கேட்க முடிகிறதா? எனவே அவர்கள் அதை சரிபடுத்தி இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். சரி.
Now, the thing I want to speak about this morning is
இப்பொழுது தேவனை தொழுது கொள்ளுகிறவன், அவரை சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்தானத்தை மாத்திரமே தேவன் உடையவராய் இருக்கிறார் என்ற காரியத்தை குறித்தே இந்த காலையில் நான் பேச விரும்புகிறேன். அநேகர் காலங்களினூடாக, எல்லா காலங்களினூடாகவும் இந்த ரகசிய தேவனுடைய ஸ்தானத்தை தேடியிருக்கின்றனர். யோபுவும் கூட அவர் எங்கே ஜீவித்தார் என்பதை அறிந்து கொள்ள விரும்பி நான் மாத்திரம் அவருடைய வீட்டிற்கு செல்ல முடிந்து அவருடைய வாசலை தட்ட முடிந்தால் நலமாயிருக்கும் என்றான். யோபு தேவனுடைய வாசஸ்தலத்தை கண்டறிய விரும்பினான். ஏனென்றால் அங்கே தேவனும் அவருடைய குடும்பமும் ஒன்றாக சேர்ந்து தொழுது
கொள்ளப்படுகின்றன.
நேற்று போலவே, நேற்றைய காலைய செய்தியில் கேட்டது போலவே, ஒரு நபர் உத்தமமாக ஆராதித்தாலும் அவன் தேவனை வீணாக ஆராதிக்கக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு என்பதை நாம் கண்டறிகிறோம். தேவன் நமக்காக இந்த காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் அதன் காரியம் என்னவென்றால் அவைகள் எங்கே இருக்கின்றன என்பதை கண்டறியும்படியாக நாம் ஆராய வேண்டியவர்களாயிருக்கிறோம். பவுலும் தீமோத்தேயுவை ஆராயும்படி கூறினான். அதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவனுக்குள்ளிருந்த நம்பிக்கையை குறித்து ஒரு வார்த்தையை கூறும்படி ஆயத்தமாயிருக்க சொன்னான். இப்பொழுது இந்த எல்லா காரியங்களும் அங்கே இருக்கின்றன. நாம் அதை கண்டறிகிறோம். எப்பொழுதாவது சீவர்போர்ட்டுக்கு வந்து சுமார் 2 அல்லது 3 வாரங்கள் தங்கியிருந்து ஒவ்வொரு இரவும் 30 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு அதனை போதிக்க பாருங்கள். அப்படியே வார்த்தையில் தரித்திருந்து இந்த ரகசிய வேத பகுதிகளை குறித்து போதித்து பாருங்கள். நாம் அதற்குள் எப்படி பிரவேசிக்க முடியும் என்பதை, நாம் எங்கே கண்டறிய முடியும் என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய வழிநடத்துதலை பின்பற்றுங்கள். ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரே ஒரு திறவுகோல் மாத்திரமே உண்டு. அது உண்மை. வேறு திறவுகோலே கிடையாது. அது எவ்வளவுதான் இதை போன்று காணப்பட்டாலும் அது பொருட்டல்ல. ஆனால் தேவனிடத்தில் எல்லா பூட்டுகளுக்கும் பொருந்தும் மாற்று திறவுகோல் கிடையாது. வெறுமன ஒரே ஒரு திறவுகோல் மட்டுமே உண்டு. இப்பொழுது நீங்கள் அந்த திறவுகோலை உடையவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வாசல் திறவாது. நீங்கள் எவ்வளவுதான் உத்தமமாய் இருந்தாலும் கவலை இல்லை, உங்களால் அந்த வாசலை இன்னமும் திறக்கவே முடியாது. இப்பொழுது அன்று காலையில் நேற்றைய காலை சிற்றுண்டியில் எத்தனை பேர் இருந்தீர்கள்? சரி, நான் பெரும்பாலானோர் இருந்தீர்கள் என்று நினைக்கிறேன். குறைந்தபட்சம் உங்களில் 90% அல்லது அதற்கும் அதிகமானோர் இருந்தீர்கள் என்றே நான் கருதுகிறேன். நான் என்ன கூறப்போகிறேன் என்பதற்கு இது ஒரு பின்னணியாகும்படிக்கே கூறுகிறேன். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவரான தேவனாயிருக்கிற கர்த்தராக இயேசுவை தவிர இஸ்ரவேலில் எப்போதும் இருந்ததிலேயே மகத்தான ராஜாவாயிருந்தான். தாவீது அவருடைய குமாரனாயிருக்கிறான் இல்லை, இயேசு மாம்சத்தின்படியான வம்ச வரலாற்றின்படி தாவீதின் குமாரனாயிருந்தார். அவர் திரும்பவும் சுதந்திரித்துக் கொள்ள தாவீதின் சிங்காசனத்தின் மீது அமர வேண்டியவராயிருக்கிறார். இளவரசன் எப்போதும் ராஜாவின் சிம்மாசனத்தை சுதந்திரித்துக் கொள்கிறான். கவனியுங்கள், இப்பொழுது அந்த தாவீது அபிஷேகிக்கப்பட்டிருந்தான். அதே சமயத்தில் அந்த அபிஷேகத்தோடு அவன் செய்தது என்னவென்றால், அவன் அந்த அபிஷேகத்தோடு கர்த்தருடைய சித்தத்திற்கு புறம்பே சென்றான். ஜனங்கள் எல்லோருமே வேத வாக்கிய கூற்றை எடுத்துக்கொள்ளாமல் அல்லது இந்த வெளிப்பாட்டுக்குரிய திறவுகோலை எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் எல்லோருமே அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் இருந்தும் அவர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து சரியானதாக தென்பட்ட ஒரு காரியத்திற்காக, அதாவது தேவனுடைய வார்த்தையை திரும்பவும் தேவனுடைய வீட்டிற்கு கொண்டு வரும்படிக்கு தேவனை ஆரவரித்து துதித்தார்கள். ஆனால் தாவீது ராஜாவாய் இருந்தாரே என்று தீர்க்கதரிசியாயில்லை. புரிகின்றதா? அதை செய்ய அங்கே தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவர்கள் சரியான திறவுகோலை ஒருபோதும் உபயோகிக்காததினால் தேவன் அந்த முழு நடவடிக்கையையும் புறக்கணித்தார், வாசலை திறக்கவில்லை. இப்பொழுது நாம் அதை நினைவில் கொள்ள வேண்டும், அதை சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஒவ்வொரு காரியமும் ஒரு குறிப்பிட்ட வழியில் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது, அதுவே அதனை தீர்க்கிறது. இப்பொழுது அங்கே தேவன் ஜனங்களை சந்திக்கும்படியாக ஒரு குறிப்பிட்ட சபையை வைத்திருந்தார். எனவே அவர் உங்களை அந்த சபையில் ஏற்றுக்கொள்வாரே என்று வேறு சபையில் அல்ல. நான் இதை கூறியிருக்கிறேன், ஏனென்றால் நான் அநேக முறை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஜனங்களே அதை என்னிடம் கூறியிருக்கிறார்கள், நான் நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்க நான் பேப்டிஸ்ட் என்பார்கள், நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்க நான் ஒரு மெத்தோடிஸ்ட் என்பார்கள், நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்க நான் ஒரு பெந்தேகோஸ்தே என்பார்கள். இப்பொழுது பாருங்கள், அது தேவனுக்கு ஒரு காரியத்தையும் சுட்டிக்காட்டுகிறதில்லை. நீங்கள் வெறுமனே தவறான திறவுகோலினாலே துருவிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு சரியான திறவுகோல் உண்டு, ஒன்று உண்டு. தேவன் உங்களை மெத்தோடிஸ்ட் ஸ்தாபனத்திலோ அல்லது பாப்டிஸ்ட் ஸ்தாபனத்திலோ அல்லது பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்திலோ அல்லது மற்றெந்த ஸ்தாபனத்திலோ சந்திப்பதாக ஒருபோதும் வாக்களிக்கவே இல்லை. அவர் ஸ்தாபனங்களை சிந்தித்து கூட பார்ப்பதில்லை, அவைகள் அவருக்கு விரோதமாக இருக்கின்றன. நான் கூடிய சீக்கிரத்தில் அந்த நீண்ட செய்தியை கூடாரத்திலே பிரசங்கிப்பேன். அப்பொழுது சகோதரன் ஜாக் அதை கேட்பார். அப்பொழுது அதை குறித்து நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை உங்களால் காண முடியும், ஏனென்றால் அது ஒலிப்பதிவு செய்யப்படும். இப்பொழுது தேவன் ஜனங்களை அவர்களுடைய வேத சாஸ்திரத்தின் அடிப்படையில் சந்திக்க கடமைப்பட்டவராய் இருக்கிறார் என்பது போன்றே செயல்படுகின்றனர். இப்பொழுது ஜனங்கள் அந்த விதமாக நடந்து கொள்கின்றனர். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்று சேர்வதே கிடையாது. திருத்துவக்காரர்களோ அல்லது பெந்தேகோஸ்தேக்காரர்களோ ஒருத்துவக்காரர்களோடு ஒன்று சேரமாட்டார்கள். ஒருத்துவக்காரர்களும் திருத்துவக்காரர்களோடு ஒன்று சேரமாட்டார்கள். மெத்தோடிஸ்டுக்காரர்கள் பாப்டிஸ்டுகளோடு ஒன்று சேரமாட்டார்கள். ஏனென்றால் ஒருவர் வேத பிரமாண தத்துவக்காரராயும் மற்றொருவர் கால்வீனிய தத்துவத்தை பின்பற்றுகிறவராகவும் இருக்கின்றனர். ஆகையால் அவர்களுக்கு ஐக்கியமே கிடையாது. அவர்கள் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாக இருக்கத்தக்கதாக அவர்களுடைய சிந்தனைகளை மிகவும் மோசமாக ஆட்டி வைக்கிறார்கள். சிறிது காலத்துக்கு முன்பு நான் ஒரு மருத்துவமனை அறையில் ஜெபிக்க சென்றேன். அங்கே ஒரு பெண்மணி மிகவும் சுகவீனமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு படுத்துக் கிடந்தாள். அவர்களோ அவள் மரித்து விடுவாள் என்றே எதிர்பார்த்திருந்தனர். மற்றொரு பெண்மணியும் அங்கே படுத்திருந்தாள். எனவே நான் அவளுக்காக ஜெபிக்கும்படி பாரப்பட்டேன். அப்பொழுது நான் அவளிடத்தில், நான் ஒரு கணம் ஜெபிப்பதில் உங்களுக்கு ஆட்சேபனை உண்டா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, அந்த திரையை இழுத்து விடுங்கள் என்றாள். அதற்கு நான் வருந்துகிறேன் என்றேன். மேலும் நான் வெறுமன ஜபத்தில் வேண்டிக் கொள்ளப் போகிறேன் என்றேன். அதற்கு அவளோ, அந்த திரையை இழுத்து விடுங்கள் என்றே கூறினாள். அதற்கு நானோ, சரியம்மா என்றேன். அவளும் அவளுடைய மகனும் அங்கு உட்கார்ந்திருந்தனர். அவனோ ஒரு ரிக்கியை போன்று உலகத்தானாய் காணப்பட்டான். அப்பொழுது நான், நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லவா என்று கேட்டேன். அதற்கு அவள், நாங்கள் மெத்தோடிஸ்டுகளாயிற்றே என்றாள். அப்பொழுது நான், நல்லது, நான் அதை ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லையே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்றுதானே நான் கேட்டேன் என்றேன். புரிகின்றதா? ஆகையால் அவள், அந்த திரையை இழுத்து விடுங்களே என்றாள். பாருங்கள், ஒரு மெத்தோடிஸ்டாக இல்லாத ஒருவர் மெத்தோடிஸ்டா இருக்கிற ஒரு ஸ்திரீக்கு மறித்துக் கொண்டிருந்த அந்த ஸ்திரீக்கு ஜபத்தை ஏறெடுக்கப் போவதாக இருந்தாராம். ஆனால் அவர் அவளுடைய சொந்த ஸ்தாபனத்தோடு சம்பந்தப்பட்டிராதபடியால் அவருடைய ஜபத்தை அவள் கேட்கவும் கூட விரும்பவில்லை. அதாவது அதனோடு எவ்வித சம்பந்தமும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. நான் அந்த விதமாக ஒரு பரிசெயலை கூட பார்த்ததே இல்லை. சர்பத்தின் அடிச்சுவடு என்ற செய்தியை நீங்கள் கேட்கும் வரை காத்திருங்கள். சரி, இப்பொழுது அவர்களுடைய ஸ்தாபனம் ஒன்று மட்டுமே தேவனோடு பதிவு செய்கிறது என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அதாவது நீங்கள் ஒரு மெத்தடிஸ்டா இருந்தால் ஒழிய, அல்லது ஒரு பாப்டிஸ்டா இருந்தால் ஒழிய, அல்லது ஒரு திருத்துவ கொள்கையினை உடையவராக இருந்தால் ஒழிய, அல்லது ஒருத்துவ கொள்கையை உடையவராக இருந்தால் ஒழிய தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று கருதுகிறார்கள், அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றை எண்ணிக்கொள்கிறார்கள். அது தவறாயிற்றே. அதுவே என்னுடைய நோக்கமாகும். ஆனால் ஜனங்களுடைய சிந்தனைகளிலும் இருதயத்திலும் சரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை ஒரு வாஞ்சை இருக்குமானால் ஸ்திரீகள் அதை செய்வார்கள் என்றோ அல்லது வேறு எவருமே அதை செய்வார்கள் என்பதையோ நான் நம்பவில்லை. ஒரு மெத்தோடிஸ்ட் சபையை தவறு என்று அறிந்த பின்னர் அதற்காக வைராக்கியம் பாராட்ட மாட்டான். ஆனால் அந்த மனிதன் அது சரியானது என்று எண்ணுகிறான். ஒரு திருத்துவ கொள்கைக்காரனை கண்டனம் செய்வான் என்றோ, அல்லது ஒரு திருத்துவ கொள்கைக்காரனை மற்றும் பெந்தகோஸ்தக்காரனை கண்டனம் செய்வான் என்றோ நான் நினைப்பதில்லை. ஏனென்றால் அவன் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அவன் சரியா இருக்கிறான் என்றே அவன் கருதுகிறான். நீங்களும் அவனுடைய எண்ணத்தை மதிக்க வேண்டும். சால்வையானது இருபுறமும் நீளக்கூடியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நினைவிருக்கட்டும், அவை எல்லாவற்றிலும் ஒரு மனிதனுடைய இருதயத்திலோ அல்லது ஒரு ஸ்திரீனுடைய இருதயத்திலோ அவர்கள் விசுவாசித்தது சரியா இருக்கிறது என்ற ஒரு காரியம் இருக்குமாயின் அப்பொழுது எங்கோ சரியானது இருந்தே ஆக வேண்டியதாக இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் அடிக்கடி கூறியுள்ளது போல, ஆழமானது ஆழத்தை கூப்பிடுகிற போது அந்த அழைப்பிற்கு பதிலளிக்க அங்கே ஒரு ஆழம் இருக்கத்தான் வேண்டும். ஒரு காலத்தில் கடற்கரையின் மீது கடல் நாய் கால்களை கொண்டு நடந்தது என்று நமக்கு கூறப்பட்டு வந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இப்பொழுதோ அதற்கு கால்கள் இல்லை, அவைகள் மடக்கக்கூடிய நீந்துவதற்கு தேவையான இறகுகளாக மாறிவிட்டன. ஏனென்றால் மிருதுவான ரோமம் கொண்ட மிருகமாக இருந்த அது நிலத்திலிருந்து கடலுக்கு சென்ற போது அதற்கு நீந்தும் ரெக்கைகள் தேவைப்பட்டது. இயற்கையானது அதற்கு கால்களுக்கு பதிலாக நீந்தும் ரெக்கைகளை அமைத்து தந்தது. ஏனென்றால் அதனால் நடந்து கொண்டிருந்ததை விட நீந்த முடிந்தது. தென் துருவத்துக்கு சென்ற அந்த மகத்தான மனிதனை இப்பொழுது என்னால் நினைவிற்கு கொண்டு வர முடியவில்லை. அவருடைய பெயர் என்ன? அவர் பாலை பெறுவதற்காக கொண்டு சென்ற கால்நடைகளுக்கு மேற்சட்டைகளை உண்டு பண்ணினார் என்று இந்த விளக்க உரையில் கூறுகிறார்கள். ஆனால் கால்நடைகள் பணியில் உறைந்து இறந்து விடுவதை தடுக்க அவர் ரோமத்தாலான ஆடைகளை தயாரித்தார். ஆனால் அவர் அங்கு சென்றடைந்த போது அவைகளுக்கு எந்தவித ரோமத்தாலான மேற்சட்டையும் தேவைப்படவில்லை. இயற்கையே அவைகளுக்கு மேல் ஒரு மேற்சட்டையை வளர வைத்திருந்தது. பார்த்தீர்களா? ஏன்? ஒரு மீனுடைய முதுகில் துடுப்பு வந்து இருப்பதற்கு முன்பே அது நீந்துவதற்கு தண்ணீர் இருக்க வேண்டியதாக இருந்தது. இல்லை என்றால் அதற்கு துடுப்பே இருந்திருக்க வேண்டியதில்லை. பூமியிலே ஒரு மரம் வளர்வதற்கு முன்பே அது வளர்வதற்கென்று அதற்காக ஒரு பூமி இருக்க வேண்டியதாக இருந்தது. இல்லை என்றால் மரமே இருந்திருக்காது. ஆகையால் நீங்கள் பாருங்கள், மானுட இருதயத்தில் ஏதோ ஒன்றுக்கான ஒரு கூப்பிடுதல் இருக்கும் வரையில் அதற்கு பதிலளிக்க அந்த அழைப்பை திருப்திப்படுத்த அங்கே ஏதோ ஒரு காரியம் இருக்கத்தான் வேண்டும். ஒரு ஸ்திரீ, இங்கே சிறிது காலத்துக்கு முன்பு மரித்து போன ஒரு ஸ்திரீக்கு சவ பரிசோதனை நடைபெற்றது. அவள் எல்லா நேரத்திலும் தொடர்ந்து வெங்காயம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாளாம். எனவே அந்த காரணத்தால் அது அவளை கொன்றுவிட்டது மெய்யென அவர்கள் வாதிட்டனர். அவள் வெங்காயம் சாப்பிடவில்லை என்றால் அவளுடைய தலை அரிக்குமாம். எனவே அதனை அவர்களால் கண்டறிய முடியாமல் இருந்ததாம். ஆகையால் சவ பரிசோதனையின் மூலம் அவர்கள் அந்த ஸ்திரீயின் அணுக்களில் ஒரு கட்டி போன்ற சதை வளர்ச்சியை கண்டுபிடித்தனர். அவர்கள் அதற்கு ஒரு பெயரையும் வைத்திருந்தனர். அவர்கள் அந்த கட்டி போன்ற வளர்ச்சியை எடுத்து அதை ஒரு கிண்ணம் நிறைய வெங்காயத்தில் போட்டிருக்கிறார்கள். அது ஒரே இரவில் அந்த வெங்காயங்களை கரைய செய்து விட்டது. பார்த்தீர்களா? அது என்ன? அந்த ஸ்திரீக்குள் இருந்த ஏதோ ஒன்று வெங்காயத்திற்காக கூப்பிட்டது. அங்கே அந்த வெங்காயங்களே இல்லாமல் இருந்திருந்தால் அந்த கட்டி போன்ற சதை வளர்ச்சியே இருந்திருக்காது. வேறு வார்த்தைகளில் கூறினால், ஒரு சிருஷ்டிப்பு இருப்பதற்கு முன்பு முதலில் ஒரு சிருஷ்டிகர் இருக்க வேண்டும். புரிகின்றதா? இப்பொழுது மானிட இருதயத்தில் மெத்தோடிஸ்டுகளுக்கும் பாப்டிஸ்டுகளுக்கும் பிரஸ்பிடேரியன்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் மற்ற அனைவருக்குமே மெய்யான ஒரே வழியை கண்டறிய முயற்சிக்கும் ஒரு வாஞ்சை இருக்குமானால் நலமாயிருக்கும். ஆனால் இதுதான் மெய்யான வழி என்று அவர்களுக்கு அவர்களுடைய குருமார்களாலும் போதகர்களாலும் கூறப்படுகிறது. அவர்களோ கத்தோலிக்க சபைக்கு புறம்பே ரட்சிப்பே கிடையாது என்று குருமார்கள் கூறுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு சபையும் தங்களுடைய சொந்த கருத்தை எடுத்துக் கொள்கிறது. அவர்களில் சிலர் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய கிரியை மூலம் அதை செய்கிறார்கள். உங்களுடைய வார்த்தையை காட்டிலும் உங்களுடைய கிரியை அதிக சத்தமாய் பேசுகிறது. வேறு விதமாக கூறினால், அவர்கள் கத்தோலிக்கர்களை காட்டிலும் அதிக மாய்மாலக்காரர்களாய் இருக்கிறார்கள். கத்தோலிக்கர்களோ இதுவே அந்த ஒரே காரியம் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று வெளிப்படையாக அறிக்கையிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை அறிக்கை செய்ய மாட்டார்கள். அவர்கள் அதை மறைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கிரியைகளோ அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கின்றன. புரிகின்றதா? இப்பொழுது அப்படியானால் ஒரு இடம் இருந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அதை கண்டறிய மானிட இருதயத்தில் ஒரு வாஞ்சை உள்ளது. நமக்கு தேவையாயிருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவனுடைய வார்த்தையே பதிலாக இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். ஆகையால் தேவன் பதிலை உடையவராயிருக்கிறார். அதற்காக இப்பொழுது நாம் வேத வாக்கியங்களில் ஆராய்வோமாக. ஆகையால் தேவன் வேத வாக்கியங்கள் மூலம் அந்த ஒரே ஸ்தலத்தை, அந்த ஒரே இடத்தை, அந்த ஒரே ஸ்தாபனத்தை காண்பிப்பாரே. ஆனால் அது அவன்னமாயிருக்குமே. ஆனால் அந்த ஒரே வழியிலேயே தேவன் ஒரு மனிதனை சந்திப்பார். அப்பொழுது நாம் அதை பற்றிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதாகமம் என்ன கூறுகிறதோ அதுவே வேதாகம சத்தியம் என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது உபாகமம் என்ற வார்த்தைக்கு, அந்த வார்த்தை தாமே உபாகமம் என்ற வார்த்தை இரண்டு பிரமாணங்கள் என்று பொருளாகிறது. தேவன் இரண்டு பிரமாணங்களை உடையவராயிருக்கிறார். இரண்டு பிரமாணங்கள், அவைகளில் ஒன்று வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து மரித்து போவது, மற்றொன்று வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பது. அதுதான் அந்த இரண்டு பிரமாணங்கள். அந்த இரண்டு பிரமாணங்களையே உபாகமம் பொருட்படுத்துகிறது. அவை இரண்டுமே வேத வாக்கியங்களில் நமக்கு முற்றிலுமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவைகளில் ஒன்று மரணம், மற்றொன்று ஜீவன். மரணமும் ஜீவனும், தேவன் ஜீவனில் மாத்திரமே தொடர்பு கொள்கிறார், சாத்தான் மரணத்தில் மாத்திரமே தொடர்பு கொள்கிறான். இவைகள் உலகத்திற்கு பகிரங்கமாக காட்டப்பட்டுள்ளன, ஒவ்வொருவருடைய கண்களுக்கு முன்பாகவும் வெளிப்படையாய் காட்டப்பட்டுள்ளன. எனவே அதற்காக சாக்கு போக்கு குறை இயலாது. அவைகளில் ஒன்று சீராய் மலையின் மீது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது காட்டப்பட்டது. அது முழு மானிட வர்க்கத்தையும் மரணத்துக்கு எதுவாக ஆக்கிரமிக்கப்படுத்தியது. மற்றொன்றோ கல்வாரி மலையின் மீது இயேசு கிறிஸ்துவுக்குள் தண்டனையின் கிரயம் செலுத்தப்பட்ட போது அது முழு மாண்ட வர்க்கத்திற்கும் ஜீவனை கொண்டு வந்தது. இந்த மகத்தான இரண்டு காரியங்களில் உபாகமத்தின் இரண்டு பிரமாணங்களும் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் மீண்டும் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இரண்டு உடன்படிக்கைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஒரு உடன்படிக்கை ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. அது நியாயப்பிரமாணத்தை போன்று நிபந்தனைகளின் பேரிலானதாயிருந்தது. இதை நீ தொடாதிருப்பாயானால் அப்பொழுது நீ ஜீவிப்பாய், ஆனால் நீ இதை தொடுவாயானால் நீ மரிப்பாய். அது ஒரு பிரமாணமாயிருந்தது. அதன் பின்னர் ஆபிரகாமுக்கு மற்றொரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. அது கிருபையினால் உண்டான நிபந்தனையற்றதாயிருந்தது. அதாவது நான் உன்னையும் உன்னுடைய சந்ததியையும் ரட்சித்திருக்கிறேன் என்பதாகும். ஆமேன். அது ஒரு கல்வாரியின் மாதிரியாயிருக்கிறது. ஆதாமின் உடன்படிக்கையின் மாதிரியாய் அல்ல. இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கையாயிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவர் மனிதனை சந்திக்கும்படி ஆராதிக்க ஒரே ஒரு ஸ்தானம்தான் உண்டு என்று அவர் கூறுவதை நாம் கேட்கிறோம். நீங்கள் அதை இங்கே வேத பாடத்தில் கேட்டீர்கள். நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அதை திரும்பவும் குறிப்பிட்டு கூறுவோம். ஆகையால் தேவன் மனிதனை சந்திக்கிறதற்கு ஒரே ஒரு இடம் மாத்திரமே இருக்கிறது என்றால் அப்பொழுது நாம் மிகவும் கவனமாயிருப்பது மேலானது. இப்பொழுது நாம் இந்த காலையில் நம்முடைய பாரம்பரியங்களை ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் நாம் அந்த ஒரு ஸ்தலத்தை கண்டறிய மிகவும் உறுதியாயிருப்போம். ஏனென்றால் தேவர் இங்கே உரைத்திருக்கிறார், அவர் வேறெந்த ஸ்தலத்திலும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவர் வேறெந்த சபையிலும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவருடைய சபையில் மாத்திரமே அந்த ஒரே ஸ்தலத்திலே அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். இப்பொழுதோ சகோதரன் பிரணாம், நீர் என்ன கூறுகிறீர்? நான் உத்தமமா இருந்தால் என்று கூறலாம் இல்லையே? இயேசு தம்முடைய நாளில் ஆராதனை செய்தவர்களிடம் சில உத்தமமான ஜனங்களிடம் பேசினதை நினைவில் கொள்ளுங்கள். அவர், நீங்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறீர்கள் என்றார். அவர்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்த உண்மையான அசலான ஆராதனை, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள், அல்லது அவர்களுடைய ஸ்தாபன கோட்பாடுகளை போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றார். உத்தமமாய் பயபக்தியோடு அவர்கள் இருக்க முடிந்த அளவு பயபக்தியாய் இருக்கிறார்கள். அது வெறுமன பரிசேயரோடு இருந்த புதுமை அல்ல. பூமியின் மேல் இயற்கையான பிறப்பின் மூலம் இங்கே பிறந்து முதன் முதலில் ஆராதித்த இருவரான காயீனும் ஆபேலும் முற்றிலுமாக அதே மனப்பான்மையிலேயே வந்தனர். காயீன் ஆபேலை போல அவ்வளவு பக்தி உள்ளவனாயிருந்தான். அவர்கள் இருவரும் பலிபீடங்களை கட்டினர். அவர்கள் இருவருமே தேவனை நேசித்தனர். அவர்கள் இருவருமே பலிகளை செலுத்தினர். அவர்கள் இருவருமே ஆராதித்தனர். அவர்கள் இருவருமே தசமபாகம் செலுத்தினர். அவர்கள் இருவருமே எல்லா காரியத்தையும் ஒரே மாதிரியாக செய்தனர். ஆனால் ஆபேல் வெளிப்பாடாய் இருக்கிற விசுவாசத்தின் மூலம் அதை செய்த போது தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டு தெளிவாக்கப்பட்டு எடுத்துக்காட்டப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட்டது. மகிமை, காயின் காணிக்கையை செலுத்தினார், ஆனால் தேவன் அதை ரூபகாரப்படுத்தவில்லை. தேவன் ஆராதனையை கோரினார், காயின் காணிக்கையை செலுத்தினான், ஆனால் தேவன் அதை ரூபகாரப்படுத்தவில்லை. ஆனால் உண்மையான வழியின் மூலமாயும் அல்ல. நீங்களோ, நல்லது, என்னுடைய சபைதானது எனலாம். அப்படியே ஒரு நிமிடம் பொறுங்கள். தேவன் தம்முடைய சொந்த வார்த்தையை அவர் பேசின அதனுடைய நிபந்தனைகளின் மூலமே வியாக்கியானிக்கிறார். பாருங்கள், தாயின், நான் பக்தி உள்ளவன், நான் என்னை சிருஷ்டித்தவரில் நேசமா இருக்கிற ஒருவன், நான் இந்த அருமையான பலிபீடத்தை உமக்கு படைக்கிறேன், நான் இந்த பலியை உமக்கு ஏறெடுக்கிறேன், கர்த்தாவே நான் உமை நேசிக்கின்ற காரணத்தால் இந்த எல்லா காரியங்களையும் நான் கட்டினேன் என்றான். ஆபேலும் அதே காரியத்தை கூறினான். இப்பொழுது இதுவோ ரூபகாரப்படுத்தப்பட்ட ஒன்றாயிருக்கிறது, நிரூபிக்கப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. தேவன் இறங்கி வந்து ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவன் வெளிப்பாட்டின் மூலம் தேவனுடைய உண்மையான வழியை கண்டுகொண்டிருந்தபடியால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்பொழுது அந்த காயினுடைய ஆவி வேதாகமத்தினூடாக இந்த கடைசி நாள் மட்டும் தொடர்ந்து வருவதை கவனியுங்கள். அடிப்படை காரியமா? அடிப்படையிலோ ஒருவர் மற்றவரை போலவே இருந்தனர். தீர்க்கதரிசி பிலேயாமையும் தீர்க்கதரிசி மோசேயையும் நோக்கி பாருங்கள். அவர்கள் இருவருமே ஏழு பலிபீடங்களையும், யெகோவாவினுடைய ஏழு பலிபீடங்களையும் ரத்தத்துடனும் இருந்தனர். அது மட்டுமின்றி ஒவ்வொன்றின் மீதும் ஆட்டுக்குட்டிகள் இருந்தன. எண்ணியலின் படி சரியான எண் ஏழு, பரிபூர்ணம் என்பதற்கு ஏழு ஆட்டுக்கடாக்கள். இரண்டு பலிபீடங்களுமே முற்றிலும் சரியாக ஒரே மாதிரியாக இருந்தன. அடிப்படையில் ஒன்று எப்படி இருந்ததோ அந்த விதமாகவே மற்றொன்றும் கூட இருந்தது. ஆனால் தேவன் யாரை ரூபகாரப்படுத்தினார் பார்த்தீர்களா? புரிகின்றதா? அவருடைய வார்த்தையில் இருந்த ஒருவரையே. அடிப்படை காரியங்கள் மிக அதிக அளவில் சுட்டிக்காட்டப்படுகிறதில்லை, ஆனால் தேவனுடைய வெளிப்பாடே முக்கியமானதாயிருக்கிறது. இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், இந்த மனிதர்கள், இந்த பரிசேயர்கள் ஏன் அவர்கள் அழைக்கப்பட்டு இயேசுவானவரால் இந்நிலையில் வைக்கப்பட்டார்கள்? மேலும் அவர், நீங்கள் எனக்கு வீராய் ஆராதனை செய்கிறீர்கள் என்றார். அவரை ஆராதிக்கிறார்கள், அசலான ஆராதனை, அவர்களுடைய இருதயங்களில் இருந்து உண்மையான ஆராதனை. நீங்கள் எனக்கு வீராய் ஆராதனை செய்கிறீர்கள்.
Teaching for doctrine, the tradition of
man. உங்கள் மனுஷருடைய பாரம்பரியங்களை உபதேசங்களாக போதித்து தேவனுடைய கற்பனைகளை ஜனங்களுக்கு அவமாக்குகிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு மெத்தோடிஸ்ட் ஸ்தாபனத்தாரின் செய்தியை போதித்திருந்தால் அது உங்களுக்கு எவ்வித பயனையும் தராது. இது மனவாட்டியின் நேரமாயிருக்கிறது. மோசே நோவாவின் செய்தியை பிரசங்கித்திருந்தால் அது எவ்வித பயனையும் தராது. இயேசுவானவர் மோசேயினுடைய செய்தியை பிரசங்கித்திருந்தால் அது எவ்வித பயனையும் தராது. ஏனென்றால் முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் அங்கே கிடக்கின்றன. அந்த வித்திற்காக அளிக்கப்படுகிற தண்ணீரின் மூலமே அவைகளுக்கு நீர்ப்பாய்ச்சப்படும். புரிகின்றதா? அது வேறெந்த சூழ்நிலையிலும் வளராது. அதற்கு அதை வளர்க்கிற நிலைமை இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஒரு கோழி முட்டையை எடுத்து ஒரு பெட்டை கோழியின் கீழ் வைக்க வேண்டிய அதை ஒரு குஞ்சு பொறிக்கும் கருவியில் வைத்தால் அது எப்படியும் குஞ்சு பொறிக்கும். அதை ஒரு நாய்க்குட்டியின் கீழ் வைத்தாலும் அது குஞ்சு பொறிக்கும். அந்த கலகலப்பான உஷ்ணநிலையே அதனை குஞ்சு பொறிக்க செய்கிறது. ஆகையால் அது அந்த நிலையின் கீழ் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு நல்ல உயிருள்ள முட்டையை எடுத்து அதை மறித்து போற ஒரு பெட்டைக்கோழியின் கீழ் வைத்தால் அது குஞ்சு பொறிக்காது. புரிகின்றதா? பாருங்கள், அதுதான் அந்த நிலைமை. நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலும் அது அந்த விதமாகவே உள்ளது. நீங்கள் இந்த காலத்தில் அதை செய்வதற்கான தேவனுடைய வழி என்னதென்று கண்டறிய வேண்டும். அதைத்தான் மார்ட்டின் லூத்தர் கண்டறிந்தார், அதைத்தான் ஜான் வெஸ்லி கண்டறிந்தார், அதைத்தான் பெந்தேகோஸ்தையினர் அவர்களுடைய காலத்தில் கண்டறிந்தனர். தேவனுடைய காலமும் அதை செய்வதற்கான நேரமும். இப்பொழுது பெந்தேகோஸ்துக்கள், அந்த சகோதரனுக்கு அவர் தன்னுடைய கண்களில் ஒன்று இல்லாதவராய் இருந்தார் என்று நான் நினைக்கிறேன். அந்த கருப்பு நிற சகோதரன் தான் கலிபோர்னியாவில் உள்ள பழைய அசுசா தெருவில் பெந்தேகோஸ்தே செய்தியை ஆரம்பித்தவர். அவர் பரிகசிக்கப்பட்டார். ஏனென்றால் அவர் ஒரு கருப்பு நிற சகோதரனாக இருந்தபடியால் அவர் பரிகசிக்கப்பட்டார். ஆனால் அவரோ அந்த காலத்திற்கான ஒரு செய்தியை கொண்டு வந்தார். வெறுமன ஒரு சிறு பையனாய், தன்னுடைய சொந்த பையனையும் கூட கையொப்பமிட முடியாதவராய் இருந்தார். ஆனால் இது வரங்கள் திரும்ப அளிக்கப்படுவதற்கான காலம் என்பதை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அவைகள் அவ்வாறே வந்தன. என்ன கூறப்பட்ட போதிலும் அது வந்தது. ஆனால் ஒவ்வொருவரும் அதனுடைய சூழ்நிலைக்குள்ளாக வந்து அதுவே அந்த காலம் என்பதை கண்டனர். அந்த ஜனங்கள் அந்நிய பாஷைகளினால் பேச முடிந்தது என்பதை தேவன் ரூபகாரப்படுத்துவதையும் கண்டனர். அது சம்பவித்தது. ஆனால் அவர் சென்று இது மாத்திரமே அத்தாட்சி என்று ஆணித்தரமாக வலியுறுத்தி கூறின போது அது மறித்து போய்விட்டது. புரிகின்றதா? பாருங்கள், அது இன்னமும் தொடர்ந்து செல்கிறது. அதுவே அதனை செய்தது. அதன் பின்னர் அவர்கள் இதை பிரிக்க தொடங்கி ஸ்தாபனங்களை உண்டாக்கினர். அதாவது ஒருவர் மேகத்தின் மேல் வருகிறார் என்றும் மற்றொருவர் ஒரு புதரில் வருகிறார் என்றும் கூறிக்கொண்டனர். ஓ என்ன, அது அந்த விதமாகவே செல்கிறது. அதைத்தான் ஸ்தாபனம் செய்கிறது. புரிகிறதா? தேவன் ஸ்தாபனங்களின் காரணர் அல்ல. ஏனென்றால் ஸ்தாபனம் பாபிலோனில் இருக்கிறது. அவர் குழப்பத்திற்கு காரணர் அல்ல. நாம் அவை எல்லாவற்றையும் காண்கிறோம். நீங்கள் அதை காண்பதற்கு அறிவாளியாக இருக்க வேண்டியது கூட இல்லை. அது பாபிலோனாக இருக்கிறது. புரிகின்றதா? பாரம்பரியம், அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். உத்தமமான ஜனங்கள் இப்பொழுது இன்னும் அவர்கள் அதை விசுவாசிக்கிற காரணத்தால் இன்னமும் ஒரு உத்தமமான ஸ்தானத்தில் தேவனை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது இரண்டாம் வசனத்தை கவனியுங்கள். நான் தெரிந்து கொண்டிருக்கிற ஸ்தலத்தில் ஆராதனை செய்தல், அவர்கள் ஆராதிக்கிற இடத்திலேயே பலியை செலுத்த வேண்டும். பலி உண்மையிலேயே அவர்கள் ஆராதிக்கிற இடத்திலேயே பலியை செலுத்த வேண்டும். நான் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே, நீங்கள் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் அல்ல, மனிதன் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் அல்ல, ஆனால் நான் இதை தெரிந்து கொண்டிருக்கிறேனோ அந்த இடத்தில் நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். ஆகையால் ஒரே ஒரு ஸ்தானம் தான் உண்டு, மற்றவை வீண் என்பதை அது காண்பிக்கிறது. அது உங்களுடைய தெரிந்து கொள்ளதலா இருக்க வேண்டாம், ஆனால் அது அவருடைய தெரிந்து கொள்ளதலா இருக்க வேண்டும். நல்லது, நான் சபைக்கு போக வேண்டியதில்லை, அல்லது நீர் மிகவும் குறுகிய சிந்தையுடையவராய் இருக்கின்றீர், ஏன் நீர் பெண்கள் பிரசங்கிப்பதை குறித்தும் பெண்கள் தங்கள் தலைமுடியை வெட்டி குட்டையாக வைத்துக் கொள்வதை குறித்தும் புருஷர்களை பற்றிய மற்ற காரியங்களிலும் கூட குழப்பம் உண்டாக்குவீர், ஏன் நீர் மிக குறுகலான புத்தியுடையவராய் இருக்கிறீரே. சரி, நீங்கள் அதை குறித்த தேவனுடைய வார்த்தையை எடுத்துக் கொள்ள வேண்டியதில்லை, நீங்கள் அதை அப்படியே தொடர்ந்து செய்யுங்கள், அவர்களும் அதை செய்கிறார்களே, புரிகிறதா? நீங்கள் அதை வேத வாக்கியத்தில் கண்டறியுங்கள், ஆகையால் அவர்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள், புரிகிறதா? இயேசுவானவர் அதே காரியத்தை குறித்து பேசினார், புரிகின்றதா? அந்த ஒவ்வொரு இம்மி அளவிலும் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த திராட்சை கொடியை கெடுக்கிற அந்த சிறுநறியை போலவே நீங்கள் செய்கிற பெரிய காரியங்கள் அல்ல, சில நேரங்களில் நீங்கள் செய்யாமல் விட்டுவிடுகிற சிறு காரியங்களாய் அவை உள்ளன. நினைவிருக்கட்டும், ஒரு சங்கிலியின் உறுதி அதில் உள்ள பலவீனமான இணைப்பில் மாத்திரமே உள்ளது. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக தேவனுடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவன் கூறின எல்லாவற்றையும் செய்யுங்கள். ஸ்திரீயானவள் நீண்ட தலைமுடியை உடையவளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் கூறிற்று. அண்மையில் ஒரு மனிதன் இடத்தில், நான் ஆடைகளை குறித்த மார்க்கத்தை போதிக்கிறதில்லை என்றான். அதற்கு நான், அப்படியானால் நீ சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கவில்லை என்றேன். ஆம், தேவன் அதை அங்கு வைத்துள்ளாரே, என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கூறினாரே, நீங்கள் அதை செய்யுங்கள், இல்லை என்றால் அது உங்களுடைய இயற்கையான நியாயமான காரியமாயிருக்கிறது. எந்த சிறு காரியமும், எந்த சிறிய முக்கியமில்லாத காரியமும், இயேசு எல்லா சிறிய காரியங்களையும் ஏற்றுக்கொண்டு அந்த சிறு காரியங்களை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஒரு ஸ்திரீ தன்னுடைய தலைமுடியை வளரவிட வேண்டியவளாய் இருக்கிறாள், அது அவள் செய்யக்கூடிய ஏதோ ஒரு காரியமாய் இருக்கிறது, ஆனால் அவள் அதை செய்ய மாட்டாள், அவள் அதை செய்யக்கூட மாட்டாள். ஓ, எங்களுக்கு மகத்தான காரியங்களை போதியும், நீங்கள் எளிய சாதாரணமான காரியத்தை செய்யாதிருக்கும் போது எப்படி உங்களுக்கு மகத்தான காரியங்களை போதிக்க முடியும்? காரணம், நீங்கள் பாருங்கள், உங்களுடைய உள்நோக்கமும் உங்களுடைய குறிக்கோளும் தவறாயிருக்கிறது. அது தேவனிடம் உங்களுக்குள்ள அன்பை பொறுத்தது. கர்த்தாவே, நான் இதை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்பினாலும் எனக்கு கவலை இல்லை, நான் அதை மனப்பூர்வமாய் செய்ய தயாராக உள்ளேன். அப்பொழுதுதான் நீங்கள் எங்கோ ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அந்த விதமாய் செய்யவில்லை என்றால், அவர் அதை செய்யும்படி கூறின விதமாக செய்யவில்லை என்றால், அது அவருடைய தெரிந்து கொள்ளுதலாகும். நான் தெரிந்து கொண்டுள்ள ஸ்தானம், அங்கேதான் நீங்கள் உங்களுடைய பலியோடு ஆராதனை செய்ய வேண்டும். காயின் தன்னுடைய பலியை கொண்டு வந்தான், ஆபேல் தன்னுடையதை கொண்டு வந்தான், அது நீங்கள் அதை எந்த ஸ்தானத்திற்குள் கொண்டு செல்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. அவர் தெரிந்து கொண்டுள்ள ஸ்தானத்திற்குள்ளாக நீங்கள் அதை கொண்டு செல்வீர்களானால் அது சரியாயிருக்கும், அப்பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்வார். அவ்விதம் இல்லை என்றால் அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது அதே பலியாயிருந்தாலும், அது என்னவாயிருந்தாலும், அது அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்திற்கு கொண்டு வரப்பட்டால் ஒழிய மற்றபடி அது புறக்கணிக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் இந்த பலியை எங்கே கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் கண்டறிய விரும்புகிறோம். நாம் அதை கண்டறிய கூடுமானால் நலமாயிருக்கும். நாம் யாவருமே பரலோகத்திற்கு செல்ல விரும்புகிறோம். நாம் அவ்வாறு விரும்பவில்லையா? நாம் தவறு செய்திருக்கிறோம் என்பதை நாம் யாவரும் அறிவோம். இயேசுவானவரே அந்த பலியாய் இருக்கிறார் என்பதை நாம் யாவரும் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நாம் அவரை எங்கே எடுத்துச் சென்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். புரிகின்றதா? அது உண்மை. அவரை எங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அப்பொழுதே அது ஏற்றுக்கொள்ளப்படும், அதற்கு புறம்பே அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பலியை வைக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தையும் கூட இங்கே நாம் கவனிப்போமாக. பலியை வைக்கும்படி அவர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தை கவனிப்போமாக. நீங்கள் அதை இந்த வாசல்கள் ஏதேனும் ஒன்றில் வைக்க முடியாது, ஆனால் அவர் அதை வைக்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலேயே வைக்க வேண்டும். அவர் அந்த ஸ்தானத்தில் தன்னுடைய நாமத்தையும் கூட வைத்துள்ளார். பாருங்கள், அதைத்தான் அவர் இங்கே கூறினார். அவர் அதில் தம்முடைய நாமத்தை வைக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார். இப்பொழுது இந்த ஸ்தலத்திற்கான வேத வாக்கியங்களை நாம் கண்டறிவோமாக. ஏனென்றால் அவர் தம்முடைய நாமத்தை வைத்திருக்கிற ஸ்தானமாய் அது உள்ளது. இப்பொழுது நாம் அதை வேத பாடத்திலிருந்து வாசிப்போமாக. நான் இங்கே ஒரு சிறு குறிப்பை வைத்திருந்தேன், அது இந்த காலையில் என்னிடத்தில் வந்தது. நாம் இந்த அதிகாரத்தின் இரண்டாம் வசனத்தை எடுத்துக் கொள்வோமாக. இப்பொழுது நான் ஜனங்களின் காரணமாக உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைத்திருக்க விரும்பவில்லை. இங்கே தொலைபேசி இணைப்புகள் வாயிலாகவும் அநேகர் கேட்டுக்
கொண்டிருக்கின்றனர்.
இப்பொழுது இந்த 16 அதிகாரத்தின் 2 வசனம், கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. இப்பொழுது நீங்கள் இதை எடுத்துச் செல்ல முடியாது. உங்களுடைய உத்தமத்தையும் நீங்கள் அறிக்கை செய்ய விரும்புகிற எல்லாவற்றையும் உங்களால் மெத்தோடிஸ்ட் பலிபீடத்திற்கோ, ஒரு பாப்டிஸ்ட் பலிபீடத்திற்கோ, ஒரு பெந்தேகோஸ்தே பலிபீடத்திற்கோ எடுத்துச் செல்ல முடியாது. ஆனால் அவர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஒரு பலிபீடம் எங்கேயோ இருக்கிறது, அவர் உங்களை அந்த ஸ்தானத்தில் சந்திப்பார். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு காரியமும் அப்படியே சரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும்படி பொருந்துவீர்களேயானால் அது சரியாக செயல்பட போகிறதா இருக்கும். அப்பொழுது ஒவ்வொரு காரியமும் சரியான ஒழுங்கில் அமைக்கப்படுகின்றது. ஆனால் அந்த மின்சார கம்பியில் மின் ஓட்டம் இடைமறிக்கப்படுமானால் அது விளக்குக்கு ஒளி தராது. ஏனென்றால் அது பூமியில் தட்டுப்பட்டு விட்டது. தேவனுடைய வார்த்தைகளில் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு, அல்லது அவருடைய ஸ்தானங்களில் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு, உங்கள் சொந்த இருதயத்தில் சுயநலமான குறிக்கோள்களை உடையவளாக இருப்பீர்களேயானால் அது தேவனுடைய வல்லமையை பயனற்றதாக்கிவிடும். நீங்கள் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நீங்கள் அதை செய்வீர்களேயானால், வேறு யாரோ ஒருவரை விட நீங்கள் வித்தியாசப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று அதை செய்வீர்களானால், அல்லது வேறேதோ காரியத்திற்காக அதை செய்வீர்களேயானால், அப்பொழுது அது அங்கேயே பயனற்றதாகிவிட்டது. அது விளக்கை எரிய வைக்க முக்கிய உருக்கு கம்பியை எரித்துவிடும். நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள். நீங்கள் உத்தமத்தோடும் உங்களுடைய முழு இருதயத்தோடும் வர வேண்டும். உங்களுடைய உள்நோக்கங்களையும் உங்கள் குறிக்கோள்களையும் தேவன் மீது வையுங்கள். அதன் பிறகு அவருடைய ஸ்தானத்திற்காக தேடுங்கள். அவர் எங்கே கூறினார் என்பதை கண்டறிந்து அதை அங்கே கொண்டு வாருங்கள். புரிகின்றதா? மார்த்தாளையும் மரியாளையும் பாருங்கள். அவர் அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை, அவருடைய நாளின் வெளிச்சத்தை, அவர் மேசியாவா இருக்கிறார் என்பதை போதித்த பிறகு அவர் திரும்பி வந்திருந்த போது அவர் வெறுக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். ஓ, பரிசேயர்களும் சபைகளும் அவரை வெறுத்தனர். ஆனால் லாசரு மரித்திருந்தார். அவருக்கு ஆத்ம நண்பனாயிருந்த சகோதரன், அவர் அவனை அங்கேயே கிடக்க செய்தார். அவர்களோ அவருக்காக ஆனந்தப்பினர். அவர் வரக்கூட இல்லையே. ஆனால் மார்த்தாளையும் அவளுடைய மனப்பான்மையையும் கவனியுங்கள். அவள் கர்த்தாவே, நீர் இங்கே இருந்திருப்பீரையானால் என்று கூறினார். அவருக்கு அவருடைய சரியான பட்டப்பெயரை கொடுங்கள். ஆண்டவரே, ஆங்கிலத்தில் பெரிய எழுத்தில் ஆண்டவர் என்று உள்ளது. யாவே, யெகோவாவே, மகிமை. நீர் இங்கே இருந்திருப்பீரையானால் என் சகோதரன் மரித்திருந்திருக்க மாட்டான். ஜீவனும் மரணமும் ஒரே படியில் சம்பந்தப்பட்டிருக்க முடியாது, அல்லது ஒரே வீட்டில் சம்பந்தப்பட்டிருக்க முடியாது. நீர் இருந்திருப்பீரானால் அவன் மரித்திருக்க மாட்டான். இயேசு அவளிடத்தில் கூறினார், அதாவது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் கூறினார். அவர் முதலில் கூறின போது உன் சகோதரன் மறுபடியும் ஜீவிப்பான் என்று கூறினார். அதற்கு அவளோ, ஆமாண்டவரே, நான் மெய்யாகவே அதை விசுவாசிக்கிறேன். ஒரு யூத ஸ்திரீயாக மரித்தோரின் பொதுவான உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் சகோதரன் ஆராதனையில் உண்மையும் உத்தமமாக இருந்தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் அந்த மேசியாவாகவே இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் தேவன் தம்முடைய வார்த்தையை உண்மையில் ரூபகாரப்படுத்துவது இந்த மணி நேரத்திற்குரிய தூதன் நீர்தான் என்பதை காட்டுகிறது. நீரே அந்த மேசியாவா இருக்கிறீர். வரவிருந்த அந்த கிறிஸ்துவானவர் நீரே என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் உம்முடைய கிரியைகள் தேவன் உண்மை அந்த மேசியாவா இருப்பதற்கு இங்கே அனுப்பியிருக்கிறார் என்று சாட்சியிடுகின்றன என்றாள். ஓ, என்னே, பல் சக்கரத்தின் பற்கள் ஒன்றோடொன்று பொருந்த ஆரம்பிப்பதை இப்பொழுது கவனியுங்கள். புரிகின்றதா? இப்பொழுது அவள், நீர் ஏன் என்னுடைய சகோதரனை எழுப்பவில்லை? நீர் ஏன் அவரை சுகப்படுத்தவில்லை? நீர் மற்றவர்களை சுகப்படுத்தினீர். உம்முடைய மிகச்சிறந்த நண்பனுக்கு இப்பொழுது என்ன நடந்தது என்று பாரும் என்று கூற உரிமை இருந்தது. இல்லை இல்லை இல்லை, அந்த விதமான குறிக்கோள் எங்குமே கொண்டு செல்கிறதில்லை. நீர் வேதாகமத்தில் என்னவா இருப்பீர் என்று அடையாளம் காட்டப்பட்டுள்ளதோ, நீர் சரியாக அந்த விதமாகவே இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். மேசியா வரவேண்டிய நாள் இதுவே என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் அதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை குறித்து நான் கவலைப்படுகிறதில்லை. நான் பார்த்திருக்கிறதையும், வார்த்தை மூலம் கேட்டிருக்கிறதையும், அந்த வார்த்தை உண்மையில் ரூபகாரப்படுத்தப்படுகின்றதையும், நீரே அந்த மேசியா என்பதையும் நான் என் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன். பாருங்கள், அவளுக்குள்ளாக அவள் கேட்கும்படியான ஏதோ ஒன்றை உடையவளாயிருந்தாள். ஆனால் அவள் சரியான வழிக்கு வரவேண்டியவளாயிருந்தாள். அவள் அங்கே ஓடி வந்து, நீர் அந்த மேசியா என்று நீர் என்னிடம் கூறுகிறீர். எங்கள் வேண்டுகோளுக்கு பதிலளிக்க கூட போதிய மரியாதையும் பெருந்தன்மையும் கூட இல்லையே. நாங்கள் உண்மை போஷித்தோம், தங்க உமக்கு இடமளித்தோம், மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் செய்து உண்மை ஆதரித்த போது, நீர் அந்த ஸ்தாபனங்களை விட்டு எங்களை வெளியேறும்படி கட்டளையிட்ட போது, எங்களுடைய சபைகளை விட்டுவிட்டோம். புரிகிறதா? நாங்கள் அதை விட்டுவிட்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் தள்ளப்பட்டவர்களாகவும் மதத்தை விட்டே ஓடியவர்களாகவும் எண்ணப்படுகிறோம். நாங்கள் உமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறோமே. அப்படி இருக்க நீரோ என்னுடைய அழைப்பிற்கு பதிலளிக்கும்படியான பொதுவான மரியாதையும் கூட இல்லையே என்று கூறியிருந்தால் என்னவாயிருக்கும்? இப்பொழுது உண்மையிலேயே அவளுக்கு அந்த உரிமை இருந்தது. நீங்கள் உங்களுடைய குட்டை தலைமுடியை குறித்து கூறும்போது, நான் ஒரு அமெரிக்க பிரஜை, எனவே நான் குட்டை கால் சட்டைகளை அணிய முடியும், நான் விரும்புகிற எந்த காரியத்தையும் செய்ய முடியும், அது சட்டவிரோதமானதல்ல என்று கூறுவது போன்றே ஆகும். அது உங்களுடைய உரிமைகள். ஆனால் ஒரு செம்மறியாடு அதனுடைய உரிமைகளை எப்போதும் விட்டுக் கொடுக்கிறது. நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தால் நீங்கள் ரோமத்தை தவிர வேறொன்றையும் பெற்றிருப்பதில்லை. அது அதை விட்டுக் கொடுக்கிறது. அது அதற்கு தேவனால் அளிக்கப்பட்ட உரிமைகளாகும். ஆனால் அது அதனை விட்டுக் கொடுக்கிறது. எந்த ஸ்தாபனத்திலும் சேர எனக்கு உரிமை உண்டு, அது முற்றிலும் சரியே. ஆனால் நீங்கள் அதை விட்டுக் கொடுக்கிறீர்கள். புரிகிறதா? அவளுக்கு முன்பாக அங்கே சரியாக வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையை அடையாளம் கண்டுகொள்ளும்படி அவள் பெற்றிருந்த உரிமைகள் அனைத்தையும் அவள் விட்டுக் கொடுத்தாள். அப்பொழுது அவர், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவரும் என்னென்றைக்கும் அறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். பாருங்கள், அவள் இன்னுமாய் நேர்கோட்டிற்கு வந்திராத ஒப்பந்தத்தின் இன்னும் ஒரு சிறிய நிபந்தனை அங்கிருந்தது. ஆமாண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். ஓ சகோதரனே, அப்பொழுது ஒவ்வொரு காரியமும் பச்சை எரிய தயாராயிருந்தது. புரிகின்றதா? நீங்கள் அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் பார்த்தீர்களா? என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், அவர் உங்களுடைய பலியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நீங்கள் அந்த சரியான ஸ்தானத்திற்குள் வர வேண்டும். பாருங்கள், அதற்குள்ளாக வந்தாக வேண்டும். கவனியுங்கள், கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தை, பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல். அது பலியில் எதற்கு மாதிரியாயிருக்கிறது? அதை எந்த கொள்கையோடும் கலக்காமல் அது வார்த்தையாயிருக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பமே கூடாது. எந்த காரியத்திலும் புளித்தமாவானது என்னவா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும், பிசைந்தமா முழுவதும் சரீரமாயிருக்கிறது. ஒரு புள்ளியளவு ஸ்தாபனத்தையோ அல்லது கோட்பாட்டையோ நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வைக்க முடியாது. இல்லையா, அது கிரியை செய்யாது. கடந்த வியாழன் இரவன்று அளித்த செய்தி உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உங்களுடைய பழைய கணவன் மரிக்க வேண்டும். உண்மை, உங்களுடைய புதிய கணவர் வார்த்தையே. புளிப்பில்லா அப்பங்களை ஏழு நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். ஏழு நாட்கள், அது எதற்கு மாதிரியாயுள்ளது? முழு ஏழு சபையின் காலங்களும் ஏழு நாட்கள். ஏன் அவர்கள் அதை ஏழு நாட்கள் சாப்பிட வேண்டும்? எதற்கு முன்பு? வெளியே செல்வதற்கு முன்பு. முழு சபை காலமும் துவக்கத்திலிருந்து முடிவு வரை அந்த காலத்தின் தேவனுடைய வார்த்தையின் பேரில் மாத்திரமே ஜீவிக்க வேண்டும். ஆகையால் உங்களுடைய ரோம கொள்கை, மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட் மற்றும் பெந்தகோஸ்தே கொள்கை யாவுமே மரித்து போயின. இப்பொழுது கவனியுங்கள், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய அதற்காக துன்பப்படுத்தப்பட்டார்கள். லூத்தர், வெஸ்லி, பெந்தகோஸ்தேயினர் எல்லோரும் துன்பப்படுத்தப்பட்டார்கள். ஆகையால் அதுபோலவே நீங்களும் துன்பப்படுத்தப்படுவீர்கள். புளிப்பில்லாத அப்பங்களை ஏழு நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும். ஏழு நாளளவும் உன் எல்லைகளில் எங்கும் புளிப்புள்ள அப்பம் உள்ளத்தில் காணப்படலாகாது. கிறிஸ்துவின் அழகிய மனவாட்டியும் ரோம சாம்ராஜ்யத்தால் இருண்ட காலங்களினூடாக மறிக்க வேண்டியதாக இருந்தது. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தேவனுடைய பரிபூர்ண சிறந்த வேலைப்பாடான மணவாளன் வரவேண்டியதாக இருந்தது. அதன் பேரிலான என்னுடைய செய்தியை நீங்கள் எல்லோரும் கேட்டீர்கள். நான் ஒரு நாள் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள காட்டு பசும்புல் தரை என்று அழைக்கப்படும் இடத்தில் நின்றேன். என் இருதயமோ துள்ளிற்று. எத்தனை பேர் அந்த காட்டு பசும்புல் தரை என்ற இடத்திற்கு சென்றிருக்கிறீர்கள்? அங்கே மோசேயினுடைய சிலை ஒன்று உள்ளது. அது மைக்கேல் ஏஞ்சலோவினால் செய்யப்பட்டது என்று நான் நம்புகிறேன். அதனுடைய வலதுகால் முழங்காலை தவிர மற்ற யாவும் பரிபூர்ணமாய் காணப்படுகின்ற ஒரு சிலையாகும். அந்த சிலையின் முழங்காலில் ஏறக்குறைய ஒரு அங்குல ஆழமுள்ள ஒரு வெட்டு உள்ளது. நான் பார்த்துக் கொண்டிருந்த போது வழிகாட்டி அதை எனக்கு சுட்டிக்காட்டினான். மேலும் அவன், மைக்கேல் ஏஞ்சலோ அந்த சிலையை வடிக்க முயன்று தன் ஆயுள் காலம் முழுவதும் செலவிட்டான். அவன் ஒரு சிற்பியாய் இருந்தான். மோசேயின் சாயலை உருவாக்க அவன் முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய சிந்தையில் மோசே எவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்பதை உடையவனாய் இருந்தான். மோசே எவ்வாறு காணப்பட வேண்டும் என்பதை அவன் தன்னுடைய இதயத்தில் கொண்டிருந்தான். அதன் பின்னர் அவன் தன்னுடைய ஜீவிய காலத்தை செலவிட்டான். உளியால் இங்கு சிறிது வெட்டுவது, அதை துடைப்பது, பிறகு கொஞ்சம் பின்னிட்டு சென்று அதை பார்ப்பது என்றவாறு செய்து வருடா வருடம் அவன் அதன் பேரிலேயே வேலை செய்தான். முடிவிலே அது முழுமையாக்கப்பட்ட போது அவன் பின்னோக்கி சென்று தன்னுடைய கந்தையையும் தன்னுடைய சுத்தியையும் வைத்துவிட்டு அவன் அந்த சிலையை நோக்கி பார்த்தான். அது அவரே தன்னை மெய்மறந்து போகும் அளவிற்கு அவனுடைய இருதயத்தில் அவன் கொண்டிருந்த அந்த மோசேயின் பரிபூர்ண சாயலை உடையதாக இருந்தபடியால் அவன் அந்த சுத்தியை எடுத்து அதை அடித்து பேசு என்று கூச்சலிட்டான். அது மைக்கேல் ஏஞ்சலோவினுடைய சிறந்த வேலைப்பாடு என்று அழைக்கப்படுகிறது. அந்த மகத்தான காரியம் அந்த சிற்பிக்குள் இருந்தது. மோசே எவ்விதம் இருக்க வேண்டும் என்று அவன் கொண்டிருந்த அந்த கற்பனை தோற்றமானது மகத்துவம் உள்ள பிதாவாகிய தேவனை முன்னடையாளமாக வர்ணிப்பதாக மாத்திரமே இருந்தது. அவர் ஒரு பிதாவாக இருக்கிற காரணத்தால் உலக தோற்றத்திற்கு முன்னே ஒரு குமாரனை தமது இருதயத்தில் உடையவராய் இருந்தார். ஆனால் அது இன்னும் அவருடைய வார்த்தையின் மரபணுக்களில் இருந்தது. அவர் ஒரு மனிதனை சிருஷ்டித்தார். அவர் அவனை சுயாதீனம் உள்ளவனாக வைக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த மனிதன் விழுந்து போனான். ஆனால் அந்த மகத்தான சிற்பியாகிய தேவனோ பூமியின் மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கினவர் அதனோடு முடித்து விடவில்லை. அவர் மீண்டும் மனிதனை உண்டாக்க ஆரம்பித்தார். அவர் ஒரு நோவாவை உண்டாக்கினார். அவன் குடித்து போய் மறித்தான். அவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ள தவறின ஒரு மோசேயை அவர் உருவாக்கினார். ஆபத்து காலத்தில் ஓடி போன தீர்க்கதரிசிகளை அவர் உருவாக்கினார். ஒரு குமாரன் எந்த விதமாக இருக்க வேண்டும் என்று அவருடைய இருதயத்தில் இருந்ததையும் அவருடைய சுவாபத்தையும் அவரை பிரதிபலிக்கும்படியான ஒரு சிறந்த வேலைப்பாட்டை அவர் விரும்பின வரைக்கும் உருவாக்கிக் கொண்டும் வளைந்து கொண்டும் இருந்தார். அந்த மிகச்சிறந்த வேலைப்பாடு உருவாக்கப்பட்டு உண்டாக்கப்பட்ட பிறகு ஒரு நாள் யோர்தானின் அதிகரையில் ஒரு புறாவின் சட்டங்களின் மேல் அவர் வந்து இதுதான் அவர் என்றார். இந்த சிறந்த வேலைப்பாட்டினால் அவர் மிகுந்த ஊக்கமுடையவராய் குறைவுள்ளவர்களாய் இருந்த நமக்காக அவர் மறிக்கும்படியாகவும் அவருடைய ரத்தம் சிந்துதலின் மூலமாக தம்முடைய குமாரனுக்கு ஒரு மனவாட்டி இருக்கும்படி அநேக சிறந்த வேலைப்பாடுகளை கொண்டு வரும்படி அவரை கல்வாரியில் அடித்தார். அப்பேற்பட்ட மிகச்சிறந்த வேலைப்பாட்டை கண்ட தேவனுடைய உற்சாகமானது நம் எல்லோருக்காகவும் அவரை அடித்ததினால் சிறந்த வேலைப்பாடு தழும்புகளாக்கப்பட்டிருக்கிறது. புரிகின்றதா? குறைவுள்ளவர்களாய் இருக்கிற நம்மை பூரண சர்க்குணர்களாக்கும்படி அங்கு அவர் மரித்தார். சிறந்த வேலைப்பாடு. இங்கே கவனியுங்கள், அவர் கூறினார், புளிப்பில்லாத அப்பங்களை ஏழு நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். இப்பொழுது அப்பமானது முன்னடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்றார். ஸ்தாபனங்கள் உங்களை நம்ப வைக்க முயற்சிப்பது போல இங்கே ஒரு வார்த்தை அங்கே ஒரு வார்த்தை அல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தை பரிபூர்ணமானதாயிற்று. அது தேவன் தாமே எழுத்து வடிவில் உள்ளதாயும் ஒரு வித்து என்று அழைக்கப்படுகிறதாயும் இருக்கிறது. அந்த வார்த்தையில் உள்ள கலப்படமற்ற சரியான விசுவாசமானது அந்த வித்துக்கு அதனுடைய ஜீவனை கொண்டு வரும். பகுத்தறிந்து கூறுவதில் அஞ்சிரவு நீங்கள் கண்டதும் மற்றும் இந்த எல்லா காரியங்களும் சரியாக அதுவேயாகும். ஏனென்றால் அது தேவன் உண்டு பண்ணின ஒரு வாக்கு தத்தமாக இருக்கிறது. அவர் என்ன என்று கூறினார், அனைகனிடம் கூறினார், போலி ஆட்கள் எழும்புவார்கள் ஆனால் உறுதியாய் பற்றிக் கொண்டிரு என்று இவர்களை என்னிடம் கூறினார். நான் அதை விசுவாசிக்கிறேன். எவரையும் புண்படுத்த வேண்டும் என்ற சுயநல உள்நோக்கம் ஏதும் இல்லை. ஆனால் தேவரண்டை பயபக்தியாயிருந்து நான் செய்வதற்கென்று அவரண்டை செய்யும்படி அழைத்த வேலையை செய்வதற்கென்று இந்த காரியங்களை கூறுகிறேன். அது சத்தியம் என்று ரூபகாரப்படுத்துவதன் மூலம் தேவர் அதை உறுதிப்படுத்தி பலியையும் காணிக்கையும் ஏற்றுக் கொள்ளுகிறார். அதற்கென கேள்வியே கிடையாது. இப்பொழுது அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். இப்பொழுது நாம் இங்கே ஏழு நாட்கள் என்பதை கவனிக்கிறோம். அது ஏழு சபை காலத்திற்கானதாகும். இப்பொழுது அந்த சிறந்த வேலைப்பாடானது நம் எல்லோரையும் மீட்கும்படி உயிர் தட வேண்டியதாக இருக்கும்படி வரிக்க வேண்டியதாக இருந்தது. அதன் பிறகு அவர் பெந்தேகோஸ்தே நாளில் ஒரு சபையை ஒழுங்குபடுத்தி அமைக்க பெற்றார். ஆனால் அந்த சபையானது ஒரு பலியினூடாக செல்ல வேண்டியதாக இருந்தது. ரோம உலகம் அதை கொன்று அதை நிலத்திற்குள் புதைத்தது. இந்த புத்தகத்தின் இந்த ஆக்கியோனை போல என்னால் இப்பொழுது அதை குறித்து நினைவு கூற முடியவில்லை. அவர் என்னை குறித்து அவ்வளவாக கேலி செய்து எல்லா பிசாசுகளை குறித்தும் என்னவென்றால் அது வில்லியம் பிரணாமா இருக்கிறது என்றார். பாருங்கள், அதைத்தான் பிசாசு சிந்திக்க முயற்சிக்கிறான். அவன் தரிசனங்களும் காரியங்களும் அவை பிசாசினால் உண்டானவை என்றான். அவன் ஓ, அவர் ஒரு விதமான வசீகர சக்தியினால் மக்களை மயக்குபவராயிருக்கிறார் அல்லது ஒரு மேம்பட்ட உணர்ச்சி சம்பந்தமானவற்றை அறியும் சக்தியில் கிரியை செய்கிறார் என்றும் கூறினான். அறிவாற்றல் உள்ள உலகம் அப்பொழுதும் அதை கற்பனை செய்து பார்க்க முயற்சிக்கிறது. அவ்வாறே அவர்கள் இயேசுவையும் கற்பனை செய்து பார்க்க முயன்றனர். நீ இந்த காரியங்களை எல்லாம் எவ்வாறு செய்கிறாய்? எது இதை செய்தது? அவரோ, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்பேன், யோவான் சாரனுடைய ஊழியமானது அது தேவனால் உண்டாயிருந்ததா அல்லது மனிதரால் உண்டாயிருந்ததா என்று கேட்டார். பார்த்தீர்களா? அதற்கு அவர்கள் நாங்கள் சொல்ல முடியாது என்றனர். அப்பொழுது அவரும் நானும் உங்களுக்கு சொல்லேன் என்றார். அது உண்மை. அவர் தொடர்ந்து பேசினார். அது முதற்கொண்டு அவரிடத்தில் எந்த மனிதரும் எந்த காரியத்தையுமே கேட்கவில்லை. புரிகின்றதா? அவர்களை அப்படியே பேச்சிருந்து துண்டித்தார். அவர் அதை குறித்து எந்த காரியத்தையுமே அவர்களுக்கு கூறவில்லை. அது அவர்களுக்கு தேவையில்லாத விஷயமாக இருந்தது. அவர் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருந்தது. அவர் அதை முடித்தார். அதே காரியத்தை நாமும் செய்யும்படி தேவன் உதவி செய்வாராக. சாத்தானின் கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. அது உண்மை. அது நீலேயானால் இன்னதை செய்யும் என்பது போன்றது. நீங்கள் அந்த சுவிசேஷத்துக்கு உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு பிரசங்கியும் அவ்வாறே உத்தரவாதம் உள்ளவராக இருக்கிறான். அவ்வளவுதான். அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்கல்ல, அதை கூறுவதற்காக மட்டுமே உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு ஊழியக்காரனாக நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் நீங்கள் தேவனுக்கு உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். வருகிற தரிசனங்கள் இந்த வேத வாக்கியத்தை தெளிவாக்கி அது என்னவாக இருக்கிறது என்று காண்பிக்குமானால், அந்த வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களை போன்ற அதே விதமான ஜனங்களால் அவையாவும் எழுதப்பட்டிருக்கின்றன. பூர்வ காலங்களில் தேவன் அசைவாடி தீர்க்கதரிசிகள் மூலமாக பரிசுத்த வேதாகமத்தை எழுதினார். புரிகின்றதா? எந்த ஒரு உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசியும் அதனுடைய ஒரு வார்த்தையையும் மறுதளிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசித்து அதையே பிரசங்கிப்பான். அப்பொழுது அந்த வழியிலிருந்தே அந்த வார்த்தையை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விதமாகவே சரியாக நிறைவேற்ற தேவன் கடமைப்பட்டவராயிருக்கிறார். வித்தானது வளரும். இப்பொழுது மறுபடியும் கவனியுங்கள். துரிதமாக 7 நாட்களும் இந்த அப்பமானது புசிக்கப்பட வேண்டியதாக இருந்தது என்பதை நாம் இங்கே கண்டறிகிறோம். 7 சபை காலங்களினூடாக இப்பொழுது அது நிலத்திற்குள்ளாக செல்லும்படி மறிக்க வேண்டியதாக இருந்தது. இந்த குறை கூறுபவன் என்னை குறித்து பேசி, ஜனங்களாக நீங்கள் ஆராதிக்கும் ஒரு தேவன் இருளின் காலங்களில் அமர்ந்து கொண்டு தாய்மார்கள், கர்ப்பஸ்திரிகள், சிறு குழந்தைகளை தங்களுடைய கரங்களில் கொண்டிருந்த சிலர், உத்தமமான ஜனங்கள் அரங்கத்திற்குள் வீசி எறியப்பட்டு சிங்கங்களால் அவர்கள் கிழித்து சின்னாபினமாக்கப்படுவதையும், அவர்கள் கூச்சலிடுவதையும், அவர்களை சிலுவையின் மேல் தொங்கவிடுவதையும், அவர்களை சுட்டரிப்பதையும், ஸ்திரீகள் நிர்வாணமாக உரியப்படுவதையும், வாலிப கன்னிகைகள் இந்த விதமாக தூக்கி எறியப்படுகிறதையும், சிங்கங்கள் அவர்கள் மீது அவிழ்த்து விடப்படுகிறதையும் கவனித்து பார்த்தவராயிற்றே என்று கூறினான். மேலும் பரலோகத்தில் அமர்ந்து தமது சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவராக கருதப்படும் ஒரு தேவன் கீழ்நோக்கி பார்த்து இதை குறித்து அவர் களி கூறுகிறாரே என்றும் கூறினான். எனவே பாருங்கள், அது சாத்தானால் உண்டான அறிவு கூர்மையான எண்ணமாயிருக்கிறது. அந்த மனிதன் ஆவிக்குரியவனாய் இருந்திருப்பானே, ஆனால் அவன் அந்த கோதுமை மணியானது மறிக்க வேண்டியதாய் இருந்தது என்பதை அறிந்திருந்திருப்பான். அது ஒரு ரோமன் கத்தோலிக்க தேவாலயத்தினரால் கொல்லப்பட்டு அங்கேயே அடக்கம் பண்ணப்பட வேண்டியதாய் இருந்தது. ஆனால் அதன் பின்னர் மார்ட்டின் லூத்தரின் மூலம் உண்டான சீர்திருத்தத்தில் ஒரு பாதிரியார் ஆசீர்வதித்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற ஜீவனின் சிறு மூளை முதலில் தோன்ற ஆரம்பித்தது. அது 2 கிளைகளை கொண்டு வந்தது. கோதுமை மணியானது வளர துவங்கினது. அதன் பிறகு ஜான் வெஸ்லி வந்து அத்துடன் கூட்டினார். அநேகர் தோன்றி, அதாவது ஸ்விங்லி, இன்னும் மற்றவர்கள் தோன்றி கன்னியின் வயிற்றில் பிறந்ததை மறுத்தனர். அது அப்படியே மறுத்து போயிற்று. ஆனால் அவ்வழியாக மெத்தோடிஸ்டுகள் வந்தனர். பட்டுக்குஞ்சம், நகரந்தபொடி, ஊழியரின் நாள், அவர்கள் பரிசுத்தமாக பிரசங்கித்தனர், பட்டுக்குஞ்சத்தை சேர்த்தனர். அதன் பின்னர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பதறி பெந்தேகோஸ்தையினர் வந்தனர். அது ஒரு உண்மையான கோதுமை மணியை போல காணப்பட்டது. ஆனால் அதை திறந்து பார்க்கும் போது அங்கே கோதுமை மணியை இல்லாதிருக்கிறது. ஆனால் ஜீவனானது பதறினூடாக கடந்து செல்கிறது. இப்பொழுது ஒவ்வொரு மகத்தான கூட்டத்திற்கு பிறகும், 3 ஆண்டுகளுக்கு பிறகும் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஒரு ஸ்தாபனமாகி விடுகிறது. இதுவோ 20 ஆண்டுகளாக இருக்கிறது, ஆனால் ஸ்தாபனமாகவில்லை. அருமையான மறிக்கும் ஆட்டுக்குட்டியானவரே, இது ஒருபோதும் அதை செய்யாதிருப்பதாக. நான் இந்த தலைமுறையில் செல்வேறேயானால் இந்த செய்தியை விசுவாசிக்கிற ஜனங்கள் இது ஒரு ஸ்தாபனமாவதை கண்டால் ஒருபோதும் அப்படியே சும்மா நிற்காதிருப்பார்களாக. நீங்கள் உங்கள் பாதையிலே மறிப்பீர்கள். அதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் ஸ்தாபனங்களுக்கு ஒத்த வகையில் இதை குறிப்பிட்டு பேசும் அந்த மணி வேலையிலேயே நீங்கள் எவ்வளவு உத்தமமாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்த பரிசுத்த ஆவிக்கு பதிலாக ஒரு மனிதனை உங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மணி வேலையிலேயே நீங்கள் மறுப்பீர்கள். உண்மையான வித்து அபிதம் சொல்ல முடியாது. ஏனென்றால் வித்திற்கு பிறகு வேற எதுவுமே விடப்பட்டிருக்கவில்லை. அது ஆரம்பத்தில் இருந்து அதே காரியமாக இருக்கிறது. கோதுமை மணியை மீண்டும் கொண்டு வர நிலத்திற்குள் விழுந்த மனவாட்டி இதுதான். கவனியுங்கள், புளிப்பில்லா அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். அங்கே மனவாட்டியோடு இருக்க போகிறது. இப்பொழுது பழைய கூச்சலிடும் மெத்தோடிஸ்ட் தாயாரையும் மற்ற காரியங்களையும் பெற்றிருக்கிற ஜனங்களாகிய நீங்கள் அவள் அந்நிய பாஷைகளில் பேசாவிட்டால் அவள் அங்கிருக்க போவதில்லை என்று நீங்கள் வியப்படைந்தீர்கள். அது ஒரு பொய்யாயிற்று. நீங்கள் இன்றைக்கு பெற்றிருக்கும் அதே பரிசுத்த ஆவியையே அவள் பெற்றிருந்தாள். ஆனால் அது அவளுக்கு கூடாத காரியமாய் வரங்கள் திரும்ப அளிக்கப்படுவதாய் இருக்கவில்லை. ஆனால் 7 நாட்களிலும் புளிப்பில்லா அப்பம் வார்த்தையை புசிப்பாயாக. அங்கே தங்களை ஸ்தாபனமாக்கி கொண்டவர்கள் அவர்கள் மறித்து போறார்கள். அவர்கள் தண்டாயிருக்கிறார்கள். அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு எரிக்கப்படுவார்கள். ஆனால் ஜீவனானது கடந்து சென்று கொண்டிருக்கிறது. என்ன சம்பவித்தது? தண்டு, பட்டுக்குஞ்சம், பதர், இவர்களிருந்த ஜீவன் எல்லாம் கோதுமைக்குள் வந்து சேர்கிறது. லூத்தரை கொண்டு வந்த அதே பரிசுத்த ஆவியானவர், வெஸ்லியை கொண்டு வந்த அதே பரிசுத்த ஆவியானவர், பெந்தேகோஸ்தைகளை கொண்டு வந்த பரிசுத்த ஆவியானவர் உயிர் தெழுதலில் மனவாட்டியில் வந்து முடிவடைகிறார். 7 நாட்கள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. மனவாட்டியிடம் புளித்தமா காணப்படக்கூடாது. எந்த வார்த்தையையும் கூட்டப்படக்கூடாது. எதுவுமே கூட்டப்படக்கூடாது. பூமியில் உள்ள ஒவ்வொரு மரணத்திற்கும் ஒரு வார்த்தையே காரணம் என்பது நினைவிருக்கட்டும். முறை தவறி பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் காரணம் ஏவாளே. முதல் சபையே காரணம். ஆதாமில் முதல் மனவாட்டி தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்து ஒரு ஸ்தாபனத்தை ஏற்றுக்கொண்டாள். அல்லது ஒரு அறிவாற்றலான அல்லது வார்த்தையை குறித்து விதிவிலக்குகளை கொண்ட ஒரு புள்ளியை ஏற்றுக்கொண்டாள். ஏனென்றால் நிச்சயமாகவே தேவன் ஒரு நல்ல தேவராக இருக்கிறார் என்று அது யோசித்து முடிவெடுக்கப்பட்டது. தேவன் ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார், ஆனால் அவர் ஒரு நீதியுள்ள தேவனாயிருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டுமே. அவளோ வேத பாட பள்ளியை அதை போன்ற ஒன்றை ஏற்றுக்கொண்டாள். அதைத்தான் வேத பாடசாஸ்திர பையன்களாகிய உங்களை அநேகர் செய்கிறீர்கள். உங்களுடைய ஜீவியத்தில் ஒரு அழைப்பு வந்ததில் சந்தேகமே இல்லை. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு வேத பாட பள்ளிக்கு விரைந்து ஓடி இந்த போதனையை உங்களுக்குள் புகுத்திக் கொண்டீர்கள். அங்கேதான் நீங்கள் மறிக்கிறீர்கள். தேவனோடும் அவருடைய வார்த்தையோடும் தரித்திருங்கள். அவர்கள் உங்களை அபிதம் இருக்க அனுமதிக்க மாட்டார்கள். அல்லது நீங்கள் அவர்களுடைய சபையை சேர்ந்தவர்களாக கூட இருக்க முடியாது. உங்களை மேடைகளின் மீது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால் அவர்களே அதை வைத்துக் கொள்ளட்டும். மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். நாம் வார்த்தையாகிய கிறிஸ்துவை பின்பற்றுவோம். இப்பொழுது 7 நாட்கள் சபையில் மனவாட்டிக்குள் 7 நாட்கள் புளித்தமா ஏதும் கலக்கக்கூடாது. இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது 7 நாள் அளவும் உன் எல்லை எங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகாது. இங்கே பலியானது ஒரு மாதிரியாயிருக்கிறது. பலியாகிய கிறிஸ்துவிலிருந்து மனவாட்டி புறப்பட்டு வருதல். நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தில் ஏதாயிலும் வைக்க வேண்டாம். நாம் சபையின் காலங்களை எவ்விதம் ஆராய்ந்தோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு சபையின் தூதன் எப்பொழுதுமே மற்ற சபையின் காலம் மறிக்கும் போதே வருகிறார். எப்பொழுதுமே பெந்தேகோஸ்தேவின் மரணம் எடுத்துக் கொள்ளப்படும் மனவாட்டியை கொண்டு வருகிறது. புரிகின்றதா? லூத்தரின் மரணம் வெஸ்லியை கொண்டு வந்தது. புரிகின்றதா? வெஸ்லியின் மரணம் பெந்தேகோஸ்தேவை கொண்டு வந்தது. பெந்தேகோஸ்தேவின் மரணம் தற்போதைய செய்தியை கொண்டு வருகிறது. இதோ அது இங்கே இருக்கிறது. அது வேத வாக்கியத்தினுடைய எல்லாவற்றுக்கும் மாதிரியாக வைக்கப்பட்டுள்ளது. வேதாகமத்தில் ஒன்றோடு ஒன்று சரியாக இணையாத வேத வாக்கியமே கிடையாது. புரிகின்றதா? இவை யாவும் மாதிரிகளே. எனக்கு கல்வியறிவு கிடையாது, ஆனால் இயற்கையிலிருந்து எனக்கு போதிக்கிற மற்றொரு வழியூடாக எனக்கு காண்பிக்கிற பரிசுத்த ஆவியை நான் உடையவனாயிருக்கிறேன். அது வார்த்தையினாலே வார்த்தையாகவே இருக்க வேண்டியதாக உள்ளது. அது அவருடைய வாக்கு தத்தத்தை கொண்டு வருகிறது. நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தில் ஏதாகிலும் ராவுழுதும் விடிய காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம். இப்பொழுதும் லூத்தரும் கூட அவர் சத்தியத்தை பெற்றிருந்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் என்று சபைக்கு போதித்தார். அதுதான் முழுமையான உபதேசம் என்று மெத்தோடிஸ்ட் காலத்தில் நீங்கள் அதை பிடித்துக் கொண்டிருக்க விரும்பவில்லை. நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதை எக்கனியால் சுட்டரிக்க வேண்டும். அது எதனுடைய மாதிரியாக இருந்தது? அந்த வார்த்தைகளிலிருந்து தோன்றும் ஸ்தாபனமானது ஒரு பதனாய் தண்டாய் உமியாயிருக்கின்றன. எனவே அவைகள் அக்கனியால் சுட்டரிக்கப்பட வேண்டும். அதனுடாக வருகிற அந்த ஸ்தாபன பாகம் மீந்திருக்க கூடாது. அது மறிக்க வேண்டும். மற்றொரு காலம் தோன்றும் வரை அதை விட்டு வைக்க வேண்டாம். அதை எழுத்து போடு. அவர் இங்கே இப்பொழுது மனவாட்டியிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காலத்தினூடாகவும் கடந்து வரும் மனவாட்டியிடம் மாத்திரமே. எவ்வளவு அழகாக உள்ளது என்பதை கவனியுங்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இவைகள் கிறிஸ்துவனுடைய சரீரம். பலி, கதவின் மேல் ஆட்டுக்குட்டியின் ரத்தம். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், கிறிஸ்துவுக்கு மாதிரியாயிருந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இல்லை என்றால் நாம் அதிக நேரம் எடுத்துக் கொள்ளக்கூடும். ஆனால் எனக்கு அதிக நேரம் கிடையாது. இங்கே தரித்திருக்க இன்னும் ஒரு சில நிமிடங்களே உள்ளன. நான் ஒரு கால் நிறுத்திவிட்டு இன்றவு மீண்டும் துவங்கலாம். பாருங்கள், ஏனென்றால் நாம் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு பொருளின் பேரிலான குறிப்புகளை இங்கே நான் இன்னும் 20 பக்கங்களில் வைத்துள்ளேன். இப்பொழுது இதன் பேரில் கவனியுங்கள். ஆட்டுக்குட்டியானது கிறிஸ்துவை மறைபொருளாக குறிக்கும் அடையாளமாயிருந்தது. அல்லது நான் அதை சரியாக கூறினேனா? மாதிரி, கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாயிருந்தார். அவர் ஒரு ஆணாக தாய்ப்பெண் ஆட்டின் தலையீற்றாக இருக்க வேண்டியதாக இருந்தது. அல்லது பெண்ணாடு, நீங்கள் அதை கூறும்படி தெரிந்து கொள்கிற வழியை பொறுத்தது. அது அதனுடைய முதல் குட்டியாயிருக்க வேண்டும். அதில் பழுது ஏதும் இருக்கிறதா என்று அது முதலில் சோதித்தறியப்பட வேண்டும். இப்பொழுது கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். தாய்ப்பெண் ஆடாகிய கன்னிமரியிடம் தோன்றிய முதல் ஆட்டுக்குட்டி. அவர் எதனால் சோதிக்கப்பட்டார்? வார்த்தைக்கு விரோதமான சாத்தானால். அவன் ஏவாளை தாக்கிய போது அவள் விழுந்து போனாள். அவன் மோசையை தாக்கிற போது அவன் விழுந்து போனான். ஆனால் அவன் கிறிஸ்துவுக்கு எதிராக பறந்து வந்து வேத வாக்கியத்தை அவனிடத்தில் தவறாக மேற்கோள் காட்ட முயன்றான். அது மோசை அல்ல என்பதை அவன் கண்டுகொண்டான். புரிகின்றதா? அவர் சோதிக்கப்பட்டார். அவன் திரும்பி பார்த்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் நீர் அற்புதங்களை செய்கிறீர் என்று அவர்கள் எனக்கு சொல்கிறார்கள். மேசியாதான் அதை செய்ய முடியும் என்று அவர்களிடம் சொல்கிறார்கள். இப்பொழுது அது உண்மையாயிருக்குமானால் நீர் பசியாயிருக்கிறீர், நீர் சாப்பிடாதிருக்கிறீர், எனவே இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற செய்து சாப்பிடும் என்றான். அவரோ, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் படைப்பதில்லை என்று எழுதியிருக்கிறது என்றார். உங்களுடைய கோட்பாடு முதலாளிகளால் அல்ல, ஆனால் எதனால் பிழைப்பான்? ஒவ்வொரு வார்த்தையினாலுமே. வார்த்தையின் ஒரு பகுதியினாலா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலுமே. அதனால் தான் மனிதன் பிழைக்கிறான். புரிகின்றதா? ஆட்டுக்குட்டியானவர் பரிசோதிக்கப்பட்டார். அவர் எங்கேயாவது விழுந்தாரா என்று பாருங்கள். பரிசேயர்கள், ஓ ரபி, நீர் வாலிபத்திற்கு தரிசி, நீ அருமையானவர் என்று நாங்கள் நினைக்கிறோம், நீர் நல்லவர் என்றனர். நீங்கள் ஏன் என்னை நல்லவர் என்று அழைக்கிறீர்கள்? ஒரே ஒரு நல்லவர் மாத்திரமே உண்டு, அது தேவன். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஓ ஆம், தேவன் நல்லது, நாரே அவர். அப்படியானால் நல்லவர் ஒருவர் மாத்திரமே உண்டு என்று நீங்கள் கூறினீர்கள். நான் தேவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசியாமல் இருக்கும் பொழுது நீங்கள் ஏனை நல்லவர் என்று அழைக்கின்றீர்கள். ஆகையால் நீங்கள் ஏனை நல்லவர் என்று அழைக்கின்றீர்கள். உங்களை அப்படி செய்ய வைக்கிறது எது? நல்லவர் ஒருவர் தான் உண்டு என்றும் அது தேவன் என்றும் நீங்கள் அறிந்திருக்கும் போது உங்களை அவிதம் கூறும்படி ஏவினது எது? நீர் மனிதனுடைய கௌரவத்தையும் அவர்களுடைய பதவிக்கான வார்த்தையும் மதிப்பதில்லை என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் அதை அறிவோம். அவர் அந்த மாய்மாலக்காரனை அறிந்திருந்தார். புரிகின்றதா? அவர் எங்கே நின்று கொண்டிருந்தார் என்பதை காணும்படி சோதிக்கப்பட்டார். பாருங்கள், ஒவ்வொரு விதத்திலும் சோதிக்கப்பட்டார். நாம் சோதிக்கப்படுகின்றது போல அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவரிடத்தில் விட்டுக் கொடுப்பது என்பதே இல்லாதிருந்தது. இல்லையா? அதுதான் தேவகுமாரன். ஆட்டுக்குட்டியானது சோதிக்கப்பட்டு 14 நாட்கள் வரை வைக்கப்பட்டிருந்தது. அது 2 ஓய்வு நாட்களாகும், இல்லை என்றால் 2 காலங்கள். ஒன்று யூதர்களுக்காரதா இருக்கிறது, அவர்கள் ஆட்டுக்குட்டியை முன்னடையாளமாக செலுத்தினர். ஒன்று புறஜாதிகளுக்காரதா இருக்கிறது, இதுவே உண்மையான ஆட்டுக்குட்டியா இருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டி வரும் என்று விசுவாசித்தது மூலம் அவர்கள் யாவரும் பூரணராக்கப்பட்டனர். ஆனால் அவர் 14 நாட்கள் சோதிக்கப்பட்டார், இல்லை பரீட்சிக்கப்பட்டார். அவர் வார்த்தையாயிருந்தார். நீங்கள் பழைய ஏற்பாட்டை சோதித்து பார்த்து அது புதிய ஏற்பாட்டை உபயோகமற்றதென ஒதுக்கிவிடுகிறது என்கிறீர்கள். நீங்கள் செய்வது தவறாயிற்று. பழைய ஏற்பாடு மாத்திரமே புதிய ஏற்பாட்டை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அண்மையில் ஒரு மனிதன் என்னை சவாலுக்கு அழைக்கப் போவதாக இருந்தான். அப்பொழுது அவன், அவரோடுள்ள காரியம் என்ன என்று கேட்டுவிட்டு, அவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து கூட போதிக்கிறாரே என்றான். ஒரு கிறிஸ்தவ போதகர், அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். மேலும் அவன் பழைய ஏற்பாடு மறித்து போய்விட்டது என்றும் கூறினான். ஓ இல்லை, ஓ இல்லை, அது பள்ளிக்கூட உபாத்தியாயர் மாத்திரமே. அது சுவற்றின் மேல் என்ன எழுதியிருக்கிறது என்பதை காட்டுகிறது. புரிகின்றதா? சரி, இப்பொழுது பாருங்கள், அது 14 நாட்களாக பரிசோதிக்கப்பட்டது. அது கிறிஸ்துவாயிருந்தது. இப்பொழுது கவனியுங்கள். அப்பொழுது அவர் சாயங்கால நேரத்தில் அடிக்கப்பட்டார். ஆட்டுக்குட்டி சாயங்கால நேரத்திலே கொல்லப்பட வேண்டும். கிறிஸ்து பிற்பகல் வேளையாகிய சாயங்கால நேரத்தில் மரித்தார். ஆகையால் கவனியுங்கள், ரத்தமானது வீட்டு வாசலின் நிலைக்கால்களின் மீது பூசப்பட வேண்டியதாக இருந்தது. பாருங்கள், ரத்தம் மிருகத்தின் ஜீவனாக இருக்கிறது. நீ அதன் மாம்சத்தை புசிப்பாயாக, ஆனால் அதன் ஜீவனாகிய ரத்தத்தை தரையிலே ஊற்றிவிட வேண்டும். புரிகின்றதா? பலியானது அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு வாசலின் நிலைக்கால்களின் மேல் ரத்தமானது பூசப்பட வேண்டியதாக இருந்தது. மகிமை, ஜீவன் என்றால் என்ன? நாமமாகும். அவர் அந்த நபருடைய பெயரை வைத்தார். வாசல் வரை செல்லுங்கள். நீங்கள் பாருங்கள், நீங்கள் மணியை அடித்து ஒலிக்க செய்யும் முன்பு அந்த வாசலின் மேல் என்ன பெயர் உள்ளது என்பதையும் பாருங்கள். புரிகின்றதா? உட்புறத்தில் இருந்த பலி என்ன என்பதன் மாதிரியாக ரத்தமானது வாசலின் நிலைக்காலின் மீது பூசப்பட்டது. இப்பொழுது நாம் அந்த ரத்தத்தினூடாக வந்து சரியாக அங்கிருந்து ஆராதனையின் ஸ்தானத்தை நாம் கண்டறிய போகிறோம். கவனியுங்கள், வாசலின் மேலிருந்த ரத்தம் உள்ளே என்ன இருந்தது என்பதன் நாமத்தை குறித்து பேசிச்சு. அவர்கள் அங்கே உள்ளே இருந்தனர். நம்முடைய ஆராதனை ஸ்தானமாகிய ஆட்டுக்குட்டியானவர் வார்த்தையாயிருக்கிறார். நாம் அதை அறிவோம். இப்பொழுது 4 கவனியுங்கள். அப்பத்தில் ஏதாகிலும் ராமுழுவதும் விடிய காலம் வரை வைக்க வேண்டாம். பலியின் மாம்சத்தில் ஏதாகிலும் ராமுழுவதும் விடிய காலம் வரை வைக்க வேண்டாம். அல்லது ஒரு காலத்திற்குரியதை அடுத்த காலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டாம். நீங்கள் திரும்பி போய் நல்லது, இப்பொழுது நாங்கள் லூத்தரன்களாய் இருக்கிறோம், நாங்கள் இங்கே வர விரும்புகிறோம் என்று கூற முயற்சிக்கிறீர்கள். நீங்கள் வெஸ்லியின் காலத்தில் பிறப்பதற்கு லூத்தரன் காலத்தில் மரிக்க வேண்டும். நீங்கள் பெந்தேகோஸ்த காலத்தில் பிறப்பதற்கு நீங்கள் வெஸ்லியின் காலத்தில் மரிக்க வேண்டும். நீங்கள் பெந்தேகோஸ்த காலத்தில் மரித்து அதில் எதையும் மீதியாக வைக்காமல் அதை அக்கறியால் சுத்தரிக்க வேண்டும். ஏனென்றால் கோதுமையானது மேலேறி வர உதவின தண்டானது அவ்வாறே எரிக்கப்பட போகிறது. தண்டாகிய ஸ்தாபனமானது சுட்டரிக்கப்பட வேண்டும். ஆகையால் புதிய செய்தியில் உங்களுடைய ஸ்தாபனத்தை கொண்டு வராதீர்கள். இப்பொழுது இது வார்த்தையாயிருக்கிறது. தண்டாகி அதுதான் ஸ்தாபனமாயிற்று, அது அதனை சுமந்து சென்றது. சரி, ஆனால் அது இங்கே வந்துள்ளது. பிறகு தண்டானது மரித்தது, ஸ்தாபனமானது அதை சுமந்து சென்றது. ஆனால் வார்த்தையானது தொடர்ந்து செல்கிறது. ஆம், வார்த்தையானது தொடர்ந்து செல்கிறது. இப்பொழுது 5-6 வசனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், கவனியுங்கள். அல்ல, இப்பொழுது நாம் 5-6 வசனங்களை எடுத்துக் கொள்வோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். இந்த வாசல்கள் எதிலும் அல்ல என்பதை இப்போது நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஸ்தாபனங்களை வைத்துக் கொள்ள கர்த்தர் அனுமதிக்கிறார். பாருங்கள், இந்த வாசல்கள் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே, அதுதான் வாசல், ஒரே ஸ்தானம். அநேக இந்த வாசல்கள் என்றல்ல, ஆனால் தேவன் ஒரு வாசலை உடையவராயிருக்கிறார். நீங்களோ ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் மெத்தோடிஸ்ட் வாசலில் நுழைகிறேன் என்று கூறுகின்றீர்கள், அதுதான் சபை. ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் கத்தோலிக்க வாசலுக்குள் செல்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அந்த வாசல்களுக்கு உள்ளும் புறமும் செல்ல அனுமதிக்கிறார். தேவன் கத்தோலிக்க சபையிலும் மெத்தோடிஸ்ட் சபையிலும் பிரஸ்பிடேரியன் சபையிலும் அவைகள் எல்லாவற்றிலும் பெந்தேகோஸ்தக்களிலும் ஜனங்களை உடையவராயிருக்கிறார் நிச்சயமாக. ஆனால் நீங்கள் அந்த வாசலில் கர்த்தரை ஆராதிக்கிறதில்லை, புரிகின்றதா? ஆனால் கர்த்தரோ ஒரு குறிப்பிட்ட வாசலை உடையவராக இருக்கிறார். மகிமை, அவர் ஒரு வாசலை உடையவராக இருக்கிறார்.
But at the place which the Lord thy God chooses to place his name in,
உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே சாயங்காலத்திலே பஸ்காவை அடித்து. எப்பொழுது ரெபேக்காள் ஈசாக்கை கண்டான், எப்பொழுது எலியேசர் அவளை மனவாட்டியா இருக்கும்படி அழைத்தான், சாயங்கால நேரத்திலே. சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாகும், மகிமையின் பாதையை நிச்சயம் கண்டறிவாய். அந்த தண்ணீரின் பாதையில் தான் இன்றைக்கு வெளிச்சம் உள்ளது. விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் புதைக்கப்படுங்கள். வாலிபரே, வயோதிபரே, உங்களுடைய எல்லா பாவங்களையும் விட்டு மனந்திருவுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உள்ளே பிரவேசிப்பார். சாயங்கால வெளிச்சங்கள் வந்திருக்கின்றன. தேவனும் கிறிஸ்துவும் ஒருவரே என்பது ஒரு உண்மையாகும். அதுவே அதன் துவக்கமாயிருக்கிறது. இப்பொழுது அவள் மனவாட்டி வெளிச்சத்திற்குள்ளாக தரித்திருந்தாள். நான் என்ன கூறுகிறேன் என்பதை காண்கிறீர்களா? நான் இங்கே முடிப்பது மேலதாயிருக்கும். இன்றிரவு மறுபடியும் தொடர்ந்து பேசுவது நல்லது. ஏனென்றால் நீங்கள் அதை விட்டு விடுவதை நான் விரும்புகிறதில்லை. நீங்கள் பாருங்கள், இல்லை இல்லை, இது இரவு உணவு வேளை. நல்லது நல்லது, நான் இங்கே குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறேன். ஓஹோ, என்ன இன்றிரவு அதை குறித்து எப்படி, அது வசதியாக இருக்குமா? நல்லது, நீங்கள் இன்னும் சிறிது நேரம் தரித்திருக்கும்படி முயற்சிக்க விரும்புகிறீர்களா? சரி, அப்படியானால் நாம் இன்னும் சிறிது நேரம் தரித்திருப்போம், ஆனால் நாம் துரிதமாக முடிப்போம். அது எப்படி? இப்பொழுது எதற்குள் பிரவேசிப்பது? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கும் வாசல்களில் எதிலும் நீ பிரவேசியாமல் கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் வாசலிலே பிரவேசிப்பாயாக. வாசலாயிருக்கிற கதவெண்ணும் வீட்டிற்குள் பிரவேசிப்பதல்ல, அசரியா? தேவன் தம்முடைய நாமத்தை வாசலண்டே வைக்கப் போகிறார். பரிசுத்த ஸ்தலமாகிய ஆராதனை ஸ்தானத்திற்குள் நுழைவதற்கான வாசல் அதுதான். தேவனாகிய கர்த்தர் தமது நாமத்தை வைக்க தெரிந்து கொள்ளும் வாசலை தவிர இந்த மற்ற வாசல்களுக்குள்ளும் நீ உன் பலியுடன் செல்ல வேண்டாம். புரிகின்றதா? இப்பொழுது அவர் அதை செய்திருக்கிறாரா? அந்த வாசல் எங்கே? இயேசு பரிசுத்த யோவான் 10 நானே கதவு வாசல், நானே தேவனுடைய வீட்டிற்கு வாசல், நானே ஆட்டு தொழுவத்திற்கு வாசல் என்றார். வெள்ளாட்டு தொழுவத்திற்கு அல்ல, செம்மறி ஆட்டு தொழுவத்திற்கே.
புரிகின்றதா?
நானே ஆட்டு தொழுவத்திற்கு வாசல். ஒரு மனிதன் பத்திரமாக இந்த வாசலுக்குள் பிரவேசிக்கலாம். இப்பொழுது நாம் அதன் பேரில் நீண்ட நேரமாக தாமதித்து தியானிக்கக்கூடும். ஆனால் நேரத்தை மிச்சப்படுத்தும்படி துரிதப்படுகிறேன். அவரே அந்த ஆட்டு தொழுவத்திற்கு வாசலாயிருக்கிறார். இப்பொழுது நாம் இங்கே கவனிக்க விரும்புகிறோம், நிழல்களும் மாதிரிகளும் இங்கேதான் உண்மையாகவே காட்சிக்கு வருகின்றன. ஆனால் நான் அந்த பக்கத்தை எடுப்பேனேயானால் அது உங்களை சற்று நேரம் பிடித்து வைத்துக் கொள்ளப் போகிறது. சரி, கவனியுங்கள், இது இயேசு கிறிஸ்துவை பரிபூர்ணமான காட்சியில் கொண்டு வருகிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாடு யாவுமே அவருக்கு மாதிரியாயிருக்கிறது. எல்லா பண்டிகைகளும் எல்லா ஆராதனைகளும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியமும் மாதிரியாகவே இருக்கின்றன. இந்த வேத வாக்கியங்களின் கீழே இதை விவரித்து கூறவும் என்று நான் இங்கே கீழே எழுதி வைத்திருக்கிறேன். அங்கேதான் அது நீண்ட நேரத்தை எடுத்துக்கொள்ளும். எல்லா பண்டிகைகளும் எப்படி என்று விளக்கி கூறுவது. போஜன பலியும் கூட கிறிஸ்துவிற்கு மாதிரியாயிருக்கிறது. நாம் அந்த ஒன்றை எடுத்துக்கொள்வோமாக. ஒரு சமயம் ஊழியக்காரர்களின் பள்ளி என்று அழைக்கப்பட்ட ஒரு பள்ளி அல்லது தீர்க்கதரிசிகளின் பள்ளி என்று அழைக்கப்பட்ட ஒரு பள்ளி இருந்தது. அங்கே ஒரு உண்மையான தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி ஒரு சமயம் அவர்களை சந்திக்க சென்றான். அவர்கள் அந்த வயோதிக தீர்க்கதரிசிக்கு ஒரு சிறிய அன்பான உபசரணையை காண்பிக்கப் போவதாக இருந்தனர். எனவே அவர்களில் ஒருவன் வெளியே சென்று கொடி நிறைய காய்களை அவை பட்டாணியில் நினைத்துக் கொண்டு அறுத்து வந்தான். ஆனால் அவைகளோ விஷ காய்களாயிருந்தன. அவன் அவைகளை கொண்டு அவர்கள் எல்லோரையும் போஷிக்கப் போவதாக இருந்தான். ஓ, வேதாகம கல்லூரிகளில் இருந்து எத்தனை பேர் மடிநிறைய கொண்டு வந்து கொடுத்ததை நாம் புசித்திருக்கிறோம், புரிகின்றதா? சரி, அவர்கள் ஏதோ ஒன்றை சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், புரிகின்றதா? அவர்கள் மெத்தோடிஸ்ட் மடிநிறைய, பாப்டிஸ்ட் மடிநிறைய, பெந்தகோஸ்தே மடிநிறைய வைத்திருந்தனர். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவைகள் மரத்திலிருந்து கிளை நறுக்கப்படக்கூடிய இரண்டாவது வளர்ச்சியாகும். பாருங்கள், அது மூல செடியின் கொடியல்ல, அது எலுமிச்ச பழங்களையும் சிறந்த புளிசுவை பழங்கள் போன்றவற்றை கொண்டு வருகிறது என்று ஆரஞ்சு பழங்களை அல்ல, ஆனால் கிச்சிலி பழமாக இருக்க வேண்டும் என்று உரிமை கொண்டாடுகிறது. மீண்டும் கவனியுங்கள், இப்பொழுது இதில் எலியா அங்கு வந்து அவைகளை பார்த்து அவர்கள் ஒவ்வொருவரையும் கொன்றுவிடக்கூடிய விஷக்காய்கள் அவை என்று கண்டபோது அவர்கள் ஐயோ, நாங்கள் பானையில் மரணத்தையே பெற்றுக் கொண்டோம் என்று சத்தமிட்டனர். அப்பொழுது அவர் ஒரு கை நிறைய மாவீரம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர் அதை அந்த பானைக்குள் போட்டு இப்பொழுது அது சரியாயிருக்கிறது, நீங்கள் விரும்புகிறதை சாப்பிடுங்கள் என்றார். அது மரணத்தை ஜீவனாக மாற்றினது. கொடுக்கப்பட்டிருந்த போஜன பலி கிறிஸ்துவே, அவரே போஜன பலியாயிருந்தார். போஜன பலியானது மாவிலுள்ள ஒவ்வொரு சிறு கட்டியையும் ஒரே அளவாக இருக்கத்தக்கதாக அரைக்க வேண்டும். அது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. அவர் உங்களுடைய ஸ்தாபனத்துக்குள்ளாக போடும்படியான அதே காரியமான வார்த்தையாயிருக்கிறார். அப்பொழுதே அது ஜீவிக்கும். கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். எல்லா காரியத்திற்கும் மாதிரியாயிருக்கிறார். கூடாரம், சமூகத்தப்பம் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்திற்கும் மாதிரியாயிருக்கிறார். பிற்கப்பட்டு தட்டின் கீழே உள்ள அப்பம் அவருடைய பிற்கப்பட்ட சரீரமாகும். அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள் என்று இன்னமும் யூதர்களால் விளக்கிக் கூற முடியவில்லை. பார்த்தீர்களா, இந்த மற்ற எல்லா காரியங்களும் அவருக்கே மாதிரிகளாயிருக்கின்றன. அப்படியானால் இப்பொழுது அவர் காட்சியில் வரும்போது நாம் எல்லா ஸ்தாபனங்களும் மத கோட்பாடுகளும் பின்னுக்கு விடப்படுவதை நாம் காண்கிறோம். ஏனென்றால் அவர் பரிசுத்த யோவான் ஒன்றில் குறிப்பிட்டுள்ள சுத்தமான புளிப்பில்லாத அப்பமாயிருக்கிற மாறக்கூடாத தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறார். அவர் புளிப்பில்லா அப்பமாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் அதை கூட்டுவது அல்லது அதை கூட்டுவது என்பது ஏற்கனவே ஆதியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுடன் புளித்ததை கூட்டுவதாகும். இங்கே பாருங்கள், இன்றைக்கு மானிட இனத்தை கொன்று கொண்டிருக்கிறது எது? அவர்கள் கலப்பிலமான காரியங்களை ஏற்றுக்கொள்கின்றனர். நீங்கள் அதை கலப்பிலமாக்கும் போது நீங்கள் அதை கொல்லுகிறீர்கள். ஓ, அதுவோ மிகவும் அழகாக காணப்படுகிறது. நிச்சயமாகவே கலப்பின தானியம், உணவு தானியத்தில் இருந்து தயாரிக்கப்படும் மற்ற எல்லா தானிய சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள். கலப்பு தானியம் மிகப்பெரிய நல்ல நீளமான தண்டுகள், மிகப்பெரிய கதிர்களுடன் மற்ற எல்லாத்தை காட்டிலும் இரண்டு மடங்கு நேர்த்தியானதாக காணப்படுகிறது. ஆனால் அது மரணமாயிருக்கிறது. விஞ்ஞானமும் கூட அதை கண்டுபிடித்துள்ளது. பார்த்தீர்களா, அதை கலப்படம் செய்யாதீர்கள், அது உங்களை கொல்லும். இப்பொழுது இங்கே நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். நான் அன்று நாள் என்னுடைய முற்றத்தில் உள்ள சில பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தேன். வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு பெண்மணி செடி வளர்ப்பவர் சில கலப்பு பூச்செடிகளை சிறு தொட்டியில் இங்கு வைத்திருந்தார். நாம் அவற்றிற்கு ஒரு வாரத்தில் 3 அல்லது 4 முறையாவது தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், இல்லை என்றால் அவைகள் மரித்து போகும். அதே வெளிப்பக்கத்தில் ஒரு கலப்படமற்ற அசல் செடியும் நின்று கொண்டிருந்தது. அது 6 மாதங்களாக மழை பெய்யாததினால் அங்கே காய்ந்திருந்தது. மழை பெய்ததையானால் 10 நிமிடங்களில் நீங்கள் தூசியை தட்ட முடியும். ஆனால் கலப்படம் இல்லாத அந்த மூலச்செடியோ அங்கே தண்ணீரை தாராளமாய் குடித்த அந்த கலப்பு செடியை காட்டிலும் அழகாகவும் பிரகாசமாகவும் விளங்கினது. அதனிடமிருந்து தண்ணீரை விலக்குவீர்களேயானால் அது மறித்துவிடும். ஆனால் அது தனக்கு தேவையான தண்ணீரை எங்கிருந்து பெற்றுக் கொள்கிறது? மற்றொரு காரியம் என்னவெனில், நீங்கள் பூச்சியை அதிலிருந்து விலக்க நாள்தோறும் அல்லது இரண்டு நாளைக்கு ஒரு முறை மருந்தடித்துக் கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அவர்கள் அப்படி அடிக்காவிட்டால் அது அவ்வளவு இலசாகவும் மிருதுவாகவும் இருப்பதால் பூச்சிகள் அதை தின்றுவிடும். ஆனால் அசலானதை ஒட்டுயிர் பூச்சியானது அந்த செடியை நெருங்காது. இல்லை இல்லை, அப்பூச்சியானது அந்த செடி வரை ஊர்ந்து வரும், பிறகு அது ஊர்ந்து சென்றுவிடும். அது அசல் கொடியாகும். கலப்படம் செய்வது எதை விளைவித்திருக்கிறது என்று பார்க்கிறீர்களா? சபையிலும் அதே காரியம்தான் உள்ளது. அவர்கள் வார்த்தையோடு ஸ்தாபனத்தை கலக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்தாபனம் என்ன கூறுகிறதோ அதையே வார்த்தை கூறுகிறது என்று கூற முயற்சிக்கிறார்கள். நீங்கள் அவ்வாறு செய்யும் போது நீங்கள் அவர்களுக்கு மருந்தடிக்க வேண்டும். அவைகளை குழந்தைகளை போல நடத்த வேண்டும். ஓய்வு நாள் பள்ளிக்கு வருவதற்கு தங்க நட்சத்திர பதக்கம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டி இருப்பது போலவே மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கும் அசரியை. ஆனால் ஒரு உண்மையான மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் தேவனுடைய வார்த்தையினால் பிறந்தவன், அவன் வளைந்து கொடுக்காதவனாக இருக்கிறான். அவ்வாறுதான் நீங்கள் இருக்கின்றீர்கள். பெண்களும் உலகத்தின் காரியங்களும் அவனை பாதிக்கிறதில்லை. அவன் ஒரு கழுதாய் இருக்கிறான். அவன் அதையெல்லாம் கடந்து பறந்து செல்கிறான். பாருங்கள், உன்னதத்திற்கு பறந்து எழும்புகிறான். புரிகின்றதா? அது உண்மையாயிருக்கிறது. கவனியுங்கள், இப்பொழுது நாம் அதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். புளித்த அப்பத்துடன் சேர்க்கப்பட்ட ஸ்தாபனம், மத கோட்பாடுகள் அல்லது மற்ற ஏதும் புளிப்பில்ல அப்பத்துடன் சேர இயலாது. ஆராதனைக்குள் பிரவேசிப்பதை வேதாகமானது இங்கே ஆவிக்குரிய சுத்திகரிப்பிற்காக அனுசரிக்க வேண்டிய நிபந்தனைகளின் நிழலாக முன்னமே காட்டுகிறது. எந்த புளிப்புள்ளதும் உங்களோடு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படி இருந்தால் மட்டுமே தேவன் அதை ஏற்றுக்கொள்வார். நீங்களோ நான் மெத்தோடிஸ்ட் என்கிறீர்கள். நீங்கள் அங்கேயே மறிக்க வேண்டுமே. நான் பெந்தகோஸ்தை சேர்ந்தவன் என்கிறீர்கள். நீ மறித்தாயே. நான் கிறிஸ்துவனுடையவன். சரி, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தின் மீது நிற்க வேண்டும். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தின் மீது நின்று கொண்டிருக்கிறீர்கள். சர்ச்சில் ஒரு சமயம் தன்னுடைய இரண்டு விரல்களை உயர்த்தி நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று கூறினார். இங்கிலாந்து அதன் மூலம் நின்றது. அவர்கள் சர்ச்சிலை நம்பினார்கள். இந்த காலையில் நீங்கள் இதை நம்பினாலும் அல்லது நம்பாவிட்டாலும் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தின் மூலமே நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஜீவிக்கக்கூடியவர்களாய் அருகில் நிற்கத்தக்கதான காரியம் ஒன்று மாத்திரமே உண்டு. அது கிறிஸ்துவாகும். அதுவே வார்த்தையாகும், உண்மையே. கவனியுங்கள், வேதத்தில் ஸ்தாபனங்களுக்கு பாபிலோனை தவிர வேறு முன்னடையாளங்களே இல்லை. பாபிலோன் நிம்ரோத்தினால் ஸ்தாபிக்கப்பட்டது. நிம்ரோத் ஒரு விசுவாச துரோகியாய் இருந்தான். அவன் அங்கே ஒரு கூட்ட ஸ்திரீகளை உடையவனாய் இருந்தான். அவர்கள் அவனுக்கு ராணிகளாக கருதப்பட்டனர். அவர்கள் தீர்க்க தரிசிகளாயிருந்தனர். அந்த வகுப்பினர் வேர் பற்றி சென்றதாகவும் இன்னும் அநேக காரியங்களையும் கூறி அந்த வகுப்பிலிருந்துதான் பண்டைய பிலேயாம் தோன்றினதாகவும் கூட கருதுகிறார்கள். இஸ்லாப்புடைய இரண்டு பாபிலோன்கள் முதலிய புத்தகங்களையும் சபையின் சரித்திரத்தையும் படித்திருக்கும் கல்விமான்கள் அவர்கள் எவ்விதம் ஆராதித்தனர் என்பதை அறிவீர்கள். இதை செய்த பெண்களை அவர்கள் உடையவர்களாயிருந்தனர். ஸ்திரீகளை தேவதைகள் என்றெல்லாம் அழைத்து அது ஒரு பலாத்காரமான திணிக்கப்பட்ட மதமாயிருந்தது. ஒவ்வொருவரும் பாபிலோனை சுற்றி இருந்த ஒவ்வொரு நகரத்தாரும் நிம்ரோத்திற்கு கீழாக பாபிலோன் கோபுரத்தண்டை ஆராதிக்கும்படியாக பாபிலோனுக்கு வர கட்டாயப்படுத்தப்பட்டனர். புரிகின்றதா? அது உண்மை. அவர்கள் அதை செய்ய, அதை விவாதிக்க கட்டாயப்படுத்தப்பட்டனர். அங்கேதான் குழப்பம் வந்தது. இன்று சபையும் சரியாக அதே நிலையில் தான் உள்ளது. நீங்கள் ஓய்வு நாள் பள்ளிக்கு செல்லாவிட்டால், நீங்கள் இதை செய்யாவிட்டால், இதை செய்வதற்கு நாங்கள் உன்னை கூலி பொருத்த வேண்டும், இதை செய்ய அதை செய்ய நீ காட்சிக்கு புறம்பே இருக்கிறாய். அங்கே டூசானில் இந்த காலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு முறை வேந்தேன், நான் எப்பொழுதும் ஜனங்களை சபைக்கு செல்லுங்கள், நீங்கள் எங்கே சென்றாலும் கவலைப்பட வேண்டியதில்லை என்று கட்டாயப்படுத்தி இருக்கிறேன். ஜனங்கள் ஒரு விதமாய் பின்வாங்குகிறதையும் இந்த வழியாக செல்வதையும் நான் கண்டிருக்கிறேன். நான் காரியம் என்ன என்று எண்ணினேன். நான் அவர்கள் சிலரிடம் சென்றேன். நீங்கள் அங்கே செல்லும் முதல் நாளிலே அவர்கள் உங்களை அணுகி எங்களுடைய சபையை சேர்ந்து கொள்கிறார்கள். நீங்கள் அதை அவ்வாறே செய்யாவிடில் நீங்கள் வரவேற்கப்படுகிறதில்லை. புரிகின்றதா? பார்த்தீர்களா? அது ஒரு பலவந்தம் பண்ணப்பட்ட காரியமாய் இருக்கிறது. அது உங்கள் மீது பலவந்தம் பண்ணப்படுகிறது. பாருங்கள், அதுதான் பாபிலோன். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தெரிந்து கொள்ளுதலின்படி வருகின்றீர்கள். கட்டாயத்தினால் அல்ல, உங்களுடைய இருதயமோ உள்ளே இருக்கிறது. தேவன் தம்முடைய நாமத்தை அப்பொழுது பாபிலோனில் வைக்கவில்லை. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், அவர் தம்முடைய நாமத்தை பாபிலோனில் சபைகளில் வைக்க முடியாது. ஓ, அவர்கள் அவருடைய நாமத்தை அங்கே வைக்கிறார்கள். ஆனால் அவர் ஒருபோதும் அங்கே வைக்கவில்லை. இல்லையே, நீங்கள் நல்லது இப்பொழுது சகோதரன் பிரணாமே என்கிறீர்கள். பொறுங்கள், பொறுங்கள், அப்படியே ஒரு நிமிடம் பொறுங்கள். என்னை இன்னும் சிறிது நேரம் எடுத்துக் கொள்ளும்படி நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள். சரி, இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் அவருடைய நாமத்தை அங்கே வைக்கிறார்கள். ஆனால் அவர் வைக்கவில்லை. இப்பொழுது அவர், நான் உங்களை சந்தித்து உங்களுடைய பலியை ஏற்றுக்கொள்ள போகிற ஸ்தானம் நான் என் நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானமே ஆகும். நீங்கள் இந்த வாசலிலே வருகின்றீர்கள். இந்த வாசலிலே நான் நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டேன். அங்கேதான் நீங்கள் வருகின்றீர்கள் என்றார். நல்லது, அவர்கள் இது கிறிஸ்துவின் சபை என்று பெயரிட்டனர். அவர்கள் அந்தி என்னும் ஒரு வார்த்தையை விட்டுவிட்டதுதான் அந்த பிரகடனத்தில் உள்ள ஒரே தவறாகும். அவர் கற்பித்த எல்லாவற்றையும் அவர்கள் அதனை கொண்டு மறுக்கிறார்கள். நவீன பரிசேயர்கள். ஆனால் அவர் தம்முடைய நாமத்தை எங்கே வைத்தார் என்பதை நாம் கண்டறிய வேண்டும். ஏனென்றால் அதில்தான் அவர் அருளிய ஒரே வாசல் இருக்கிறது. ஆமென். மகிமை. கவனியுங்கள், அவர் தம்முடைய நாமத்தை எங்கே வைத்தார்? அவருடைய குமாரனில். ஓ, நீங்களோ இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள் சகோதரன் பிரணாம். அது குமாரனாய் இருந்தது, பிதாவாய் அல்ல. ஒவ்வொரு காரியத்திலும் குமாரனே எப்பொழுதும் தன்னுடைய தகப்பனின் நாமத்தை எடுத்துக் கொள்ளுகிறான். என் தகப்பனாருடைய பெயர் பிரணாமாக இருந்த காரணத்தால் நான் இந்த பூமிக்கு பிரணாம் என்னும் நாமத்தில் வருகிறேன். ஏசு, நான் என் பிதாவுடைய நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். உங்களுக்கு அதன் பேரிலான வேதவாக்கியம் வேண்டுமா? பரிசுத்த யோவான் 5:43 புரிகிறதா? நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் பிதாவானவர் குமாரனுக்குள் இயேசு என்கிற தம்முடைய சொந்த நாமத்தை வைத்தார். அவரே வழியாயிருக்கிறார், அவர் வாசலாயிருக்கிறார், அவர் வீடாயிருக்கிறார். தேவன் தம்முடைய நாமத்தை வைக்க தெரிந்து கொண்டவரும் அவரே. தேவன் தம்முடைய நாமத்தை ஒருபோதும் எனக்குள் வைக்கவே இல்லை, அவரதை சபைக்குள் ஒருபோதும் வைக்கவே இல்லை, அவரதை ஒருபோதும் மெத்தோடிஸ்டில், பாப்டிஸ்டில், கத்தோலிக்கத்தில் வைக்கவே இல்லை. ஆனால் அவரதை அபிஷேகிக்கப்பட்ட இம்மார்வேலாகிய கிறிஸ்துவை வைத்தார். மேலும் நாமமானது வார்த்தையில் இருக்கிறது, ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருக்கிறார். ஆமேன். அப்படியானால் அவர் என்னவாயிருக்கிறார்? வியாக்கியானிக்கப்பட்ட வார்த்தையே தேவனுடைய நாமத்தின் வெளிப்பாடாகும். அது வியப்பொன்றுமில்லையே. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே நான் யார் என்பதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் நான் என் ஆராதனை ஸ்தானத்தை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை அசைத்து கீழே தள்ளிவிடுவதில்லை. ஜீவனுள்ள தேவனுடைய சபையே, இயேசு கிறிஸ்துவில் மாத்திரம் திட அஸ்திபாரத்தில் நில். உங்களால் அந்த பாடலை பாடக்கூடும், ஆனால் நீங்கள் வார்த்தையாக கிறிஸ்துவில் இராவிட்டால் நீங்கள் சரிந்து போகும் மணலின் மேல் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த கல்லின் மேல் கிறிஸ்து என் வார்த்தை. அவர் லுத்தரன் செய்தியை கட்டினார். அவர்கள் அதை ஸ்தாபனமாக்கினர். அது பாதபடியாக வளர்ந்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு அவர் கால்பகுதியாகிய மெத்தோடிஸ்டுக்குள் வந்தார். அங்கேதான் அவர் தம்முடைய சபையை அவருடைய வார்த்தையின் மேல் கட்டினார். இப்பொழுது அவர் முழுவதுமே பாதமாயிருக்கவில்லை, அல்லது முழுவதும் தொடையாயிருக்கவில்லை. அவர் ஒரு சரீரமாயிருக்கிறார். இப்பொழுது தலைக்கல்லை பொருந்தும் பகுதியாகும். நீங்கள் கூர்நுனி கோபுரத்தில் கவனித்தீர்களா? இப்பொழுது நான் ஒரு கூர்நுனி கோபுர மார்க்கத்தை பிரசங்கிக்கிறதில்லை. ஆனால் வேதாகமம் முதலில் ஆகாயத்தில் எழுதப்பட்டது. நீங்கள் அதை கவனித்தீர்களா? அது ராசி மண்டலத்தில் உள்ள முதல் உருவமாகிய கன்னி ராசியில் தொடங்குகிறது. கடைசி உருவம் சிம்ம ராசியாகிய சிங்கம். அவர் முதலில் கன்னியின் மூலம் வந்தார். அவர் அடுத்த முறை யூதா கோத்திரத்து சிங்கமாக வருகிறார். அதற்கு சற்று முன்பாக ஒரு புற்றுநோய் காலம், ஒரு மீனம், மற்ற எல்லா காரியங்களும் அதனுடன் செல்லும்படி நமக்கு நேரம் இருந்தாலுமா இருக்கும். நாம் கூடாரத்தில் அதை குறித்து பேசியிருக்கிறோம். கூர்நுனி கோபுரமானது அந்த அஸ்திபாரங்களால் எழுப்பப்பட்டதாக அமைந்து ராஜாவின் அறைக்குள்ளாக வந்திருக்கிறது. நீங்கள் 7வது சுவற்றை அடைவதற்கு சற்று முன்பு ஒரு தூதன் வெளியே வந்து உங்களை ராஜாவின் அழைத்து செல்வதாக அறிமுகம் செய்யும் ஒரு சிறு பலகை அங்கிருக்கிறது. ராஜாவை அறிமுகம் செய்த தூதனாகிய யோவான் ஸ்நானகன். ஆனால் தலைக்கல் புறக்கணிக்கப்பட்டது. தலைக்கல் என்றோ அல்லது வேறு என்னவென்றோ அழைக்கப்படும் அந்த கல்லானதை அவர்கள் அறியார்கள். அது எங்கே இருக்கிறது என்பதை அவர்கள் அறியார்கள். ஏனென்றால் அது புறக்கணிக்கப்பட்ட ஒரு கல்லா இருக்கிறது. ஆனால் முழு கூர்நுனி கோபுரத்தையும் பூர்த்தி செய்யும் அந்த கல் தான் முழு ஏழை சபையின் காலங்களாக எழுப்பிய கூர்நுனி கோபுரமாக அதை ஆக்குவது அதே கல் தான். திருவையை கூட்டு, இதை கூட்டு, இதை கூட்டு, இதை கூட்டு, ஏழு காரியங்கள் கூட்டப்பட வேண்டியுள்ளது. கடைசியாக கூட்டப்பட வேண்டியது கிறிஸ்துவாகும். உங்களுடைய அன்போடு இதை கூட்டுங்கள், உங்களுடைய கிருபையோடு கிருபையை கூட்டுங்கள், வேற ஏதாகிலும் கூட்டுங்கள். மேலும் வேற ஏதாகிலும் இந்த விதமாக தலைக்கல்லாகிய கிறிஸ்து மண்டை வரும் வரை நானே வாசல். இப்பொழுது ஒரு குமாரன் எப்பொழுதும் தன் தகப்பனுடைய நாமத்தில் வருகிறான். எந்த குமாரனும் தன் தகப்பனுடைய நாமத்திலே வருகிறான். இயேசு, நான் என் பிதாவுடைய நாமத்தில் வந்தேன் என்றார். அப்படியானால் பிதாவினுடைய நாமம் என்ன? குமாரனுடைய நாமம் என்ன? இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் என்று சொன்னார். ஆம், அவர் பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் வந்திருக்கிற அதே இயேசுவாயிருக்கிறார். ஓ இயேசுவே என்று அவர்கள் ஆராய்ந்ததற்கு அதுதான் காரணம். பார்த்தீர்களா? புரிகின்றதா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது, அவ்வளவுதான். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை
ஏற்றுக்கொள்ளவில்லை.
வேறொருவன் வருவான், ஒரு ஸ்தாபனம், ஒரு கோட்பாடு என்று அவர் இங்கு சேர்த்து சொல்லி நம்மை எச்சரிக்கிறார் என்பதை இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் தங்களுடைய நாமத்தில் வருவார்கள், நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் உங்களுக்கு முன்பாக உறுதிப்படுத்தப்பட்ட நிரூபிக்கப்பட்ட வார்த்தையாகிய என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அப்பொழுது அவர் சரியாக இருந்தது போலவே அவர் இன்றைக்கும் சரியாகவே இருக்கிறார். தேசம் முழுவதும் இதை கேட்கிற ஜனங்களே, நீங்கள் அதை இழந்து விடாதீர்கள். வேறொருவன் வருவான், ஒரு சபை, நீங்கள் அதை நம்புவீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதை எந்த வழியிலும் செய்யலாம், நான் அதை ரூபகாரப்படுத்த மாட்டேன். அவர் ஒருபோதும் எந்த நேரத்திலும் எப்போதும் எந்த சபையிலும் கொடுக்கப்பட்ட செய்திக்கு புறம்பாக எந்த காரியத்தையும் ரூபகாரப்படுத்தினதே இல்லை. லூத்தருடைய நீதிமானாக்கப்படுதல், வெஸ்லியினுடைய பரிசுத்தமாக்கப்படுதல், பெந்தேகோஸ்தக்களின் வரங்கள் திரும்ப அளிக்கப்படுதல், அதன் பிறகு அவர்கள் அதிலிருந்து ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கின உடனே அங்கேயே அது மறித்து போனது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆனால் அவர், என் நாமம் விளங்கும்படியான ஸ்தானத்தை நான் தெரிந்து கொள்வேன் என்றார். அந்த நாமம் இயேசுவாயிருந்தது, இயேசு வார்த்தையாயிருந்தார். பரிசுத்த யோவான் 1 சரியா? அதுவே வார்த்தையான கிறிஸ்துவுக்குள்ளான ஆராதனை ஸ்தானமாயிருக்கிறது. நான் பிதாவினுடைய நாமத்தில் வருகிறேன். தீர்க்கதரிசியோ அவருடைய நாமம் இம்மானுவேல் நடக்கப்படும் என்றார். நீங்கள் அதை எழுதி கொள்ள விரும்பினார். அது மத்தேயு 1:23 உள்ளது. இயேசு யெகோவா இரட்சகர். இப்பொழுது அவர் வாசலாக இருக்கிறார் என்று 5வது வசனம் காண்பிக்கிறது. இப்பொழுது காணப்படாத மற்ற அநேக நிறுவனங்களால் இந்த வாசலும் நாமமும் ஸ்தானமும் தேவன் மனிதன் தம்மை ஆராதிப்பதற்கென அவனை சந்திக்கும் ஒரே ஒரு ஸ்தானம் என்பதை நிரூபிக்க முடியும். அப்பொழுதே அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். இப்பொழுது நாம் எப்படி அவருக்குள் பிரவேசிக்கிறோம் என்பதே கேள்வியாயிருக்கிறது. இப்பொழுது இது சற்று திருகக்கூடும். ஆனால் நீங்கள் பாருங்கள், மருந்து சாப்பிடும் போது அது நமக்கு கசப்புண்டாக்காவிட்டால் அது நமக்கு எந்த நன்மையையும் செய்வதில்லை. புரிகின்றதா? இப்பொழுது லூத்தரன்கள் லூத்தரன் சபையில் சேர்வதன் மூலம் ஒரே வழியில் அதற்குள் வர விரும்பினர். மெத்தடிஸ்டுகள் சத்தமிடுவதன் மூலம் அதற்குள் வர விரும்பினர். பெந்தேகோஸ்துக்கள் அந்நிய பாஷைகளில் பேசுவதன் மூலம் அதற்குள் வர விரும்பினர். அது இன்னமும் அவ்வாறே உள்ளதல்லவா? பார்த்தீர்களா? இல்லை, அது வரங்களாய் உள்ளது. ஆனால் 1 கொரிந்தியர் 12 ஒரே ஆவியினால் என்று கூறுகிறது. தேவ ஆவியானவர் வார்த்தைக்கு, வித்திற்கு, அந்த வேலைக்கான வித்தினை ரூபகாரப்படுத்தும்படியான ஜீவனை அளிப்பவராயிருக்கிறார். புரிகின்றதா? மெத்தோடிஸ்ட் காலத்து வித்து இங்கே கிடைக்கிறது. அந்த வித்தை உயிர் பெற செய்யவும் பரிசுத்தமாகுதலின் மூலம் சபையை சுத்தப்படுத்த அதற்கு பரிசுத்த ஆவி அவசியமாயிருந்தது. லூத்தர் அதை பிரசங்கிக்கவில்லை, ஏனென்றால் அவர் அதை அறிந்திருக்கவில்லை. பெந்தேகோஸ்துக்கள் வரங்கள் திரும்ப அளிக்கப்படுவதற்காக அந்நிய பாஷைகளை பேச விரும்பினர். ஒவ்வொருவருமே அதுதான் இது, அதுதான் இது என்று பிரகடனப்படுத்துகின்றனர். பார்த்தீர்களா? ஆனால் நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். அந்த சரீரம் ஒரு குடும்பமாக, தேவனுடைய குடும்பமாக இருக்கிறது. அது தேவனுடைய வீடாயிருக்கிறது. தேவனுடைய வீடு இயேசு கிறிஸ்துவின் நாமமாயிருக்கிறது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இப்பொழுது நீங்கள் எப்படி ஒரு பட்டப்பெயரின் மூலம் வரப்போகின்றீர்கள்? சங்கை, முனைவர், ஊழியர் என்று கூறுவதன் பெயரில் அனுப்பப்படும் உங்கள் காசோலை எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது? புரிகின்றதா? பார்த்தீர்களா? நீங்கள் ஒரு சங்கை, முனைவர், ஊழியக்காரராயிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய நாமம் இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறது. புரிகின்றதா? என்னுடைய குடும்பம் ரத்தத்தின் கீழ் ஒன்று கூடி என்னுடைய ஆராதிக்கும் வீட்டு வாசலில் என்னுடைய நாமத்தை வைக்கும்படி நான் தெரிந்து கொண்டேன். எகிப்தில் இருந்தது போல அதற்கு வெளியே இருந்த எதுவும் மரித்தது. அங்கே அதற்கு உள்ளே புளிப்புள்ள அப்பமே காணப்படவில்லை. அதற்குள்ளே எங்கும் ஸ்தாவரங்களின் கலப்பே கிடையாது. என் வீடு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மரபணுக்களினால் பிறந்தவர்கள். அமேன். தேவனுக்கு மகிமை. என்னுடைய மரபணுக்கள் அவர்களுக்குள் இருக்கின்றதே. நான் என்னுடைய வார்த்தைகளை அவர்களுக்குள் வைக்கிறேன். நான் அவர்களுடைய இருதயமாகிய கற்பலகைகளில் அவைகளை எழுதுவேன். அது என்னுடைய குடும்பமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய குடும்பமாயிருக்கிறது. அந்த குடும்பம் இந்த வாசல் வழியாய் நீங்கள் உள்ளே வருகிறீர்கள். மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட் அல்லது பெந்தகோஸ்தே ஸ்தாபனங்களின் வழியாய் அல்ல, ஆனால் நான் என் நாமம் விளங்கும்படி செய்யும் வாசலுக்குள்ளே வருகிறீர்கள். அது மெத்தோடிஸ்ட் அல்ல. தேவனுடைய நாமம் மெத்தோடிஸ்ட் அல்ல. தேவனுடைய நாமம் பெந்தகோஸ்தே அல்ல. தேவனுடைய நாமம் பாப்டிஸ்ட் அல்ல. தேவனுடைய நாமம் கத்தோலிக்கர் அல்ல. அப்படியானால் அந்த வாசல்களிலிருந்து வெளியே தரித்திருங்கள். புரிகின்றதா? பார்த்தீர்களா? புரிகின்றதா? ஆனால் நான் என்னுடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு ஸ்தானத்தில் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவில் தவிர தேவன் தம்முடைய நாமத்தை வைத்த வேறெந்த ஸ்தலமும் வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர் தேவகுமாராய் இருக்கிறபடியால் தேவனுடைய நாமத்தை எடுத்துக் கொள்கிறார், தேவனுடைய மாநில நாமத்தை எடுத்துக் கொள்கிறார். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வாரத்தின் கீழ் எங்கும் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், கத்தோலிக்க போதனை முறைகள் அல்லது நீங்கள் எதை செய்ய விரும்பினாலும் எனக்கு கவலை இல்லை. முழங்கால்கள் யாவும் முடங்கி நாவுகள் யாவும் அவர் கத்தரென்று அறிக்கை பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக மட்டுமே அந்த விதமாகவே நீங்கள் உள்ளே வருகிறீர்கள். நீங்கள் சரியான தண்ணீர் அரசாணம் எடுத்திருந்து அதன் பின்னர் வார்த்தையை மறுப்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் முறை தவறி பிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் பிறப்பு சரியானதாக இருக்கவில்லை. நீங்கள் அவரை விசுவாசித்தீர்கள் என்று உரிமை கோரி அதன் பின்னர் நீங்கள் அவரை மறுதளிக்கிறீர்கள். நான் எப்படி என்னுடைய குடும்பத்தை மறுதளிக்க முடியும்? நான் எப்படி என்னுடைய தகப்பனாராய் இருக்கிற சார்லஸ் பிரண்ணாமை மறுதளிக்க முடியும்? வாசலின் மேலுள்ள ஒரு ரத்த பரிசோதனை அதை காட்டிவிடுகிறது. என்னுடைய கிரியையும் என்னுடைய ஜீவியத்தில் தேவனுடைய வார்த்தையின் ரூபகாரப்படுத்துதலுமே நான் ஒரு தேவனுடைய பிள்ளையா அல்லது இல்லையா என்பதை காட்டுகிறது. இப்பொழுது தேவனுடைய ஒரே ஸ்தலம் உள்ளது, அதை காண்கின்றீர்களா? நீங்கள் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருந்தாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. தேவன் உங்களுடைய பலியை ஏற்றுக்கொள்ளும் ஒரே ஸ்தானம் கிறிஸ்துவில் இருக்கிறது. ஞாபகம் இருக்கட்டும், நீங்கள் நல்லது, நானும் கூட உள்ளே வருவதாக கூறினேன் என்கிறீர்கள். நினைவிருக்கட்டும், வேதம் கூறுகிறது நீங்கள் நல்லது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என விசுவாசிக்கும் எவரும் ரட்சிக்கப்படுகிறார், ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் கூறியுள்ளது என்கிறீர்கள். அது அவ்விதம் கூறுகிறது, ஆனால் அது இவ்வாறும் கூட எழுதப்பட்டிருக்கிறது என்பது நினைவிருக்கட்டும். பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் கூட எழுதப்பட்டிருக்கிறதே. புரிகின்றதா? நீங்களோ அவர் தேவகுமாரனாக இருக்கிறார் என்று கூறலாம், ஆனால் வார்த்தைக்கு ஜீவனை அளிக்கிற பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்கள் தேவகுமாரனாக இருக்கிறீர்கள் என்ற ரூபகாரப்படுத்துதலின் மூலம் அதை நிரூபிக்கும் வரையில் அவர் தேவகுமாரன் அல்ல. அதுதான் வேதவாக்கியமாயிருக்கிறது. நான் என் நாமம் விளங்க தெரிந்து கொண்ட ஸ்தானம், நீ வேறெந்த வாசலிலும் ஆராதிக்காதிருப்பாயாக, ஆனால் நான் என் நாமம் விளங்கும் வாசலில் மாத்திரம் ஆராதிப்பாயாக. அப்பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், நீங்கள் என் குடும்பத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது தேவனுடைய குடும்பமானது குடும்பத்தின் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. அவர் சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அவருடைய ராஜ்யத்திற்கும் ஆளுகைக்கும் முடிவில்லை. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் ஆளுநர், ராஜா, இம்மானுவேல், முந்தினவர், பிந்தினவர், சமாதான பிரபு, வல்லமையான தேவன், நித்திய பிதா. அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவருடைய பாகமாக இருப்பதால் அவருடைய கட்டளைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறார்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் பிரண்ணாம் குடும்பத்தை சேர்ந்தவர் ஜீவிப்பது போல ஜீவிக்கிறோம். ஜோன்ஸ்கள் ஆகிய நீங்கள் ஜோன்ஸ் குடும்பத்தார் எப்படி ஜீவிக்கிறார்களோ அப்படி உங்கள் வீட்டில் வசிக்கிறீர்கள். தேவனுடைய வீட்டில் நாம் தேவனுடைய வார்த்தைகளாலும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளாலும் பிழைக்கிறோம். வேறு யாருக்கும் மோசக்காரனுக்கும் நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம். புரிகின்றதா? ஒவ்வொரு சபையின் காலத்திலும் நான் உங்களுக்கு கொடுக்கும் மண்டமாகவே நீங்கள் புளிப்பில்லா அப்பத்தை புசிப்பீர்களாக, ஆனால் திரும்பி போய் அதை இதற்குள்ளாக புகுத்த முயற்சிக்க வேண்டாம். ஏனென்றால் அது ஒரு தண்டுக்குள்ளாக வந்திருக்கிறது. நீ பலியில் மீந்திருக்கும் எலும்பு முதலியவைகளை எடுத்து அவைகளை எரித்துவிடு. போய்விட்டது. அந்த சபையின் காலம் மறித்து மேற்கொண்டு சென்றது. நாம் இப்பொழுது மற்றொரு சபையின் காலத்தில் இருக்கிறோம். ஆமென். என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்தெடுக்கும் ஆராதனை ஸ்தானம், ஓ என்னே, 1 கொரிந்தியர் 12 அதிகாரம், எபேசியர் 4:30 கவனியுங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று அடுத்த எழுப்புதல் வரையிலா மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்பொழுது கவனியுங்கள், அதை நம்முடைய வேத பாடத்துக்கு பயன்படுத்துவோம். அதன் பிறகு நாம் செல்வது மேலானதாகும். நான் ஜனங்களை சோர்வுற செய்து கொண்டிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அவ்வாறு நினைக்கவில்லையா? ஜனங்கள் எழுந்திருந்து வீட்டுக்கு போகிறார்கள் பாருங்கள். ஏனென்றால் அவர்கள் இரவு ஆகாரத்தை சமைக்க வேண்டும். வேறு யாரோ கூட போக விரும்புகிறார்கள். இங்கு வந்து நாள் முழுவதும் கேட்க அவர்கள் எதிர்பார்த்து வரவில்லை. புரிகின்றதா? ஆனால் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்,
Then
பென், நான் உன் மீது கிரியை செய்ய வேண்டுமே. உம்மை ஆசீர்வதிக்கிறேன் சகோதரன் பென். உமக்கு நன்றி சகோதரன் பென். நான் உண்மை நேசிக்கிறேன். நமக்காக அந்த பையன் போரில் என்ன பாடு அனுபவித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களானால் நலமாயிருக்கும். அவர் சின்ன பின்னமாக சுடப்பட்டு மற்ற எல்லா பாடுகளையும் பட்டார். அவர் எல்லா விதமான வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் தேவன் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் உண்மையாக நிலைத்திருந்தார். அவருடைய மனைவி அவரை விட்டு ஓடி போய் மறுபடியும் மனம் புரிந்து கொண்டாள். அவருடைய பிள்ளைகளையும் கொண்டு போய் விட்டார். ஓஹோ, என்னால் அதை குறித்து சிந்தித்து பார்க்க கூட முடியவில்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் பென், தேவனும்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் தற்போது குண்டுகள் ஏராளமாய் அவருடைய நரம்பு முதலியவைகளை அழித்துக் கொண்டிருக்கும் நிலையில் கிடக்கிறார். நீங்கள் பென் அவர்களின் பின்னணியை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாருங்கள், தேவனே அந்த பையனை ஆசீர்வதியும். ஆம், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற, கவனியுங்கள், இப்பொழுது இது சற்று மனசாட்சியை கிள்ளலாம். ஆனால் கவனியுங்கள், என்னோடு சண்டையிடாதீர்கள், அப்படியே நினைவில் கொள்ளுங்கள். இஸ்ரவேலர் அந்த வாசலை, அந்த வாசலின் மேலிருந்த ரத்தத்தை ஒருமுறை நோக்கி பார்த்தபோது, நாமம், ரத்தம், ஜீவன் அந்த ரத்தத்தின் கீழாக நுழைந்த பிறகு அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறும் வரைக்கும் அவர்கள் வெளியே மீண்டும் போகவே இல்லை. நீங்கள் மீட்கப்படும் நாள் வரை உள்ளே பிரவேசித்து இனி ஒருபோதும் வெளியே வராதபடிக்கு பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். புரிகின்றதா? வேதாகமம் எப்பொழுதுமே சரியாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். மீட்பின் முழு காட்சியையும் வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த வார்த்தையை ஒன்றோடொன்று நீங்கள் பொருத்தத்தக்கதாக அவர் அந்த வார்த்தையை அங்கே வைத்திருக்கிறார். பார்த்தீர்களா? புரிகின்றதா? உங்களுடைய மீட்பு வரை, நீங்கள் மீட்கப்படும் வரை முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் உள்ளே முத்திரிக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் ரத்தத்தின் கீழாக இருக்கிறீர்கள். நீங்கள் இனிமேல் வெளியே செல்கிறதில்லை. அப்படியானால் நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள்? தேவனுடைய குடும்பத்தில் தேவனுடைய குமாரனாக பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்படுகின்றீர்கள். பிசாசு உங்களை தொட விரும்பினாலும் நெருங்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் மரித்து விட்டீர்கள். உங்களுடைய பழைய கணவனின் பாகம் மரித்திருக்கிறது. நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவினூடாக தேவனுக்குள் மறைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டுள்ளது. அவன் எப்படி உங்களை தொடப்போகிறான்? நீங்கள் எப்படி வெளியேறப் போகிறீர்கள்? நீங்கள் அங்கேதான் இருக்கிறீர்களே. மகிமை, இப்பொழுது நான் அதை மட்டும் விட்டுவிட்டேன். நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் போதுமானது. அப்பொழுது ஒரு ஸ்தாபனத்திற்கல்ல, ஆனால் வார்த்தைக்கு ஒரு புது சிருஷ்டியாயிருக்கிறீர்கள். நீங்கள் வார்த்தையின் ஒரு சிருஷ்டியாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருப்பதற்கு முன்குறிக்கப்பட்டு உலக தோற்றத்திற்கு முன்பே அஸ்திபார கல்லானது உங்களுக்குள் நாட்டப்பட்டது. இதன் மீது இயேசு தம்முடைய காலத்தில் செய்ததைப் போலவே எல்லாவற்றுக்கும் தலைக்கல்லாக வந்து கொண்டிருக்கும் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த ஒவ்வொரு காலத்திலும் கல்லின் மீது கல் வந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு காலமும் அவருக்குள் இருந்தது. இயேசுவில் மோசே இருந்தார். இயேசுவில் தாவீது இருந்தார். இயேசுவில் தீர்க்கதரிசிகள் இருந்தனர். அசரியா யோசேப்பை பாருங்கள். ஏறக்குறைய 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டு குடியிலே போடப்பட்டு மருத்துவனை போல் எண்ணப்பட்டு வெளியே எடுக்கப்பட்டு போய் பார்வனுடைய வலது பாரசுக்கு வந்தான். பாருங்கள், சரியாக இயேசு, யோசேப்பு இயேசுக்குள் இருந்தார். அவர் வந்தபோது அவர் ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளின் பரிபூர்ணமாயிருந்தார். அல்லேலூயா! தேவத்துவம் அவருக்குள் சரீர பிரகாரமாக வாசமாயிருந்தது. அவர் அங்கிருந்து ஒரு மனவாட்டியை, ஒரு மிகச்சிறந்த வேலைப்பாட்டை மீட்க வருகிறார். ஒரு மிகச்சிறந்த வேலைப்பாடானது சாத்தாரண்டை கூறுகிறது. அவன் அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன, நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற இந்த காரியங்களை போன்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது என்று கூறும்போது, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று கூறுங்கள். புரிகின்றதா? பாருங்கள், ஒரு சிறந்த வேலைப்பாடானது ஒரு காவலை புரிகிறது. எல்லாவற்றுக்கும் தலையாகிய தலைக்கல்லானது ஒரு நேரத்தில் திரும்பி வந்து மனவாட்டியை தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வார். ஸ்திரியானவள் மனிதனிலிருந்து எடுக்கப்பட்டு மனிதனின் ஒரு பாகமாக இருக்கிறாள். மனிதரின் மரபணுக்கள் ஸ்திரியிலிருந்து ஸ்திரியை உருவாக்குகிறது. அந்த விதமாகவே தேவனுடைய வார்த்தை சபையிலிருந்து மனவாட்டி சபையை உருவாக்குகிறது. ஒரு ஸ்தாபனம் அல்ல, அது பிசாசினாலானது. அவைகள் ஒவ்வொன்றுமே பிசாசினால் உண்டானவை. அங்கே அதிலுள்ள ஜனங்களை நான் அவ்வாறு அழைக்கவில்லை. அவர்கள் வஞ்சிக்கப்பட்ட பரிதாபமான ஜனங்களாயிருக்கின்றனர். இயேசுவானவர் கூறினது போல குருடனுக்கு குருடன் வழிகாட்டுகிறார். அவர் அவர்களை வெளியே அழைக்க முடியவில்லை. அவர்களோ, ஏன், நீ வேசித்தனத்தினால் பிறந்திருக்கிறாயே, உன்னை இங்கே வர சொல்லுகிறது யார்? எந்த பள்ளி, எந்த வேதப்பாட கல்லூரி உங்களை அங்கீகரித்தது? எங்களுக்கு அங்கே மோசே உண்டு. அவர், நீங்கள் மோசையை அறிந்திருந்தீர்களேயானால் என்னை அறிந்திருப்பீர்கள் என்று கூறினார். ஏனென்றால் மோசே தன்னுடைய 4 புத்தகங்களிலும் அவரை குறித்து எழுதினார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு வார்த்தையை அளிப்பவரை, ஒரு தீர்க்கதரிசி எழும பண்ணுவார். அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு செவிசாய்க்காதவர்கள் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவார்கள். அதை குறித்து அவ்வளவுதான் உள்ளது. அவர் என்னவாயிருக்கிறார்? வார்த்தை. அது என்னவாயிருக்கிறது? முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தில் ஏதாகிலும் ரா முழுவதும் விடியற்காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம். அதில் புளித்த மாவை போடாது. எந்த மத கோட்பாட்டையும் எந்த ஸ்தாபனத்தையும் கூட்டாது. ஏனென்றால் அது அங்கேதான் தீட்டுப்படுகிறது. உங்களுடைய பலியானது முடிவுக்கு வந்து விடுகிறது. இப்பொழுது நாம் துரிதமாக செல்வோம். ஆகையால் நீங்கள் போய் புசிக்க முடியும். கவனியுங்கள். இப்பொழுது அப்படியானால் இத்தேவனுடைய வீட்டில் ஒரு தேவனுடைய புத்திரனாக இருக்கிறார். இத்தேவனுடைய காணியாட்சியின் ஒரு பாகமாக இருக்கிறார். ரோமர் 8:1 கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருப்பவர்களுக்கு ஆக்கிரை தீர்ப்பில்லை என்று கூறுகிறது. ஏனென்றால் அவர்கள் உலகத்திற்கு மறித்தவர்களாய், அவரில் ஜீவிக்கிறவர்களாய், அவர்கள் முன்னிவைக்கப்பட்டு இந்த மனவாட்டியின் புத்தகத்தில் தங்களுடைய பெயர் எழுதப்பட்டவர்களாய், எந்த வார்த்தையை உருவாக்க தேவன் அவர்களை உபயோகித்தாரோ அவ்வார்த்தையை உருவாக்குபவர்களாய் இந்நாளில் ஜீவிக்கிறார்கள். இருதயத்தில் உள்ள அந்த வித்தின் மீது தண்ணீர்கள் படும்போது அதை கிறிஸ்துவின் மனவாட்டியாக எழுப்புகிறது. ஓஹோ, என்னே, எவ்வளவு பரிபூர்ணமாய் இருக்க முடியுமோ அவ்வளவு பரிபூர்ணமாய் உள்ளது. அது ஒவ்வொரு காலத்திலும் அந்த விதமாகவே இருந்து வருகிறது. லூத்தரன்கள் நீதிமானாகுதலின் கீழ் பாதமாக அதை அந்த விதமாய் எழும்ப செய்தனர். வெஸ்லி பரிசுத்தமாகுதலின் கீழே இருந்தனர். பெந்தேகோஸ்துக்கள் புயங்களின் கீழே இருந்தனர். கிரியைகள், செயல்கள் முதலானவை அர்மீனியர்களாக இருக்க வேண்டியதாக இருந்தது. அல்லது கால்வினிஸ்டுகளாக வேத பிரமாண தத்துவத்தை காட்டிலும் தங்கள் கொள்கைகளை உறுதி கொண்டவர்களாக இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ நாம் தலைக்கல்லாகிய தலையண்டை வருகிறோம். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று தலைக்கல் ஆர்ப்பரித்தது. தலைக்கல் என்னவென்று ஆர்ப்பரித்தது? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. மரணத்திலிருந்தும் மத கோட்பாடுகளில் இருந்தும் கடந்து ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்குள்ளாக வந்திருக்கிறோம். தேவனுடைய காலத்திற்காக அவரால் அருளப்பட்டிருக்கிற ஒரே திட்டம், அவருடைய குமாரர்கள் வார்த்தையின் காலத்தில் ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டனர். தீப்பொறியானது மற்ற ஏதாவது பொருளால் பற்றி எரிய வைக்கப்படுவது போலவே இப்பொழுது நிகழ்காலத்தில் உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டு ஏற்கனவே ஜீவனுள்ளவர்களாக வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்திற்கும் உட்பட்டவர்களாயிருக்கிறோம். அப்படியானால் அது என்ன செய்கிறது? நீங்கள் தேவனுடைய மரபணுவின் ஒரு பாகமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். வார்த்தையின் ஒரு பாகமாக, மற்ற மனிதர்களும் தேவனுடைய வார்த்தையின் ஒரு பாகமாக கூடி அமர்ந்திருந்து கிறிஸ்துவின் முழு சரீரத்தையும் வெளிப்படுத்துகிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்குள்ளே புளித்தமா ஏதுமே அங்கில்லை. சகோதரன் பிரவுன் அவர்களே, அவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது புரிகின்றதா? உங்களுக்குள்ளே புளித்தமா ஏதும் இருக்கக்கூடாது. வெறும் வார்த்தை மட்டுமே. உன்னதங்களிலே வெற்றிருந்து அவர் தம்முடைய நாமத்தை வைத்த வாசலில் கிறிஸ்து இயேசுவில் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே புளித்தமா ஏதுமில்லை. அது தேவத்துவத்தின் முழு பரிபூர்ணத்தையும் சரீர பிரகாரமாக உங்களுக்கு கொண்டு வருகிறது. லூத்தருடைய காலத்தில் இதை செய்ய முடியவில்லை, வெஸ்லியுடைய காலத்தில் இதை செய்ய முடியவில்லை, பெந்தேகோஸ்தே காலத்தில் இதை செய்ய முடியவில்லை. ஆனால் மனுஷகுமாரன் வெளிப்படும் போது அவர் ஆரம்பத்தில் தம்மை பூமியின் மேல் தீர்க்கதரிசியின் ரூபத்தில் உள்ள தேவராக வெளிப்படுத்தப்பட்ட போது இருந்தது போலவே தம்மை வெளிப்படுத்திக் கொண்டு கண்ணால் பார்க்கக்கூடிய அதே அடையாளங்களை செய்து காண்பித்துக் கொண்டு தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியில் தேவனுடைய முழு தெய்வீக தன்மையோடு திரும்பவும் சபையை ஒன்று கூட்டும் நாளில் இதை செய்ய முடியும். ஓ மகிமை! மல்கியா 4 மூலம் வாக்களிக்கப்பட்டது, மற்ற வேத வாக்கியங்கள் மூலம் வாக்களிக்கப்பட்டது. நீங்கள் எங்கே தொழுது கொள்கிறீர்கள்? தேவனுடைய வீடு அமர்ந்திருந்து நிகழ்காலத்தில். இப்பொழுது சீக்கிரமாக, இப்பொழுது உண்மையாகவே துரிதமாக இதை பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் ஏறக்குறைய இன்னும் 10 நிமிடங்களில் நாம் சென்று விடுவோம். இப்பொழுது இந்த தேவனுடைய வீட்டிற்குள் அவர்களுடைய காலத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற சிலரை குறித்து நாம் பார்ப்போம். ஏனோக்கு இன்னும் 10 நிமிடங்களில் நாம் சென்று விடுவோம். அதுவரை உங்களால் பொறுத்திருக்க கூடுமானால் நலவாயிருக்கும். பாருங்கள், ஏனோக்கு அவனுடைய காலத்தில் ஜீவிக்கின்ற தேவனுடைய வார்த்தையாயிருந்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய பிரதிபலிப்பாளராயிருக்கிறான். எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? பிரதிபலிக்கும் பொருள் தன்னையே பிரதிபலிப்பதில்லை. பிரதிபலிக்கும் பொருள் பிரதிபலிப்பல்ல. பிரதிபலிக்கும் பொருளானது பிரதிபலிக்கத்தக்கதாக அங்கு வேறு ஏதோ ஒன்று அதன் மீது பட வேண்டியதாயிருக்கிறது. ஆகையால் தேவனுடைய பிரதிபலிப்பின் நேர்கோட்டில் இருந்து கொண்டு வார்த்தையாகிய கிறிஸ்துவனுடைய தற்சூரூபத்தை பிரதிபலிப்பதை தவிர வேறெதையும் பிரதிபலிக்காத தேவனுடைய தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம்தான் ஒரு தீர்க்கதரிசியாகும். பாருங்கள், வேறு எதுவும் அதை செய்ய முடியாது. நீ ஒரு பிரதிபலிப்பாளராக இருக்கிறாய். அந்த காரணத்தினால்தான் தீர்க்கதரிசி புத்தகத்தை புசிக்க வேண்டியதாயிருந்தது. அந்த காரணத்தினால்தான் அவன் அந்த புத்தக சுருளை புசிக்க வேண்டியதாயிருந்தது. அந்த காலத்திற்கான அந்த வார்த்தையை அவன் பிரதிபலிக்க வேண்டியதாயிருந்தது. நீங்கள் இதை புரிந்து கொண்டீர்களா? ஏனோக்கை கவனியுங்கள். சாயலாக காட்டப்பட்ட தேவனுடைய பரிபூர்ண பிரதிபலிப்பாளன். தேவன் அவரோடு இருந்த போது அவர் அவனை மறுரூபப்படுத்தி அவனை மேலே எடுத்துக் கொண்டார். அவர் பிரதிபலித்திருந்த இயந்திர சாஸ்திரமானது ஆவியானவரால் இயங்கு சாஸ்திரமாக மாறி அவரை உயிரை எடுத்துக் கொண்டது. எலியாவின் நாட்களிலும் அதுவே நடந்தது. எலியா அவனுடைய எலும்புகளிலும் கூட அந்த பிரதிபலிப்பு இருந்தது. தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்திக் கொண்டு தன்னுடைய சரீரத்தில் தேவனுடைய பிரதிபலிப்பாளராக இருந்தான். அவர்கள் ஒரு மரித்த மனிதனை அவன் மீது கடத்தின போது அவன் மீண்டும் உயிரடைந்தான். நாம் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் இருக்கிற வரையிலும் நாம் அவருடைய மாம்சமாகவும் எலும்பாகவும் இருக்கிறோம். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சரி, அவர் நமக்காக மரித்தார். எனவே நாம் இனி உலகத்திற்குரியவராய் இராதபடிக்கு நாம் நம்முடைய சுயத்திற்காக மரித்து அவருடைய நாமத்தில் அடக்கமண்ணப்படுகின்றோம். இரு குடும்பங்களுக்கும் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் சூட்டப்பட்டிருக்கிறது. அது எபேசியர் 1:21 உள்ளது. பரலோகத்தில் உள்ள குடும்பத்திற்குமே, பரலோகத்தில் உள்ள குடும்பத்திற்கு என்னவென்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது? இயேசு. பூமியின் மேல் உள்ள குடும்பத்துக்கு என்னவென்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது? நல்லது. அதுவே ரத்தம் இருக்கிற தேவனுடைய வீடாகும். சரியா? அதுதான் வாசலாயிருக்கிறது, அதுவே கதவாயிருக்கிறது, அதுவே அவர்தம்முடைய ஸ்தானத்தை விளங்கப்படின ஸ்தானமாகும். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமணினார். அதுவே நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற காலத்தை பற்றி எரிய செய்யும் பிரதிபலிக்கும் வார்த்தையாகும். அந்த விதமாகத்தான் அவர் இருந்தார், அந்த விதமாகத்தான் மோசேயும் இருந்தார், அந்த விதமாகத்தான் யாக்கோபும் இருந்தார், மற்றவர்களும் அந்த விதமாகத்தான் இருந்தனர். அதாவது தேவனுடைய வார்த்தையை பற்றி எரிய செய்து தேவன் தம்மையே பிரதிபலிக்கும் பொருளாக விளங்கினர். அந்த தேவனுடைய பரிபூர்ண தற்சூரூபமான இயேசு கிறிஸ்து மண்டை தேவனுடைய சிறந்த வேலைப்பாடு வந்தபோது அவர் தம்மை பிரதிபலித்துக் கொண்டு வந்திருக்கிற எல்லோரையும் ஒரு மனவாட்டியாக எடுத்துக் கொள்ளும்படியாக அடிக்கப்பட்டார். மோசே அவருக்குள் இருந்தார், யோசுவா அவருக்குள் இருந்தார், நீங்கள் அவருக்குள் இருப்பீர்களேயானால் அப்பொழுது தேவனுடைய குடும்பமாக உலக தோற்றத்திற்கு முன்னமே நீங்கள் அவருக்குள் இருந்தீர்கள். நீங்கள் அவரோடு பாடுபட்டீர்கள், நீங்கள் அவரோடு மரித்தீர்கள், நீங்கள் அவரோடு சிலுவையண்டை சென்றீர்கள், நீங்கள் அவரோடு எழுந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் இன்னமும் அவரோடு உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டு காலத்தின் செய்தியை உலகத்திற்கு பிரதிபலித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஆனால் அது ஒரு ஸ்தாபன மரக்கால் கூடையால் மறைக்கப்பட்டால் அவர்கள் எப்படி அதை காணப்போகிறார்கள்? உங்களுடைய பாரம்பரியங்களுக்காக நீங்கள் அந்த ஒளியை அவமாக்குகிறீர்கள். ஸ்தாபனக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய சபையில் இருந்த ஒளியை தூரமாய் விலக்கி வைக்க முயற்சிக்கிறீர்கள். எனவே நீங்கள் உள்ளே பிரவேசிப்பதில்லை, அவர்களையும் நீங்கள் உள்ளே பிரவேசிக்க விடுவதில்லை. ஆமேன். நாம் சற்று நிறுத்திக் கொள்வோம். நான் இன்னும் இங்கே அதிகப்படியான குறிப்பை வைத்துள்ளேன். நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே செல்லக்கூடும். ஓ என்னே, நாம் 5 நிமிடங்களையே உடையவராயிருக்கிறோம். யார் அந்த வாசலாய் இருக்கிறது என்று நீங்கள் காண்கிறீர்களா? தேவன் தம்முடைய நாமத்தை எங்கே வைத்தார்? இயேசுவில். நீங்கள் எப்படி அந்த நாமத்திற்குள் பிரவேசிக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி அங்கே உள்ளே பிரவேசிக்கிறீர்கள்? அங்கே உள்ளே ஞானஸ்தானம் பண்ணப்படுவதன் மூலமே. எப்படி? தண்ணீரினாலா? ஆவியினாலேயே. ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், அதுவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகும். தண்ணீர் ஞானஸ்தானமானது நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டீர்கள் என்றே ஜனங்களோடு உங்களை ஐக்கியத்துக்குள்ளாக ஈடுபடுத்துகிறது. அதுவே சத்தியமாயிருக்கிறது. ஆனால் ஆவியின் அபிஷேகமே முக்கியம். நான் இயேசுவின் நாமத்தை உங்களிடம் கூறி உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம், அது ஆவியின் அபிஷேகத்தை உண்டாக்குகிறதில்லை. ஆனால் உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் ஒருமுறை உண்மையான வார்த்தையாக உங்களுக்குள் வருகிற போது, வார்த்தை இயேசு, அப்பொழுது சகோதரனே, செய்தியானது உங்களுக்கு அப்பொழுது ரகசியமானதாக இருக்காது, நீங்கள் அதை அறிவீர்கள். சகோதரனே, அவையாவும் உங்களுக்கு முன்பாக வெளிச்சமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அன்புள்ள தேவனே, நீர் இந்த ஜனங்களை சுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். ஓ அன்பு, ஓ அந்த சிறந்த வேலைப்பாடான உம்முடைய காயங்களிலிருந்து ஓடும் அந்த அருவியை விசுவாசத்தினால் நான் கண்டது முதற்கொண்டு மீட்பின் அன்பே என்னுடைய பொருளாய் இருந்து வருகிறது. உங்களால் எப்படி அன்பில்லாமல் இருக்க முடியும்? தேவன் அன்பாயிருக்கிறார். அன்பு கூறுகிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தெய்வீக பரிசுத்த அன்பு, அசுத்தமான அன்பல்ல, சுத்தமான தூய்மையான பரிசுத்த அன்பு, வார்த்தையாகிய தேவனுடைய அன்பு. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று தாவீது கதறுகிறான். ஓ என்னே, அவர் அற்புதமானவர் அல்லவா? நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? இப்பொழுது ஒரு வழி உண்டு, ஒரு தூய்மையான பரிசுத்த வழி. அது ஒன்றே தேவன் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகும். நீங்கள், தேவனே, இப்பொழுது நான் ஒரு நல்ல மெத்தடிஸ்டாக இருக்கிறேன், நான் ஒரு நல்ல பாப்டிஸ்டாக இருக்கிறேன், நான் ஒரு நல்ல பெந்தேகோஸ்தனாக இருக்கிறேன் என்று கூறுவதனால் அல்ல. இல்லை, நீங்கள் வார்த்தையாகிய இயேசுவுக்குள் இருக்கிற காரணத்தினாலேயே. அந்த வார்த்தையின் பாகம் இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நாளினுடைய செய்தியா இருக்கிறது. லூத்தருடையதா அல்ல, வெஸ்லினுடையதா அல்ல, பெந்தேகோஸ்தனுடையதா அல்ல. ஆனால் இதற்குள்ளாக வந்திருக்கும் பிரதிபலிப்பு ஆகிய உங்கள் இயேசுவே, நீங்கள் அதற்கு திரும்பிச் செல்ல முடியாது. அது உங்களுடைய பரிசுத்த அப்பத்துடன் புளித்த மாவை கூட்டுவதாயிருக்கும். அது மனிதர் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அதனுடைய காலத்தில். ஓ கர்த்தராகிய இயேசுவே, மகத்தான தலைக்கல்லே, வாரும். அங்கே ரத்த சாட்சிகளாக மறித்த லூத்தரங்களின் சரீரங்கள் தூசிகளாய் மாறிப்போய் அங்கே தொலைவில் கிடைப்பதை பாரும். அந்த மெத்தோடிஸ்ட்களை நோக்கி பாரும். அந்த பெந்தேகோஸ்தேக்காரர்களும் மற்றவர்களும் இப்பொழுது வருகின்றவர்களும் உண்மையாகவே கடினப்பட்டு வெளிவருகின்றனர். அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையாராகிய நீங்கள் சென்று ஸ்தாபனமாக்கிக் கொண்டீர்கள். தேவன் எந்த காரியத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தாரோ அதற்கே திரும்பவும் பன்றி தன் சேற்றுக்கு புரளுவது போல திரும்பிவிட்டீர்கள். ஐக்கிய ஒருத்துவக்காரர்களாகிய நீங்கள் பண்டைய ஜேசி இயேசு கிறிஸ்துவின் பெந்தேகோஸ்தே சபைகளே, ஒன்று கருப்பு நிறத்தவர்காக என்று நிறைவேற்றுமையின் நிமித்தமாக உங்களை பிரித்துக் கொண்டீர்கள். அதை செய்தவர்களாகிய நீங்கள் பிறகு உங்களை ஒன்றாக சேர்த்துக் கொண்டு அதை ஐக்கியம் என்று அழைக்கிறீர்கள். பிறகு ஸ்தாபனமாக்கிக் கொண்டு மற்ற சபைகளில் வீண் சந்தடி ஏற்படுத்தினீர்கள். நாய் தான் கக்கிறதற்கே திரும்பினது போல என்றாயிற்று. அந்த வாந்தியானது முதலிலேயே நாயை வெறுப்படைய செய்ததானால் அதை மறுபடியும் வெறுப்படைய செய்யாதா? உங்களுடைய ஆகாரத்தை ஸ்தாபனத்திலிருந்து வார்த்தைக்கு மாற்றுங்கள். கிறிஸ்துவோடு ஜீவியுங்கள். உங்களுக்கு அவமானம் ஆயிற்று.
On the other shore, some bright day I'll go and see him. Some bright day I'll go and see him. Some bright day I'll go and see him. On the other shore, oh, won't that be a happy meeting? Won't that, word goes to word, the meeting. When the bride goes up, word by word. On the other shore, oh, that bright day may be tomorrow. That bright day may be tomorrow. That bright day may be tomorrow. On the other shore.
நீங்களோ சகோதரன்னாம் நீரை அபிதம் கூறுகிறீரா என கேட்கலாம். ஆமையா, லூத்தரன் காலத்தின் போதும் வெஸ்லியின் காலத்தில் இருந்தவர்களும் பெந்தேகோஸ்தே காலத்தின் போதும் இருந்த உண்மையானவர்கள் ஸ்தாபனத்தார் அல்ல. பெந்தேகோஸ்துக்கள் தங்களுடைய ஸ்தாபன புளித்தமாவை சேர்த்தவர்கள் மறித்தனர். ஆனால் இந்த உண்மையான வார்த்தை தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. பாருங்கள், அந்நாளிலே நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று இயேசு சொன்னது போலவே இது எல்லாமே வார்த்தையாயிருக்கிறது. இப்பொழுது சபையை நாம் இப்பொழுது போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நிறைவேற்கட்டும், நீங்கள் இங்கிருந்து சென்ற பிறகு உமியை விட்டு கடந்து போக இப்பொழுது துவங்குகின்றீர்கள். நீங்கள் கோதுமை மணிக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் குமாரனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள். நான் கூறியிருக்கிறதோடு எதையும் கூட்ட வேண்டாம், நான் கூறியிருக்கிறதோடு எதையும் எடுத்து போட வேண்டாம். ஏனென்றால் பிதாவானவர் எனக்கு அருளியிருக்கிறபடியே எனக்கு தெரிந்த மட்டில் நான் சத்தியத்தை பேசுகிறேன். புரிகின்றதா? இதனோடு கூட்ட வேண்டாம், நான் என்ன கூறினேனோ அதை அப்படியே கூறுங்கள். அதை குறித்த காரியம் என்னவெனில், கர்த்தராகிய இயேசுவை தேடும்படி வர ஜனங்களிடம் கூறுவதேயாகும். அதன் பிறகு நீங்கள் அவருடைய பிரசன்னத்தில் தரித்திருங்கள், அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். ஓ கர்த்தராகிய இயேசுவே, தேவகுமாரனே, நான் உம்மை நேசிக்கிறேன். கர்த்தாவே, என் இருதயத்தை காவல் புரியும். எல்லா அழுக்கையும் உலகத்தின் அன்பையும் எடுத்து போடும். இந்த தற்கால உலகில் உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் ஜீவிப்பேனாக. நாம் ஜபத்திற்காக நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். இப்பொழுது நம்மை ஜபித்து வழி அனுப்பி வைக்க யாரையாவது தெரிந்தெடுத்துள்ளீர்களா என்று நாம் பார்ப்போமா? இல்லை என்றால் அப்பொழுது நானே செய்ய உள்ளேன். உண்மையான பயபக்தியோடு இருங்கள். அன்புள்ள தேவனே, எங்களுடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவகுமாரர்களை வளர்க்கிற வார்த்தையின் ஊட்டச்சத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அது வேறெந்த மற்ற குணாதிசயங்களின் மாதிரியையும் பாதிக்காமல் தேவனுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் மட்டுமே வளரச் செய்கிறது. ஆகையால் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் மாத்திரமில்லாமல் நாங்கள் அதன் மூலம் பயனடைகின்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் முரட்டாட்டமானவர்களையும் பாவிகளையும் ஸ்திரீகளையும் புருஷர்களையும் பையன்களையும் பெண்களையும் இந்த காலத்தில் நம்முடைய தேவனில் விசுவாசம் வைக்கும்படியாக ஜனங்களை சம்மதிக்க செய்ய அன்பினால் முயற்சிக்க நாங்கள் எங்கள் பலனை உபயோகிப்போமாக. கர்த்தாவே, ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களின் மனோநிலையும் நரம்பு தளர்வுற்ற பதட்டமான காலத்தையும் பார்க்கும் போது அது அவர்களுடைய சிந்தையை இழக்க செய்வதை காண்கிறோம். வேத வாக்கியங்கள் கூறினதும் வாக்களிக்கப்பட்டதும் முற்றிலுமாக நிறைவேறும்படியாக பூமியின் மேல் பெரிய பயங்கரமான காரியங்கள் வரும். வெட்டிக்கிளைகளைப் போலவும் அவைகள் தங்களுடைய தலைமுடியை வெட்டிக்கொண்ட ஸ்திரீகளை ஓயாது அலைகழிக்கும்படியாக தொடரும். அவைகளுக்கு ஒரு ஸ்திரீயைப் போல நீண்ட கூந்தல் இருக்கும். அவர்களுக்குள்ளிருக்கும் பலம் குன்றிய மனோநிலையில் கர்த்தாவே, அவர்கள் பல்வேறுபட்ட பயங்கரமான காட்சிகளை கண்டு கண்மலைகளையும் மலைகளையும் நோக்கி கதறுவார்கள். உண்மை கனம் பண்ணத்தக்கதாக பிள்ளைகளை பெற்று வளர்க்காமல் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் தாய்களாக இருக்கும் பெண்கள், நீர் குழந்தைகளை அருளினவர்களும் அவர்கள் அவர்களை கர்ப்பந்தரித்து பெற்று அவர்கள் விருப்பப்படி நடக்க அவர்களை வீதியிலே விட்டுவிட்டனர். கர்த்தாவே, நீர் சிலுவைக்கு சென்று கொண்டிருக்கும் போது அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள் என்று நீர் கூறினதில் வியப்பொன்றும் இல்லையே. நாங்கள் மற்ற ஒவ்வொரு காரியமும் இந்த நேரத்தில் அசைவதை காண்கிறோம். வேத வாக்கியம் ரூபகாரப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்படுவதை நாங்கள் காண்கிறோம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் எங்கள் சொந்த கண்களால் அதை பார்ப்பது போல ஒரு நாளில் எடுத்துக் கொள்ளப்படுதல் நடக்கும். மனுஷகுமாரன் மகிமையோடு மேகங்கள் மேல் தம்முடைய பரிசுத்த தூதர்களுடன் வருவார். நாமும் அவரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்ற வார்த்தையின் வெளிப்படுத்துதலையும் நாங்கள் காண்போம். நாங்கள் இப்பொழுது அதை குறித்து கேட்கிறோம். அப்பொழுதோ அதை எங்களுடைய சொந்த கண்களினால் காண்போம். கர்த்தாவே, அருளப்பட்ட ஒரே ஸ்தானத்தில் அவருக்குள் நாங்கள் காணப்படுவோமாக. அவரே பலியாக இருக்கிறார். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினூடாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் தேவனுடைய வீட்டிற்குள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அவரை கொண்டு வருகிறோம். எங்களுடைய பலியானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாங்கள் குடும்பத்திற்குள்ளாக கொண்டுவரப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் உலகத்தில் அலைந்து திரிந்திருந்த போதிலும் உலக தோற்றத்திற்கு முன்பே நாங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ, தேவன் அவர்களை உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்தார் என்ற சத்தியத்தை அவர்கள் கண்டறிந்த பிறகு எப்படி எவரேனும் அதை போன்ற ஏதோ ஒரு காரியத்திலிருந்து திரும்ப முடியும்? நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் லட்சக்கணக்கானோர் இழக்கப்பட்டிருந்தனர். ஓ, மரிக்கும் ஆட்டுக்குட்டியே, நான் எவ்வாறு உமக்கு நன்றி கூற வேண்டும்? எவ்வாறு என்னுடைய இதயம் உமக்கு முன்பாக பயபக்தியாயிருக்க வேண்டும்? அன்புள்ள தேவனே, உண்மையாய் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும். என்னுடைய ஜனங்கள் உண்மையாய் ஜீவிக்க உதவி செய்யும். கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். தேவனே, எப்படியாயிலும் எப்படி என்று எனக்கு தெரியாது. கர்த்தாவே, எப்படி என்றும் எப்படி கேட்க வேண்டும் என்றும் எனக்கு தெரியாது. நான் அதை சரியான முறையில் கூட கேட்காமல் இருக்கக்கூடும். ஆனால் கர்த்தாவே, நீர் என்னுடைய அறிவின்மையை மன்னித்து என்னுடைய இருதயத்தை நோக்கி பாரும். பிதாவே, அவர்களில் ஒருவராவது இழக்கப்படக்கூடாது என்றே நான் ஜெபிக்கிறேன். நான் உமக்கென்று அவர்கள் ஒவ்வொருவரையும் உரிமை கோருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். நான் அவரை நேசிக்கிறேன். நீங்கள் அவரை நேசிப்பீர்களே, ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பீர்கள். ஒருவர் மற்றவரோடு கரங்கொலுக்குங்கள்.